நாம் நம்முடைய தலைகளை ஜபத்துக்காக வணங்கையில் சற்று நேரம் நாம் நின்ற மன்னமாக இருப்போமாக. கிருபையுள்ள பிதாவாகிய தேவனே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இக்காலை வேளையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் எங்கள் ஜபங்களுக்கு பதிலளிக்க நீர் வல்லவராயும் சித்தமுள்ளவராயும் இருக்கிறீர். நீர் ஏற்கனவே எங்களுக்கு செய்துள்ளவைகளுக்காக எங்கள் நன்றி அறிதலை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். இக்காலை வேளையில் எங்களுக்கு நீர் உதவி செய்வீர் என்று மிகுந்த எதிர்நோக்குதலுடன் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்டிடத்தின் நுழைவாள்களை விட்டு நாங்கள் செல்லும் போது நாங்கள் உள்ளே வந்ததை காட்டிலும் வித்தியாசமான ஒரு நபராக வெளியே செல்வோமாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இக்காலையில் எங்களை எங்களுடைய தன்மைகளை வடைந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக எங்களை ஆக்குவாராக. ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். உட்காரலாம். சற்று தாமதித்து இங்கு வந்ததற்காக வருந்துகிறேன். ஆனால் இக்கட்டடத்துக்கு வருவதற்கு முன்பு நான் சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஏராளமான சுகவீனமான ஜனங்களையும் மற்றும் நேர்காணல் பெட்டிகளையும் காண வேண்டியதாக இருந்தது. எனவே இக்காலை வேளையில் இங்கு வந்து அருமையான ஜனங்களாகிய உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே எங்களுக்கு அருமையான பொருட்களை அனுப்பி தந்த அந்த சபையோருக்கு என் மனைவிக்காக வெகுமதியும் மற்றும் எனக்கு மான் வேட்டையாடும் தன்னுடைய துப்பாக்கியை அனுப்பி தந்த அந்த சகோதரர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாரா? அவருக்கு வயதாகிவிட்டது என்றும் அந்த துப்பாக்கியை அவர் இனி உபயோகிக்கப் போவதில்லை என்றும் கூறி அதை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவே அதற்காக நான் அதற்கு நிச்சயமாகவே நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சகோதரனே, என்னால் உபயோகிக்க முடியும் வரைக்கும் அதை நான் வைத்திருப்பேன். உங்களை குறித்து நினைத்து உங்களுக்காக ஜபம் செய்யாமல் அதை நான் கையில் ஒருபோதும் எடுக்க மாட்டேன். இப்பொழுது நாம் இன்றைக்கு அநேக காரியங்கள் செய்ய வேண்டியதாக உள்ளது. எங்கு நான் இருந்தபோது சில கேள்விகளை பெற்றுக் கொண்டு என் சபையோரின் இருதயங்களிலும் வெவ்வேறு நபர்களின் இருதயங்களிலும் என்ன உள்ளது என்பதை கண்டுகொள்ளலாம் என்று நான் எண்ணினேன். நான் நிச்சயம் கேள்விகளை பெற்றுக் கொண்டேன். ஆயிரம் வருட அரசாட்சி தொடங்கும் வரைக்கும் பதிலளிக்க போதுமான கேள்விகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. இத்தனை கேள்விகளை பெற்றுக் கொள்வேன் என்று நான் நினைக்கவே இல்லை. இங்கு ஏறக்குறைய 100 கேள்விகளை நான் பெற்றுள்ளேன். இன்று காலையில் 100 அதிகமான கேள்விகள் வந்துள்ளன. எனவே நான் அவைகளுக்கு சரியான விதத்தில் ஒருபோதும் பதில் சொல்ல முடியாது என்றே நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் அவை நல்ல கேள்விகள், உண்மையிலேயே நல்ல கேள்விகள். இப்பொழுது சில கேள்விகளை பகிரங்கமாக எல்லோர் முன்னிலையிலேயும் படிக்க இயலாது. எனவே உங்களுக்கு தெரியும், அவர்களை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னால் சுற்றி வளைத்து சொல்ல முடியாதவைகளை, அவை குடும்ப பிரச்சனைகள் மற்றும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவரையும் என்னை தனியாக பேட்டி காண கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் இவ்விஷயங்களை குறித்து அவர்களுடன் தனியாக பேசலாம். அவை கெட்ட காரியங்கள் அல்ல, அவை குடும்பத்தில் தீர்க்க வேண்டிய காரியங்கள். அது மனித இயல்பு மற்றும் நாம் போய்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இவைகளை விளைவிக்கிறது. அதனுடன் இப்பிரச்சனைகள் தொடர்பு கொண்டுள்ளன. மானிட குடும்பத்தில் அவைகளுக்கு பதிலளிக்கப்பட வேண்டும். எனவே சிறந்த முறையில் நான் அவைகளுக்கு பதிலளிக்க என்னாலான ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேன். சில நேரங்களில் கேள்விகளுக்கு பதிலளிக்க அதற்கு ஒரு விதமாக நீண்ட நேரம் ஆகிவிடுகின்றது. ஆனால் அவைகளில் எந்த ஒன்றையும் விட்டுவிட எனக்கு மனதில்லை. அவை ஒவ்வொன்றுக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் பதில் கூறுவேன். இப்பொழுது அவைகளை நான் இங்கே ஒரு பையில் வைத்திருக்கிறேன். அவைகளுக்கு பதிலளிக்க எனக்கு தேவைப்பட்டால் ஒரு வேத வசனத்தை அதில் குறித்து வைத்து அதை திரும்பவும் அந்த பையில் போட்டுவிடுவேன். நேற்று பகல் பூராவும், நேற்றிரவு பெரும்பாலான நேரத்திலும், அதன் பிறகு இன்று காலை விடியும் வரைக்கும் அவைகளை பார்த்துக் கொண்டிருந்தேன். இன்று காலையில் அவைகளை பார்க்கிலும் 2 கேள்விகள் எனக்கு வந்து சேர்ந்துள்ளன. எனவே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் என்ன செய்வோம் என்றால், என்னால் முடிந்தவரை நடுப்பகல் வரைக்கும் அவைகளுக்கு பதிலளித்து விட்டு அதன் பிறகு நாம் கலைந்து சென்று விட்டு மறுபடியும் இன்று மாலையில் வந்து என்னாலான வரைக்கும் அவைகளை இன்றிரவு முடிக்க முயற்சிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னால் அவைகளை நான் முடித்துவிட முடியுமா என்று பார்ப்பேன். ஒரேடியாக இக்கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளித்து உங்களை நான் தாமதிக்கும்படி செய்து தண்டிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வெளியே சென்று ஓய்வெடுத்து சற்று சுகபலனோடு திரும்பி வர இது உங்களுக்கு நேரத்தை அளிக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களால் முடியுமானால் ஒரு சிறு உறக்கம் அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்திற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் வரலாம். உங்களால் வர முடியாமல் போனால் ஏன்? சகோதரன் ஃபிரெட் சாப்மன் இதை ஒலிநாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறதா? சரி, அது அருமையானது. ஆம், அவர்கள் அந்த அறையில் ஒலிநாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஒலிநாடா சரியாக பதிவாகி இருந்தால் இந்த ஒலிநாடாவை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது கேள்விகளும் பதில்களும் என்று பெயரிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் சில கேள்விகள் மிகவும் கடினமானவைகளாக உள்ளன மற்றும் ஏதோ ஒரு அவைகள் பெரும்பாலும் சபையின் உபதேசங்கள் பேரிலானவைகளாக உள்ளன. இப்பொழுது சில நேரங்களில் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க அவை கடினமானவை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கு நிற்பதற்கு அதிகமான கிருபை அவசியமாய் உள்ளது. ஜனங்களாகி நீங்கள் உங்களுக்காக நான் கொண்டுள்ள அன்பை நீங்கள் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். என்னால் அதை வெளிப்படுத்திக் கூற முடியவில்லை. அதை நான் என் பிள்ளைகளுக்கும் கூட வெளிப்படுத்துகிறது. என்னுடைய மனைவிக்காக நான் கொண்டுள்ள என்னுடைய ஆழமான அன்பை கூட நான் தெரிவிக்க வேண்டிய விதத்தில் தெரிவிப்பதில்லை. ஏனெனில் நான் அத்தகைய சுவாபம் உள்ளவன். ஒரு நேர்கோட்டில் நான் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறேன். என் முழு அன்பையும் நான் வெளிப்படுத்தும் ஒரு காரியம் மாத்திரமே உண்டு. அது சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் முதலில் அவரையே நேசிக்கிறேன். மற்ற ஜனங்களையும் நான் நேசிக்கிறேன். ஆனால் நான் அவர் பேரில் கொண்டுள்ள அன்பை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. அதுவே முதன்மை ஸ்தானம் வகிக்கட்டும். ஆகையால் உங்கள் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கையில், என் இருதயத்தில் உங்கள் பேரில் அன்பு கொண்டவனாய் நான் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எல்லா நேரத்திலும் எனக்கு முன்பாக ஒரு காரியம் உள்ளது. அது இயேசு கிறிஸ்து. புரிகிறதா? அவர் அதற்கு பதில் கூறும் விதத்தில் உள்ளது. சில நேரங்களில் நான் பதில் கூறுகையில் அது புண்படுத்தக்கூடும், பிரிவை ஏற்படுத்தலாம். அவிதம் செய்ய நினைத்து நான் செய்வதில்லை. நான் கூறினது போன்று கிறிஸ்துவை எனக்கு முன்பாக வைத்து ஒரு நோக்கத்துடன் நான் இதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். அது அவர் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை அவருக்கு நான் கணக்கு குவிக்க வேண்டும். எனவே என் முதல் அன்பு அவருக்கு, என் இரண்டாவது அன்பு ஜனங்களாகிய உங்களுக்கு. எனவே நான் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் அவர் கிரயத்தில் கொண்ட அவருடைய சபைக்கு, அவர் தம்மில் அன்பு கூறுகிறதை விட அதிகமாக உங்கள் பேரில் உண்மையில் அன்பு கூறுகிறார். ஏனெனில் அவர் தம்மையே உங்களுக்காக கொடுத்தார். நீங்கள் அவருடைய ரத்தத்தினால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். அதை நான் எனக்கு தெரிந்த வரையில் மிகவும் கவனமாகவும் உத்தமமாகவும் கையாளுகிறேன். ஆனால் அதன் பின்னர் அபிதம் செய்யும் போது சில நேரங்களில் நீங்கள், அது மிகவும் கடுமையான குறிப்பு. நான் அதை பற்றி அது நேரடியான தாக்குதல் என்று நினைக்கக்கூடும். அவரை என் மனதில் கொண்டவனாய் புரிகிறதா? அது அபிதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மற்றவர் எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதை செய்கிறேன். சிறங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உறுதி கொள்வதற்காகவே அல்லாமல், அது எதையும் எந்த காரியத்தையும் புண்படுத்துவதற்காக அல்ல. ஒவ்வொருவரும் அதை அந்த வகையில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது எங்கு நம்முடைய சிந்தனைகளில் என்ன உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்று காலையில் நீங்கள் எல்லோரும் கூடி வந்துள்ளதை நான் காண்கிறேன். மற்றும் எல்லாவிடங்களிலும் ஜன நெருக்கம் உள்ளது. மற்றும் ஒரு சபையில் ஜனங்கள் நிரம்பி வருகின்றனர் என்று நான் நினைக்கிறேன். நம்முடன் தொடர்பு கொண்டுள்ள அந்த சபை ஒரு வானொலி அல்லது ஒரு தொலைபேசி இணைப்பை பெற்றுள்ளனர். அந்த சபை இன்று காலையில் ஜனங்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். சகோதரன் இல்லை, வேறொரு சகோதரனின் ஒரு சபையில் இங்கிருந்து ஜனங்கள் அங்கு சென்றுள்ளதால் இவ்விதமான நிரம்பி வழிதலை அவர் பெற்றிருக்கிறார். அதன் விளைவாக இங்குள்ள நீங்கள் சுவற்றின் அருகில் நின்று கொண்டிருக்க வேண்டியதில்லை. இப்பொழுது இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இன்றிரவு நேரத்தோட தொடர்வோம். போதகரையும் மற்றும் அந்த நிர்வாக குழுவினரையும் அவர்கள் விரும்பினால் நான் அனுமதி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றிரவு சிறிது நேரத்தோட தொடங்குவோம். ஏனெனில் ஜனங்கள் இங்கு வந்துள்ள அவர்களில் சிலர் அவர்கள் வீடு திரும்ப நீண்ட தூரம் காரோட்டி செல்ல வேண்டும். நான் கூடுமானால் ஒரு மணி நேரம் முன்பு தொடங்கி சீக்கிரம் முடித்துவிட நான் விரும்புகிறேன். எனவே நீங்கள் உண்டு முடித்த பிறகு, 6 மணிக்கு பிறகு அல்லது எந்த நேரத்திலும், ஏன் நான் தொடங்கி விடுவேன். புரிகிறதா? நீங்கள் வழக்கமாக 7:30 மணிக்கு தொடங்குகிறீர்கள் இல்லையா? நான் 7 மணிக்கெல்லாம் மேடையின் மேல் வந்து விடட்டும். புரிகிறதா? அப்பொழுது 8 அல்லது 8:30 மணிக்கு முடித்து விடுவோமானால் நீங்கள் நேரத்தோடு வீடு திரும்பி நாளை வேலைக்காக ஆயத்தப்படலாம். நாளை என்று ஒன்று இருக்குமானால், The Lord be with you and bless you. இப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாரா? இந்த ஆராதனை முடிந்தவுடன் நான் உள்ளே சென்று மற்ற கேள்விகளுக்கு விடை கண்டு உங்களுக்கு அறிவிக்க முயல்வேன். நான் அவைகளை வெறுமன ஒரு சிறு குறிப்புகள் போன்றவைகளாக எழுதி வைத்துக் கொள்கிறேன். எனக்கு வேத வசனங்கள் மறந்து விடுகின்றன. நான் அறையில் படித்துக் கொண்டிருக்கும் போது அதை எங்காவது குறிப்பிட வேண்டும் என்றால் அதை இங்கே எழுதி வைத்துக் கொள்கிறேன். மேலும் அதை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி வைத்துக் கொள்கிறேன். ஆகையால் நான் அதை ஒரு கலைக்காஞ்சியத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு பகுதியோ அல்லது ஏதோ ஒரு சொல் அல்லது பெயராக இருக்குமானால் அது எனக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நிறைய புத்தகங்களை நான் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அவைகளை எழுதி இங்கு வைத்திருக்கிறேன். இப்பொழுது கேள்விக்கான விடை உங்களுக்கு திருப்தி அளிக்காமற் போனால் பாருங்கள். அப்பொழுது நான் ஒரு கால் நான் ஒரு சிறு தவறு செய்திருக்கக்கூடும். புரிகிறதா? ஒருகால் நான் ஒரு சிறு தவறு செய்திருக்கக்கூடும். ஏனெனில் என்ன அறிவிக்கை எட்டின வரைக்கும் இவைகளுக்கு விடையளிக்கப்படுகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் போதகர்கள் அல்லது குறிப்பிட்ட சபையின் சபையோர் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை நான் விரும்பவில்லை. இது உங்கள் போதகத்துக்கோ அல்லது உங்கள் சபையோருக்கோ பாதகம் விளைவிக்கும். இது இங்கே கூடாரத்தில் எங்கள் போதகமாய் உள்ளது என்பதை சபையோர் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை நான் எந்த குடும்பினர் மேலும் சுமத்த விரும்பவில்லை. என் இருதயத்தில் நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறேன். அதாவது நான் விசுவாசிப்பதை போதிக்கிறேன். நான் எதை உறுதியாய் விசுவாசிக்கிறேனோ அதில் நிற்கிறேன். அதன் பேரில் நான் ஒப்புரவானால் நான் கிறிஸ்துவுக்கு ஒரு துரோகியாகவும் உங்களுக்கு ஒரு மாய்மாலக்காரனாகவும் இருப்பேன். சத்தியம் எது என்று நான் விசுவாசிப்பதன் பேரில் நான் விசுவாசம் உள்ளவராய் நிற்க வேண்டும். ஆனால் மற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அபிதமே செய்ய உரிமை உண்டு. தேவன் நம் எல்லோருக்கும் நியாயாதிபதியாயிருக்கிறார். இப்பொழுது நாம் தொடங்குவதற்கு முன்பு பால் பாயிண்ட் என்ற ஒரு அருமையான வரலாற்று ஆசிரியரை குறிப்பிடலாம் என்று நான் எண்ணினேன். உங்களில் பலருக்கு அவரை தெரியும். அவரை குடாரத்துக்கு வருபவர். அவர் எருசலேமுக்கு சென்று உலக சந்தையை கண்டுவிட்டு இப்பொழுதுதான் திரும்பி வந்தார். அவர் ஒரு தீர்க்க தரிசன போதகர். அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். மிக சிறந்தவர்களில் ஒருவர். அவர் மெனோனைட் குழுவை சேர்ந்த ஒரு சகோதரர். அவர் அவ்வாறு இருந்தார். மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். அவர் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பராகிவிட்டார். நான் தீர்க்க தரிசனத்தை குறித்து கூறுபவைகளை மிகவும் கவனமாக குறிப்பிட்டுக் கொண்டு அது நிறைவேறுகிறதா என்று கவனித்து வருகிறார். இப்பொழுது அவர் எனக்கு இங்கே ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அவர் மறுபடியும் இப்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வந்திருக்கிறார். அது இன்று காலையில் அறிவிப்பு பலகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். அவர் தலை சிறந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து இங்கே செய்தித்தாள்களில் ஒன்றில் அல்லது ஏதோ ஒன்றில் அல்லது மற்றதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஐந்தாவது காரியத்தை குறிப்பிடுகிறார். அதுதான் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நான் 33 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட விஞ்ஞானத்தின் சாதனை அல்லது சரியாக கூறினால் முன்னேற்றத்தை குறித்து அவர் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். உங்களில் எவரேறும் நினைவில் வைத்திருந்தால் அவைகளை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அவைகளை நான் புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தர் என்னிடம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் அதை எழுதி வைத்துக் கொள்கிறேன். அதை கீழே ஒரு முக்கியமான அல்லது அந்த காரியத்தை என்னால் ஜனங்களுக்கு சொல்ல முடியும். இன்று காலையில் நான் நினைத்தேன், நாம் இதை தொடங்குவதற்கு முன்பு இது பிரசங்கம் அல்ல, ஆனால் நமது இருதயங்களில் என்ன உள்ளது என்று ஒருவரிடமிருந்து மற்றவர் கற்றுக்கொள்ள இங்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். சபை காலங்களின் வழியாக வந்துள்ள நாம் இவைகளை இப்பொழுது அலசி பார்த்து நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோமாக. இப்படிப்பட்ட ஒன்று அல்லது இரண்டு கூட்டங்களுக்காக இங்கு தங்கியிருந்து ஜனங்களின் இருதயங்களில் என்ன உள்ளது என்பதை கண்டுகொள்வது நலம் என்று நான் நினைக்கிறேன். அதன் பிறகு நாம் அங்கிருந்து செல்லலாம். உங்களுக்கு புரிகிறதா? அதன் பிறகு மீண்டும் ஒரு தொடர் கூட்ட ஆராதனைகளுக்காக உள்ளே செல்லலாம். கர்த்தருக்கு சித்தமானால் கூடிய சீக்கிரத்தில் நீண்ட தொடர்ச்சியான ஆராதனைகளை இந்த கூடாரத்தில் வைக்க விரும்புகிறேன். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு விளங்கும். அதாவது வெவ்வேறு பொருள்களின் பேரில் ஒன்று அவர் எனக்காக வரும் வரைக்கும் அல்லது அவரை சந்திக்க நான் செல்லும் வரைக்கும் இவ்விதம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கலாம். புரிகிறதா? நான் 1933 ஆண்டில் கண்ட அந்த 7 காரியங்களை குறித்து பால் பாயிண்ட் இங்கு எழுதியிருக்கிறார். அது நடக்கவிருந்தது. அவர் வரலாற்று ஆசிரியர் ஆதலால் அவரால் முடிந்த அளவு அதை தொழில்நுட்பமாக உன்னிப்பாக கவனித்து வருகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதையும் அவர் கவனிக்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்டவை நிறைவேறி வருவதையும் அவர் காண்கிறார். எவ்வித முசோலினி, அவனுக்கு என்ன நேரிடும் என்றும், ஹிட்லரை குறித்தும், அவனுக்கு என்ன நேரிடும் என்றும், கம்யூனிசம் எவ்வாறு பாசிசத்தையும் மற்றவைகளையும் மேற்கொள்ளும் என்றும், சிப்ரீட் எல்லை எவ்வாறு கட்டப்பட்ட அமெரிக்கர்கள் அங்கு படுதோல்வி அடைவார்கள் என்றும், 2 ஆண்டுகள் முன்பு வரைக்கும் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த முற்றுகையை குறித்து ஜெர்மானிய படங்கள் உள்ளன. அவர்கள் உண்மையில் ஒரு படுதோல்வியை அடைந்தனர். அவர்கள் அங்கு முழு சேனையும் அவர்கள் இழந்தனர். இன்னும் நடைபெற்ற மற்ற காரியங்களை குறித்துமே மேலும் இப்பொழுது முடிவு காலம் வருவதற்கு முன்பு இது நிறைவேறும் என்றும், மோட்டார் வாகனங்கள் முட்டை வடிவில் காணப்படும், அவை முட்டையை போன்ற வடிவில் அதிகமாக காணப்படும் என்றும் கூட உரைக்கப்பட்டது. ஒரு அமெரிக்க குடும்பம் நெடுஞ்சாலையின் வழியாக காரில் செல்வதை கண்டேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் முகமுகமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். ஒரு மேசை இருந்தது. அவர்கள் சதுரங்க விளையாட்டு அல்லது சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர் என்பது போன்று காணப்பட்டது. மேலும் அவர்களுக்கு அந்த காரில் ஸ்டியரிங் என்ற உந்துவண்டி இயக்காளி சக்கரம் இருக்கவில்லை. அது ஏதோ ஒரு சக்தியினால் உந்துவண்டி இயக்காளி சக்கரம் இல்லாமலேயே ஓடிக்கொண்டிருந்தது. இங்குள்ள எத்தனை பேர் அதை நான் தீர்க்க தரிசனமாக இங்கே உரைத்ததை புரிகிறதா? நினைவில் வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த உலக சந்தையில் அவர்கள் அந்த விதமான காரை விற்பனைக்கு வைத்துள்ளனர். இங்கே அது இப்பொழுது விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பெரிய நிர்வாகம் அப்படிப்பட்ட அநேக கார்களை வாங்கியுள்ளது. அந்த கார் இதோ இங்கு உள்ளது. பால் பாய்டுக்கு அந்த தீர்க்க தரிசனம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் உரைத்ததை அவர் எழுதி வைத்துக் கொண்ட புத்தகத்தில் படித்து பார்த்தார். அந்த காரையும் புகைப்படம் எடுத்தார். அது அப்படியே சரியாக முட்டை வடிவத்தில் உள்ளது. 2 இருக்கைகள் இந்த பக்கமும் 2 இருக்கைகள் அந்த பக்கமும் வைக்கப்பட்டு சீட்டு விளையாடுவதற்கு ஒரு மேசை சரியாக நடுவில் வைக்கப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை முற்றிலும் பிழையற்றது. அது 1933 அப்படியானால் நாம் பார்ப்போம். கணக்கிட்டால் எத்தனை ஆண்டுகள்? 32 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லையா? இது 1964 ஆண்டு. ஆம், 31 ஆண்டுகளுக்கு முன்பு. 31 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தர் அதை என்னிடம் கூறினார். இதோ அது இங்குள்ளது. இங்குள்ள நிர்வாகம் ஏற்கனவே அவைகளுக்கு அனுப்பானை அனுப்பிவிட்டது. மேலும் லாரி ஓட்டும் நிறுவனங்கள் மற்றும் அவைகளை போன்று லாரிகள் செய்து கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளன. அவர்கள் தங்கள் தலைமை அலுவலகத்தில் இருந்து கொண்டே அந்த விதமாக அவைகளை இயக்கலாம். அதில் ஓட்டுநர் இருக்க வேண்டியதில்லை. இதோ அத்தகைய கார் ஏற்கனவே தயாராக்கப்பட்டு மற்ற கார்களுடன் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த புகைப்படம் பின்னால் உள்ள அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தரிசனத்தை படித்து நம்முடைய தேவன் எவ்வளவு பிழையற்றவர் என்று காணலாம். எவ்விதம் அவருடைய வார்த்தை, அவர் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தை ஒருபோதும் தவறுவதில்லை என்று கூறியுள்ளார். பாருங்கள், 33 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு 1931 வருட மாதிரி கார் ஒன்று காண்பதற்கு எப்படி இருக்கும் என்றும், அல்லது அது எதுவாக இருந்தாலும் அந்த கார் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அது ஒரு காலங்கடந்த பொருளை போல் காணப்படும். அதுவோ அது முட்டையைப் போல் காணப்படும், முட்டையைப் போல் இருக்கும் என்று உரைக்கப்பட்டது. நிச்சயமாகவே நான் அப்பொழுது கூறினதை கேட்டவர்களில் எவருமே இங்கில்லை, அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். காலங்கள் தோறும் நான் இதை குறித்து கூறி வந்ததை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆம், இங்கு ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். ஏன் திருமதி வில்சன், உங்களை அங்கு நான் பார்க்கவில்லை, அது எப்பொழுது நடந்தது என்று ஞாபகம் இருக்கும். அந்த சமயத்தில் தான் அவள் சுகமடைந்தாள். அவள் காசநோயினால் மறித்துக் கொண்டிருந்தாள். அந்த ஸ்திரீயும் அவள் கணவரும் மகளும் அவளுக்காக ஜெபம் செய்ய என்னிடம் வந்திருந்தனர். அவள் ரத்தம் கட்டி மூளையில் ரத்தம் தோய்ந்த தலையணை உரைகளும் மற்றவைகளும் நிறைந்திருந்த மருத்துவர் அவளை பிழைக்க வைக்க ஒரு வழியும் இல்லை என்று கூறிவிட்டார். மேலும் அவள் மறிப்பதற்கு முன்பு ஏதோ ஒன்றை என்னிடம் கூற முயன்றாள். அப்பொழுது அவளுக்கு இருமல் உண்டாகி போர்வைகளின் மேலும் படுக்கை விரிப்புகளின் மேலும் ரத்தம் பீச்சிட்டு வெளிவந்தது. அவளை நான் படுக்கையில் இருந்து அங்கிருந்த ஒரு குளிர்ந்த ஆற்றுக்கு அவளை கொண்டு சென்றேன். ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அது 33 ஆண்டுகளுக்கு முன்பு. அவள் இன்னும் உயிரோடு இருந்து இன்றைக்கும் இங்கு உட்கார்ந்து ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகள் இவ்வுலகை விட்டு போய்விட்ட போது அவள் இருக்கிறாள். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஆச்சரியமான கிருபை, அதன் துணி எவ்வளவு இனிமையானது. என்னை போன்ற ஈனனை அது ரட்சித்தது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று இருக்கும் போது அது எவ்வளவாக பிழையின்றி நிறைவேறுகிறது என்பதை அது காண்பிக்கிறது. அது உண்மை சகோதரியே. ஆம் ஐயா, ஸ்திரீகள் கடைசி ஸ்திரீகள் ஒழுக்கங்கெட்டவர்களாக விடுவார்கள் என்று நான் கூறினேன். இப்பொழுது 33 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எவ்வித முடித்தனர் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் மிகவும் ஒழுக்கங்கெட்டவர்களாகி முடிவில் அவர்கள் தெருக்களில் உள்ளாடைகள் போன்றவைகளை மட்டும் அணிந்து நடப்பார்கள் என்று கூறினேன். மேலும் நான் அவர்கள் மிகவும் அவலட்சணமாக இருப்பார்கள் என்பதும் கூட அப்பொழுது நிறைவேறும். அத்திலேயே போல் காணப்படும் ஒன்றை அறிந்து கொள்வார்கள் என்று அதை நான் கண்டேன். அவர்கள் அதை பெற்றுவிட்டனர், அவர்கள் அதை அணிகின்றனர். வெறுமன பெண்களின் ஒழுக்கம் மிகவும் தாழ்ந்து கீழ்த்தரமாக இதை காட்டிலும் இப்பொழுது நாம் தாழ்வடைய முடியாது. இதை காட்டிலும் நீங்கள் மோசமாக ஆக முடியாது. அவள் முடிவுக்கு வந்துவிட்டால் பாருங்கள், அவர்கள் முழுவதும் நிர்வாணிகளாக மாட்டார்கள். இல்லை, ஒரு சிறு துணியும் உடுத்திராத பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன். புரிகிறதா? வாலிப ஆண்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் அவர்கள் எல்லோருமே, ஆனால் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்திருக்கவில்லை. புரிகிறதா? அவர்களுக்கு அது தெரியவில்லை. இந்த ஸ்திரீகள் நடந்து கொள்ளும் விதத்தை காணும் போது, அன்றொரு இரவு நாங்கள் மலைப்பிரதேசத்தில் அப்போது இருந்த என் நண்பர்களில் சிலருடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அங்கு ஒரு வாலிப ஸ்திரீ, அவளுடைய குழந்தைக்கு அப்பொழுதுதான் நான் ஜெபித்தேன். அதற்கு வலிப்பு இருந்தது, அது சுகமடைந்தது. ஒரு சிறு ஏழை குடும்பம் ஒரு பள்ளத்தில், வீட்டை சுற்றிலும் புகையிலை பயிரிடப்பட்டிருந்தது. வீட்டில் 2 அறைகள், 7-8 பிள்ளைகள். அந்த ஸ்திரீ வேலை செய்கிறாள். ஓ என்ன, ஒரு பரந்த கோடாலியை அங்கே வைத்துக் கொண்டு மரங்களை வெட்டுவதும், இன்னும் மற்ற காரியங்கள் மற்றும் தோட்டங்களை பயன்படுத்துவதும், பெட்டியில் அடைப்பதும். அந்த ஏழை ஸ்திரீயை நான் பார்த்தேன். ஒரே உடுப்பை அவள் 1-2 ஆண்டுகளாக உடுத்தியிருக்கிறாள். அது கிழிந்து போயிருந்தது. மேடாவின் உடைகள் சிலவற்றை அடுத்த வாரம் அவளுக்கு கொண்டு போகலாம் என்றிருக்கிறேன். மேலும் ஒரு சில சகோதரர்களும் நானும் அங்கு நின்று கொண்டு அந்த பெண் குழந்தைக்கு பால் ஊட்டுவதை கவனித்தோம். அவள் ஆடையிலிருந்து தன்னுடைய மார்பகத்தை வெளியே எடுத்து குழந்தைக்கு பால் ஊட்ட துவங்கினாள். ஒரு நிமிடத்திற்கு அது எங்களுக்கு ஒரு விதமான வியப்பாய் இருந்தது. அவ்விதம்தான் என் தாய் எனக்கு பால் ஊட்டினார்கள். அது முற்றிலும் உண்மை. பட்டை போல் ஒன்றை உடுத்திக் கொண்டு மார்பகங்களை வெளியே தள்ள வைக்கும் ஸ்திரீகளை காட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயின் மேல் எனக்கு மதிப்பு அதிகம் உள்ளது. அவ்விதம் அவர்கள் செய்வதனால் மானுடரை போலவே காட்சியளிப்பதில்லை. அவ்விதம் செய்ய அவர்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது இன உணர்ச்சியை தூண்டுவதாயும் தேவபக்தியற்ற செயலாகவும் உள்ளது. இப்படிப்பட்டவைகளை ஒரு பெண் உடுத்தி தனக்கு இல்லாத இருப்பது போல் காட்சியளிப்பது என்பது ஏன்? உண்மையில் பெண்களுக்கு அவிதம் இருப்பதில்லை. அது ஒரு விதமான ஹாலிவுட் செயல். இன உணர்ச்சியின் மூலம் மனிதரை கவர செய்வதற்கென பிசாசின் ஆவி இப்படிப்பட்ட ஸ்திரீகளின் மேல் இறங்குகின்றது. குழந்தைக்கு பால் ஊட்டவே பெண்களுக்கு மார்பகங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அது முற்றிலும் உண்மை. நாங்கள் கண்ட ஸ்திரீ பழங்குடியினர் வம்சத்தில் உள்ளவள். ஆனால் அவள் சரியான முறையை கடைபிடிக்கிறாள். அத்தகைய ஒன்றுக்கு எனக்கு அதிக மதிப்பு உண்டு. அவிதம் செய்யும் ஒரு பெண்ணின் மேல், ஏனெனில் அவள் அப்படித்தான் அவள் தாய் அவளை வளர்த்தாள். அந்த விதமாகவே அவர்கள் ஒருபோதும் அதற்கு எவ்வித கவனம் செலுத்துவதில்லை. நீங்கள் மடோனா படத்தில் காண்பதைப் போல் குழந்தைக்கு அங்கு பாலூட்டப்பட்டது. ஜனங்கள் மாத்திரம் தங்கள் சிந்தையை அவ்விதம் சரியாக்கிக் கொள்வார்களானால் அது வித்தியாசமாயிருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே செல்ல வரும்போது ஒரு ரவிக்கை அல்லது அதை போன்றவற்றை உடுத்திக் கொண்டு அதன் பின்னர் உங்களை மேன்மையாக அங்கே காண்பிக்கும்படியாக கோடான பட்டை ஆடைகள் மற்றும் உள்ள காரியங்களோடு செல்வது தேவ பக்தியற்ற செயலாகவும் மற்றும் மனிதரை கவர்ச்சிக்கிறதாயும் இருக்கிறது. அது உங்கள் மேல் தங்கியுள்ள பிசாசின் ஆவி என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? எனவே சகோதரியே, நீ அப்படி செய்ய வேண்டாம், நீ அதை செய்யாதே. அது ஹாலிவுட்டின் ஒப்பனையும் மற்றும் பிசாசின் ஒரு கண்ணியமாய் உள்ளது. நீங்கள் அபிதம் செய்யும் போது மனிதர் உங்களை குறித்து தவறான அபிப்பிராயம் கொள்ளும்படியும் செய்கிறது. நீங்கள் அபிதம் செய்யும் போது அந்த மனிதனுடன் நீங்கள் விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாகின்றீர்கள். ஏனெனில் உங்களை நீங்கள் அந்த விதமாக அவருக்கு காண்பித்தீர்கள். உங்களுக்கு இயற்கையாகவே அந்த விதமான உருவ அமைப்பு இருக்குமானால் உங்களால் அதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்களை உண்டாக்கிற விதமாகவே இருங்கள். புரிகிறதா? நீங்கள் இல்லாத ஒன்றை இருப்பது போல் காண்பிக்க முயற்சிக்காதீர்கள். மானிடரை போலவே தரித்திருங்கள். அது பயங்கரமானதல்லவா? சரி, இது சிலர் கேட்டுள்ள கேள்விகளுக்கு ஒரு கால் பதில்களாக இருக்கக்கூடும். எங்கள் பிதாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் மற்றும் வார்த்தையின் நேர்மைக்காகவும் இன்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை நீர் பிழையின்றி நிறைவேற்றிக் கொண்டு வருவதை நான் காணும்போது சத்தியத்திலும் சத்தியத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் நிலைத்திருக்க நான் அதிகமாக தீர்மானம் செய்யும்படி என்னை தூண்டுகிறது. எனவே பிதாவே, காலை வேளையில் எங்களை இந்த அருமையான ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்குமாறு நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிநாடா பல இடங்களுக்கும் செல்லவிருக்கிறது என்றும் சற்று முன்பு நான் குறிப்பிட்டதை அவர்கள் கேட்பார்கள் என்றும் அறிந்தவனாய் நான். அது முன்கூட்டியே தீர்மானம் செய்து குறிப்பிடப்பட்ட ஒன்றல்ல. என் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அது அப்பொழுதுதான் என் சிந்தையில் இருந்தது. அதை நான் கூற வேண்டும் என்று நீர் விரும்பினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் கூறிவிட்டேன். அது இப்பொழுது முடிந்துவிட்டது. அது என் உறுதியான கருத்தும் நான் கூற வேண்டும் என்று நீர் விரும்பின ஒன்றும் என்று நான் முற்றிலும் விசுவாசிக்கிறேன். இதை இந்த தேசத்தின் எல்லா இடங்களிலும் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களிலும் கேட்கும் ஒவ்வொரு ஸ்திரீயும் அவள் தன்னை குறித்தே வெட்கப்பட்டு என்ன நடந்துள்ளது என்பதை கண்டு ஒரு நற்பண்புள்ள பெண்ணை போல் தன்னை உறுத்திக் கொண்டு விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாகாதிருப்பாளாக. ஒரு மனிதனின் ஒரு பாகமாக நீர் அளித்த போது ஒரு அழகான அருமையான சிருஷ்டியாக அந்த விதமாகவே இருந்து அவனுடைய கவனத்தை கவரும்படிக்கு அதை அளித்து அவர்கள் இருவரும் ஒன்றாகும்படி செய்து. ஏனெனில் அவள் மனிதனில் இருந்து தோன்றியவள். ஸ்திரீயும் தன் அழகும் அவளுக்குள்ளதெல்லாம் தன் கணவருக்கே சொந்தம் என்பதை உணர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, இதை அருள்வீராக. இந்த கேள்விகளுக்கு நாங்கள் இப்பொழுது விளக்கம் அளிக்க முயற்சிக்கையில் நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் கேட்கிறோம். இவைகளை குறித்து எங்களுக்கு போதிய அறிவு இல்லை. ஆனால் கர்த்தாவே, உம்முடைய மகத்தான ஆவியானது வரட்டும். அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அது அநேக இதயங்களில் உள்ள கேள்விகளுக்கு பதிலளிப்பதாக. நீர் எங்களுக்கு இதுவரை கொடுத்துள்ளவைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை காலங்கள், முத்திரைகள் மற்றும் அந்த மகத்தான காரியங்களில் நீர் எங்களுடன் எவ்வளவாக ஈடுபட்டுள்ளீர் கர்த்தாவே. அவை எங்களுக்கு மகத்தானதாய் உள்ளது. ஏனெனில் முடிவு காலம் நெருங்குவதை நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது ஜனங்களை நான் பரிசோதிக்க வேண்டும் என்றால் அது உம்முடைய ராஜ்யத்துக்கு செழிப்பானதா இருக்கும் என்று அல்லது செழிப்பா இருந்தது என்று நான் எண்ணினேன். அநேக சமயங்களில் சிந்தனைகளை பகுத்தறியும் போது மற்றும் வெவ்வேறு காரியங்களை காண்பதால் அவர்களில் ஒருவர் பேரில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. எனவே யோசிக்கிறேன், அவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன நினைத்தார்களோ அவைகளை எழுத நான் அனுமதிக்கிறேன். அவர்கள் ஒரு காகிதத்துண்டில் எழுதி அனுப்பியுள்ளதிலிருந்து அவர்களுடைய எண்ணங்களை இதனால் வெளிப்படுத்த முடிந்தால் அப்பொழுது நீர் எங்களுக்கு சரியான பதிலை அளிப்பி. கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சமூகத்தில் வந்து உட்பாதையில் மேலும் கீழுமாக நடந்து ஒவ்வொரு கேள்வியுடனும் உமது சித்தத்தின்படி ஈடுபடுகிறார். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம், ஆமீன். டெரி, நானா? அது இன்னும் உள்ளே வருகிறதா? அங்கே சகோதரன், நான் தொட்டேன். இது அதை நிறுத்துமா அல்லது ஏதாவது? அது தொந்தரவு செய்கிறதில்லை. நான் அதை என்னுடைய கையினால் தொடுகிறேன், எனக்கு தெரியாது. இப்பொழுது நாம் தொடங்குகையில் நான் இப்பொழுது மறுபடியாக கூறுகிறேன், ஊழியக்காரர் அல்லது நாட்டின் பல்வேறு பாகங்களில் உள்ளவர்கள் அல்லது இந்த ஒலிநாடாவை கேட்கிறிருந்தால் நீங்கள் ஒலிநாடா சரியாக, இது இந்த கூடாரத்தை சேர்ந்த இங்குள்ள மக்களின் இதயங்களில் எழுந்த கேள்வி. இங்கு எங்களுக்கு ஸ்தாபனம் என்பதே கிடையாது, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளுதல் மட்டுமே. இது எங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு தெளிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நாம் இன்னும் சிறப்பாக எவ்விதம் வாழ வேண்டும் என்றும் நாம் அறிந்து கொள்வோம். அவைகளை படிக்கையில் அவை எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் அவைகளை இங்கே ஒரு குவியலாக வைத்து நான் கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே இருந்து 12:05 முன்பாக நான் முடித்து விடுவேன். அதன் பிறகு நாம் இன்று பிற்பகல் 6:30 திரும்பி வருவோம். என்னிடம் உள்ள முதல் கேள்வி, 5 கேள்விகள் ஒரு வரிசையாக ஒரு மஞ்சள் நிற துண்டு காகிதத்தில் தட்டெடுத்தில் எழுதப்பட்டுள்ளன என்று நான் நினைக்கிறேன். இது எதை பொருட்படுத்துகிறது? அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. வினோதமான காரியம் என்னவெனில், அதை அறியாமல் நான் ஸ்திரீயை குறித்த இதை கூறப்போவதாக இருந்தேன். இங்கே இந்த நேரத்தில் இது உள்ளது முதல் கேள்வி. இப்பொழுது மத்தேயு 24:19 இயேசுவிடம் 3 கேள்விகள் கேட்கப்பட்டன. இவையே அந்த கேள்விகள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படுதல் எப்பொழுது சம்பவிக்கும்? மற்றும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்ற 3 கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டன. அவர் 3 வெவ்வேறு விதங்களில் இதற்கு பதிலளிக்கிறார். ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எப்பொழுது சம்பவிக்கும்? அவருடைய வருகையின் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவை குறித்த அடையாளம் என்ன? அவர் மூன்று வித்தியாசமான வழிகளில் இருப்பதற்கு பதிலளிக்கிறார். எப்பொழுது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு சம்பவிக்கும் காலம் வரும் என்று அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய வருகையின் அடையாளம் என்னவாக இருக்கும்? அதன் பின்னர் உலகத்தின் முடிவு அநேக சமயங்களில் அவர் எப்படி பதிலளிக்கிறார் என்பதை புரிகிறதா? நீங்கள் கூர்ந்து கவனிக்காமல் போனால் இப்பொழுது நீங்கள் குழப்பமடைந்து இவை அனைத்தையும் ஒரே காலத்தில் பொறுத்து விடுவீர்கள். அதன் விளைவாக உங்களுக்கு குழப்பம் உண்டாகும். இப்பொழுது இது எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் ஒரு சம்பவம் என்று கருதும் ஏழாம் நாள் ஆசரிக்கும் நமது சகோதரரை அலட்சியம் செய்யவில்லை. ஏழாம் நாள் ஆசரிப்பு என்னும் பொருளுக்கு வருவோமானால், நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது அல்லது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்னும் போது புரிகிறதா? அவர்கள் அப்பொழுதும் ஓய்வு நாளை ஆசரித்துக் கொண்டிருந்தனர். அந்த சகோதரரை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அவ்விதம் செய்வது கிறிஸ்தவ பண்பாயிராது. ஆனால் இதை தெளிவுபடுத்துவதற்காகவே புரிகிறதா? முழு கிறிஸ்தவ உலகமும் ஒரு மதிலுக்குள் எவ்விதமாக ஒன்றாக கூடியிருக்க முடியும்? மேலும் சுவர்கள் அப்பொழுது போல அவைகள் திறக்கப்படாமலும் மூடப்படாமலும் எப்படி இருந்திருக்க முடியும்? புரிகிறதா? அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும்? வெப்ப மண்டலத்தில் வாழ்பவர்களுக்கு அது கோடைக்காலமானாலும் மாரிக்காலமானாலும் சரி, புரிகிறதா? அது இஸ்ரவேலருக்கு மாத்திரமானதா இருந்தது. அந்த காலத்தில் தான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் போகும். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஏனெனில் கர்ப்பவதிக்கு, புரிகிறதா, ஓடிப்போவது கடினமாயிருக்கும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு குழந்தைகளை தூக்கிக் கொண்டு ஓடிப்போவது கடினம். ஏனெனில் அவர்கள் எருசலேம் நகரத்தை விட்டு வெளிவந்து யூதேயாவின் மலைகளுக்கு ஓடிப்போக வேண்டும். இப்பொழுது இதை தெளிவாக்க எந்த ஒரு பொருளின் பேரில் நான் காலை முழுவதும் நிலைத்திருக்கக்கூடும். ஆனால் என்னால் முடிந்த அளவு ஜனங்கள் புரிந்து கொள்ள முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்ல முயற்சிக்கப் போகிறேன். அதன் பிறகு அடுத்த கேள்விக்கு சென்று விடுகிறேன். இப்பொழுது இயேசு அவர்களிடம் என்ன கூறினார் என்றால், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு நகரத்துக்கு திரும்பாதற்கு கடவன், அவனுடைய வீட்டிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள நகரத்துக்கு திரும்பாதற்கு கடவன், அவன் யூதேயாவுக்கு ஓடிப்போக கடவன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்றார். அவை அனைத்தும் ரோம தளபதியான தீத்து எருசலேமை முற்றுகையிட்ட போது நிறைவேறினது. அவர்கள் நகரத்தை சுட்டரித்து மேலும் அங்கே ஜனங்களை கொண்டு போட்டு இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து வாசல்களின் வழியாக ஓடி தெருக்களை அடைந்தது. அவனதை முற்றுகையிட்டான். அவன் எத்தனை ஆண்டுகளாக தன் சேனைகளுடன் நகரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தான் என்று எனக்கு தெரியவில்லை. ஜனங்கள் ஸ்திரீகள் தங்கள் சொந்த குழந்தைகளை சமைத்து தின்றனர். அவர்கள் மரங்களின் பட்டையையும் தரையில் விளைந்த புல்லையும் தின்றனர். அவர்கள் வார்த்தையை புறக்கணித்ததற்காகவே, அதன் காரணமாகவே இது நடந்தது. அப்பொழுது இப்பொழுது வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மகத்தான வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் எழுதுகிறது போல, அவன் அவர்களை நரமாம்ச பட்சிகள் என்று அழைத்தான். அவர்கள் பிலாத்து சிலுவையில் அரைந்த நசரேயனாக இயேசு என்று அழைக்கப்படும் ஒரு மனிதனின் உடலை தின்று கொண்டிருந்தனர் என்று கூறியுள்ளான். அவர்கள் இரவில் அவருடைய உடலை திருடிக்கொண்டு போய்விட்டார்கள் என்றும், அதை துண்டுகளாக வெட்டி புசித்தனர் என்றும் அவன் கூறுகிறான். அவர்கள் ராபோஜனம் ஆசரித்துக் கொண்டிருந்தனர். நீங்கள் பாருங்கள், அது அவர்களுக்கு தெரியவில்லை. இன்று நம்மை குறித்தும் மற்ற கிறிஸ்தவர்களை குறித்தும் கட்டுக்கதைகள் நிலவி வருவதை போல் அக்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதை பரவி இருந்தது. புரிகிறதா? அவர்கள் இத்தகைய காரியங்களை கூறுகின்றனர். ஆனால் இப்பொழுது அந்த ஜனங்கள், நீங்கள் ஓடிப்போவது மாரிகாலத்தில் சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதன் காரணம், யூதேயா அப்பொழுது பனியினால் மூடப்பட்டிருக்கும். பாருங்கள், கிறிஸ்மஸா? இப்பொழுது பனி மூடியிருந்த அந்த மலை பிரதேசத்தில் இயேசு எவ்விதம் அக்காலத்தில் பிறந்திருக்க முடியும்? நீங்கள் ஓடிப்போவது மாரிகாலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஏனெனில் ஓய்வு நாளில் எருசலேமின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கும். அவர்கள் உள்ளே அவர்களுடைய கன்னியில் அகப்பட்டுக் கொள்வார்கள். தீர்த்து வெள்ளிக்கிழமை பிற்பகலில் அங்கு அடைந்திருப்பார் என்றால், ஓய்வு நாளென்று அவர்கள் முற்றுகையிட்டிருப்பார்கள். ஏனெனில் வாசல்கள் மூடப்பட்டிருக்கும். வாசல்கள் ஓய்வு நாளில் மூடப்பட்டு அன்று திறக்கப்படாது. ஓய்வு நாளில் நகரத்திற்கு உள்ளே வருவதும் வெளியே போவதும் முடியாது. இப்பொழுது என்ன நடந்ததென்று நீங்கள் பார்த்தீர்களா? அப்பொழுது அவர் அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று கூறினார். புரிகிறதா? ஏனெனில் தப்பித்து ஓடுவது என்பது வரலாற்றின்படி வார்த்தையையும் விசுவாசித்த ஒருவராவது அது எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை கவனிக்காமல் இருக்கவில்லை. அவர்கள் தப்பித்து எருசலேமிலிருந்து யூதேயாவுக்கு சென்றனர். மேலும் அவர்கள் ஜீவன் தப்ப ஓடினர். அவர்களில் ஒருவராவது, ஏனெனில் அவர்கள் தங்கள் மேய்ப்பரால் எச்சரிக்கப்பட்டு அந்த நேரம் வருவதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். தீர்த்து வருகிறான் என்று அவர்கள் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் ஜீவன் தப்ப ஓடி நகரத்தை விட்டு வெளியேறினர். இப்பொழுது அடுத்த கேள்வி தொடர்கிறது. மத்தேயு 24:24, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இவர்களை நாம் எவ்விதம் அடையாளம் கண்டுகொள்ளலாம்? எழும்புவார்கள், அதில் இப்பொழுது நீங்கள் வேறொரு காலத்துக்கு வருகிறீர்கள். புரிகிறதா? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கள்ள கிறிஸ்து, கள்ள அபிஷேகம் பெற்றவர். ஏனெனில் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் எவ்விதம் அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? வார்த்தையினாலேயே. அவர்கள் சரியா என்று வார்த்தையினாலே நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். அவர்களை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது? வார்த்தையினால் தான். அவர்கள் வார்த்தையை கொண்டுள்ளதாக கூறிக்கொண்டு அதன் பின்னர் வார்த்தையை மறுதளிப்பார்களானால் அவர்கள் என்ன செய்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்பொழுது ஒன்றுமே இல்லை. அவர்கள் பிணியாடிகளை சுத்தமாக்கலாம், அவர்கள் குருடரின் கண்களை திறக்கலாம். வார்த்தையை மறுதளிப்பார்களானால் அதிலிருந்து விலகியிருங்கள். அது என்னவாக இருந்தாலும் கவலைப்படாமல் அந்த வார்த்தையில் நிலைத்திருங்கள். புரிகிறதா? ஏனெனில் ஊடு என்னும் பில்லி சூனிய சக்தியினால் சுகமாக்கப்படுதல் நடப்பதை நான் அநேக முறை கண்டிருக்கிறேன். இக்கால வேளையில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்துள்ள சகோதரன் செட்னி ஜாக்சனும் சகோதரி ஜாக்சனும் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர் இங்கு நின்று கொண்டு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு மாந்திரிக சக்தியினால் நடைபெறும் சிலவற்றை உங்களுக்கு எடுத்துக் கூற முடியும். ஏன்? நிச்சயமாக ஜனங்கள் விக்கிரகங்களிடம் வந்து சுகமடைகின்றனர். பாருங்கள், காரணம் ஏன்? அன்றொரு நாள் நான் பிசாசினால் சுகமளிக்க முடியாது என்று கூறினதை கேட்டு டாக்டர் ஹகர் என்பவர் என்னை பார்த்து கூச்சலிட்டார். அது உங்களைப் போல அனைவருக்கும் முன்னால் இருக்கும் ஒரு மனிதன். மேலும் அப்படிப்பட்ட மோசமான இறையியல் என்று கூறப்பட்டிருப்பதோடு பிசாசினால் குணப்படுத்த முடியாது என்று கூறுகிறதாயும் கூறப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வீட்டின் அருகில் ஒரு ஸ்திரீ இடுப்பை சுற்றி ஒரு துணியை கட்டிக்கொண்டு அங்கு செல்கிறார். அவளிடம் வரும் ஜனங்கள் அந்த துணியில் காசு போட வேண்டும். அப்பொழுது அவள் அவர்களை கையினால் தேய்த்து அவளுடைய தலையிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி அவர்களுடைய ரத்த குழாய்களிலிருந்து ரத்தத்தை எடுத்து மற்றும் அந்த முடியில் பூசி அவளுக்கு பின்னால் அதை எரிந்து விடுகிறாள். அவள் பின்னால் பார்ப்பதில்லை. ஏனெனில் அவ்விதம் செய்தால் ஜனங்களுக்கு வியாதி திரும்ப வந்துவிடுமாம். மேலும் அவர்களில் 30% குணமடைகின்றனர். அப்படி இருக்க பிசாசினால் சுகமளிக்க முடியாது என்று நீர் கூறுகிறீர் என்றார். நான் ஓ என்ன என்று நினைத்துக் கொண்டேன். அவருக்கு நான் விதம் திரும்ப எழுதினேன். நான் அன்புள்ள ஐயா என்று எழுதினேன். நான் ஒரு லூத்ரன் கல்லூரியின் தலைவர் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஒரு அனுபவத்தின் பேரில் தனது வேதசாஸ்திரத்தை ஆதாரமிடுவது விசித்திரமாய் உள்ளது என்றேன். பார்த்தீர்களா? சாத்தான் சாத்தானை துரத்துவதில்லை என்று வேதம் கூறுகிறது. அத்துடன் அது முடிவு பெறுகிறது. இயேசு அவிதம் கூறியுள்ளார் என்றேன். சாத்தான், அப்படியானால் இந்த ஜனங்கள் அதன் மூலம் அந்த மந்திரவாதியின் மூலம் எவ்விதம் சுகம் பெறுகின்றனர் என்று நீங்கள் வியக்கலாம். ஏனென்றால் ஜனங்கள் அந்த மந்திரவாதியின் மூலம் தேவனை அணுகுவதாக எண்ணுகின்றனர். சுகம் பெறுதல் விசுவாசத்தை ஆதாரமாக கொண்டதே அல்லாமல் நீங்கள் எவ்வளவு நீதி உள்ளவர்கள் என்பதையோ, எவ்வளவு நல்லவர்கள் என்பதையோ, நீங்கள் எவ்வளவாக கற்பனைகளை கை கொள்ளுகிறீர்கள் என்பதையோ, அல்லது அது வேறு எதையும் ஆதாரமாக கொண்டதல்ல. அது விசுவாசத்தையே ஆதாரமாக கொண்டது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். புரிகிறதா? நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை அது ஆதாரமாக கொண்டதல்ல. வேசிகள் மேடைக்கு வந்து உடனே சுகம் பெறுவதையும் மற்றும் பரிசுத்தவாட்டி ஒருத்தி மேடைக்கு வந்து சுகமடையாமல் செல்வதையும் நான் கண்டிருக்கிறேன். நிச்சயமாக அது விசுவாசத்தை ஆதாரமாக கொண்டது. நீ விசுவாசித்தால் நீதியின் அடிப்படையில் அல்ல. பிரான்ஸ் நாட்டில் பாருங்கள், அங்கே அவர்கள் அந்த ஸ்திரீயின் கோவிலுக்கு சக்கர நாற்காலிகளில் சென்று சுகமடைந்து நடந்து திரும்பி வருகின்றனர். அது முழுவதும் ஒரு மூட நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டது. இறந்து போன ஒரு நபரை தொழுது கொள்ளுதல் என்பது இறந்தவர்கள் ஆவியுடன் தொடர்பு கொள்ளும் செயலாகும். புரிகிறதா? அதே சமயத்தில் அவர்கள் சுகமடைகின்றனர். ஏனெனில் அவர்கள் தேவனை அணுகுவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது கத்தோலிக்க மக்களை நான் தரம் குறைவாக பேசுவதாக எண்ண வேண்டாம். நான் கத்தோலிக்க முறையே தரம் குறைவாக பேசுகிறேன். நான் புராட்டஸ்டன்ட் முறையையும், புரிகிறதா, மற்றவைகளையும் செய்வது போல. இப்பொழுது ஊழியக்காரரே, இது புண்படுத்தக்கூடும் என்று நான் அறிகிறேன். ஆனால் நான் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் என் இதயத்திலிருந்து சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புரிகிறதா? நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு முன்பாக என் அறிவுக்கு ஏற்றினவரை, புரிகிறதா, அவை அனைத்தும் மார்க்க முறைகளே. இந்த முறைகள் ஜனங்களை கட்டி போட்டுள்ளன. ஜனங்கள் சென்று மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், பெந்தகோஸ்தே, கத்தோலிக்க ஸ்தாபனங்களை சேர்ந்து கொள்கின்றனர். இவ்விதமான ஒரு முறையின் மூலம் அவர்கள் தேவனை அணுகுவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். தேவன் அதை சில வேலைகளில் மதித்து அவர்களுடைய விக்கிரகங்களின் மூலமாக அவர்களுடைய வியாதிகளை அவர்களை விட்டு எடுத்து போடுகிறார். பாருங்கள், ஆப்பிரிக்காவின் பழங்குடி மக்கள் விக்கிரகங்களின் மூலம் சுகம் பெறுகின்றனர். புரிகிறதா? ஆனால் அவர்கள் தேவனை அணுகுவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். ஒரு கத்தோலிக்க கன்னியாஸ்திரி ஒரு கெட்ட ஸ்திரீயா இருக்க விரும்பி கத்தோலிக்க கன்னிமடத்தை சேர்கிறாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவள் ஒரு நல்ல ஸ்திரீயா இருப்பதற்கே அந்த கன்னிமடத்தை சேர்ந்து கொள்கிறாள். ஒரு மனிதன் கெட்ட மனிதனாக இருப்பதற்காக கத்தோலிக்க சபையை சேர்ந்து கொள்வதில்லை. ஒரு நல்ல மனிதனாக இருப்பதற்காகவே அங்கு போய் சேர்ந்து கொள்கிறான். நீங்கள் பாருங்கள் அது என்ன என்று நீங்கள் கேட்கலாம். இந்தியாவில் உள்ள இந்தியர் அல்லது கெட்டவர்களாக இருப்பதற்காக இந்து மதத்தை சேர்ந்து கொள்வதில்லை. நான் ஜெயினரின் கோவிலுக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த பூசாரி என்னை பேட்டி கண்டார். அவர் போப்பை போல் ஒரு பெரிய தலையணையின் மேல் உட்கார்ந்து கொண்டு கால்களை மடக்கிக் கொண்டு வேதாகமத்தில் 23வது சங்கீதத்தை ஒப்பிட்டு எழுதும் அளவுக்கு கண் பார்வையுடன் தனது கால் விரல்களை பிடித்துக் கொண்டு ஒரு அங்கலத்துக்கு குறைவான இரும்பு துண்டின் மீது அவரது சாதாரண கண் பார்வையில் கால் அங்கலத்திற்கு மேல் இல்லை. இப்போது அதை எழுதுவது எந்த மனித தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்டது. மேலும் அவர் அதை தனது இயற்கையான கண்ணால் பொறித்தார். அவருக்கு 40 வயது அல்லது அதற்கும் சற்று அதிகமாக இருக்கும். பார்த்தீர்களா? ஏன், நிச்சயமாக. நீங்கள் இங்கேயே இருந்து கொண்டு மெத்தோடிஸ்ட் பாப்டிஸ்ட் பிரெஸ்பிடேரியன் சபைகளை கேள்விப்படுகிறீர்கள். நீங்கள் ஒருமுறை மிஷன் ஊழியங்களுக்கு சென்று காண வேண்டும். உங்கள் கண்கள் திறக்கப்பட நீங்கள் காண வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜெயின மத சகோதரிகளை எண்ணி பாருங்கள். அவர்கள் சமைப்பதில்லை, அவர்கள் உண்பதில்லை, அவர்கள் பிச்சை எடுத்து பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய கைகளினால் சிறு துடைப்பானை உண்டாக்கி தெருக்களில் இருந்து எறும்புகளையும் மற்றவைகளையும் பெருக்கி தள்ளிவிடுகின்றனர். ஒருவேளை அவர்கள் தங்கள் பந்துக்களை மிதித்துவிடக் கூடும் என்று நம்புகின்றனர். ஏனெனில் அவர்கள் மறுஜென்மத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர்கள் எறும்புகளை மிதித்துவிட மாட்டார்கள், ஈக்களை கொல்ல மாட்டார்கள், அல்லது ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். விரலுக்கு அறுவை சிகிச்சை செய்ய அவர்கள் ஒரு கத்தியை கூட தண்ணீரில் கொதிக்க வைக்க மாட்டார்கள். ஒரு கிருமியை கொல்லாமல் மனிதன் சாகும்படி விட்டு விடுவார்கள். அந்த கிருமி ஒருவேளை வேறு ஜென்மம் எடுத்து அவர்களுடைய உறவினனாய் இருக்கக்கூடும். புரிகிறதா? நீங்கள் மேலான 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 ஜென்மம் எடுத்து முடிவில் நீங்கள் மனிதனாக பிறந்து ஒரு நல்ல மனிதனாக ஆகி அந்த விதமாக தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு தெய்வமாக ஆகிவிடுகிறீர்கள். இவ்விதம் மேலும் மேலும் தொடர்ந்து வந்து மேலும் நல்ல நல்ல ஜென்மம் எடுக்கிறீர்கள். இப்பொழுது அவர்கள் கெட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்விதம் செய்வதில்லை. அவர்கள் உத்தமமாக அதை செய்கின்றனர். ஆனால் பாருங்கள், மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. ஜனங்களே, இன்று காலையில் இந்த கேள்விகளின் பேரில் ஒரு வகுப்பாக கூடியுள்ள உங்களிடம் எனக்கு சொல்ல தெரிந்த ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உண்டு. அது வார்த்தை, தேவனுடைய வார்த்தையாகும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை என்றும் அந்த வார்த்தை இப்பொழுது நமது மத்தியில் மாம்சமாகி இந்த காலத்தில் அவர் என்ன செய்வார் என்று உரைத்துள்ளாரோ அதை அப்படியே நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். சரி, இப்பொழுது அவிதம்தான் அவர்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவர்களுடைய சபையினால் அல்ல, அவர்களுடைய கோட்பாடுகளினால் அல்ல, அவர்களுடைய அடையாளங்களினால் அல்ல, அவர்களுடைய ஸ்தாபனங்களினால் அல்ல, எந்த சுகமாக்குதலினாலும் அல்ல, எந்த காரியத்தினாலும் அல்ல, ஆனால் வார்த்தையினாலேயே. புரிகிறதா? மத்தேயு 24:26 அடுத்தது ஒரு குறிப்பிட்ட அறைவிட்டையும் மற்றும் குறிப்பிட்ட வனாந்திர இடங்களில் என்பதை குறித்து பேசுகிறது. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்னவென்றால், அந்தி கிறிஸ்துக்களும் கள்ள அபிஷேகங்கள் போன்றவை இருக்கும். அந்தி என்றால் என்ன? அந்தி என்பது எதிரானது என்பதாகும். இதே சிருஷ்டிகள் வார்த்தைக்கு எதிராக இருப்பதாகும். இவர்கள் வனாந்திரத்தில் இருப்பார்கள், அறைவிட்டுக்குள் இருப்பார்கள். ஆகையால் அவர்கள் பின்னே போகாதிருங்கள், அவர்களிடம் இருந்து விலகியிருங்கள் என்றார். புரிகிறதா? இப்பொழுது 4வது கேள்வி, மத்தேயு 24:28. அந்த நபர் தொடர்ந்து கீழே வந்து கொண்டிருக்கிறார். அவர் கையொப்பமிடவில்லை. ஆம், அவர் கையொப்பமிட்டிருக்கிறார். நான் உங்கள் மன்னிப்பை கோருகிறேன், இந்த பெயர்களை நான் அறிவிக்கப் போவதில்லை, ஏனெனில் அது அவசியமில்லை. புரிகிறதா? மத்தேயு 24:28. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் யார் மற்றும் கழுகுகள் யார்? இப்பொழுது அது ஒரு நல்ல கேள்வி. அதில் ஒன்றும் தவறில்லையே. பிணம் என்பது எது? கழுகுகள் தின்பதுதான் பிணம். இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் ஒரு கழுகாக கருதப்படுகிறான். ஒரு தீர்க்கதரிசி தான் கழுகு. தேவன் தம்மை ஒரு கழுகு என்று அழைத்துக் கொள்கிறார். மற்றும் அப்படியானால் விசுவாசிகளாகிய நாம் கழுகு பூஞ்சிகள். உங்களுக்கு புரிகிறதா? அவர்கள் தின்னும் பிணம் எது? வார்த்தை. வார்த்தை எங்கெல்லாம் உள்ளதோ அங்கு பறவையின் இயல்பு வெளியரங்கமாகும். புரிகிறதா? ஒரு கழுகு, அதற்கு புது மாம்சம் தேவைப்படுகிறது. அது தனக்கு புதிய இறைச்சியை உடையதாக இருக்க வேண்டும். அது ஒரு பருந்து அல்ல. அல்ல, புரிகிறதா? அது ஒரு கழுகு. அதற்கு நீங்கள் ஸ்தாபன பொருளை தின்ன கொடுக்க முடியாது. அதற்கு கழுகின் ஆகாரம் தேவைப்படுகிறது. அதுதான் மிகவும் புதிய மாம்சம். மோசே செய்தது அல்ல, வேறு யாரோ செய்தது அல்ல, சாங்கி, ஃபின்னி, நாக்ஸ், கால்வின் ஆகியோர் செய்தது அல்ல. ஆனால் இப்பொழுது இந்த நாளுக்கென சொல்லப்பட்ட மாம்சம் அதுதான். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கென்று மரித்த கிறிஸ்துவின் ஒரு பாகமாய் உள்ளது. அதைத்தான் அவர்கள் புசிக்கின்றனர். இது புரிகிறதா? பாருங்கள், புரிகிறதா? நோவா என்ன செய்தான், மோசே என்ன செய்தான் என்பதல்ல. அவை திருஷ்டாந்தங்கள். அவர்கள் என்ன செய்தனர் என்று நாம் படித்து கண்டுகொள்கிறோம். ஆனால் அவர் இப்பொழுது என்ன செய்வதாக வாக்களித்துள்ளார் என்பதே காரியம். அவர் முன்காலத்தில் அங்கு வார்த்தையாய் இருந்தார். அது அந்நாளுக்கான பிணம். வெஸ்லியின் நாளில் அது அந்நாளுக்கான பிணமாயிருந்தது. லூத்தரின் காலத்தில் அது அந்நாளுக்கான பிணமாயிருந்தது. ஆனால் நாம் அதற்கு திரும்பி செல்வதில்லை. அது ஏற்கனவே கெட்டு போய்விட்டது. மீதமுள்ளது சுட்டரிக்கப்பட வேண்டும். ராபோஜன பொருட்களும் கூட அதை அடுத்த சந்ததிக்காக விட்டு வைப்பதில்லை. நீங்கள் ராபோஜனத்தில் பங்கு கொள்ளும் போது அதில் மீதியாக விடப்பட்டுள்ளதை அடுத்த நாள் காலை வரைக்கும் கூட விட்டு வைக்க கூடாது. அதை சுட்டரிக்க வேண்டும் என்று வேதம் உரைக்கிறது. எனவே முன்பு நடந்ததை குறிப்பிடுவதா இல்லையா? நமக்கு இன்று புது ஆகாரம் உள்ளது. அதுதான் இந்நேரத்துக்கென வாக்களிக்கப்பட்டு இந்நேரத்தில் வெளிப்பட்டுள்ள வார்த்தை. அங்குதான் கழுகுகள் கூடுகின்றன. அங்குதான் பிணம் உள்ளது. அதன் பேரில் நாம் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடியும். ஆனால் நான் கூறுவதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். சரி, ஐந்தாம் கேள்வி. எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது மணவாட்டி ஒரு இடத்தில் ஒன்றாக கூடியிருப்பாளா? அது மேற்கு பாகத்தில் இருக்குமா? இல்லை, அது அங்கு இருக்க வேண்டியதில்லை. ஆம், மணவாட்டி ஒரு இடத்தில் ஒன்றாக கூடியிருப்பாள், அது உண்மையே. ஆனால் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அது நடக்காது. புரிகிறதா? கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம், எபேசியர் இல்லை இரண்டாம் தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் உலகம் பூராவிலும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை, அவர்களை தடை செய்வதில்லை. தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். எனவே கர்த்தரை சந்திக்க செல்லும் போது மணவாட்டி ஒன்று கூடி இருப்பாள். புரிகிறதா? அவள் ஒன்று கூடி இருப்பாள். ஆனால் நாம் அவர்கள் எல்லோரும் இது போல ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனெனில் மணவாட்டி உலகத்தை சுற்றிலும் ஆர்க்டிக் பிரதேசம் தொடங்கி வெப்பமான தேசம் வரையிலும், கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும், வடக்கிலிருந்து தெற்கு வரையிலும் பூமியின் தூளில் நித்திரை செய்து கொண்டிருக்கிறாள். ஏசு மனுஷகுமாரன் வரும்போது என்றார். ஏன்? அது கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற மின்னல் போல் இருக்கும் என்றார். முழு விஷயமே ஒரு உயிர்த்தெழுதலா இருக்கும், ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்கும். அவள் இங்கிருந்து போய்விடுவாள். அவரை சந்திக்க அவள் போவதற்கு முன்பு கர்த்தருடைய ஞானத்தை கவனியுங்கள். இப்பொழுது நாம் கூறுவோமாக. உதாரணமாக இதை கூறும்போது கிருபையின் நினைவுகள் மூலமாகவும் வார்த்தையில் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலமாகவும் நாம் என்று கூறுகிறேன். நான் உங்கள் எல்லோரோடும் என்னையும் மற்றும் நான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவின் சரணத்துடன் நினைத்துக் கொள்கிறேன். நான் அதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் என்று கூறும்போது கிருபையினால் அதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால், அவருடைய கிருபையினால் எடுத்துக் கொள்ளப்படும் அந்த மக்களில் நாமும் இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
When we're resurrected, the ones which are alive.
இப்பொழுது நாம் உயிர்த்தெழும்போது முதலாவது நடப்பது என்னவெனில், உயிரோடு இருப்பவர்கள் இங்கு இருப்பார்கள். முதலாவது உயிர்த்தெழுதல் நிகழும். நித்திரை அடைந்தவர்களின் உயிர்த்தெழுதல். நித்திரையில் உள்ளவர்களை தட்டி எழுப்பும் நேரம் ஒன்று இருக்கும். இப்பொழுது பூமியின் தூளில் நித்திரை செய்து கொண்டிருப்பவர்கள் பாவத்தில் நித்திரை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. ஏனெனில் அவர்கள் தொடர்ந்து நித்திரை செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் 1000 காலம் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து நித்திரையில் இருந்து எழும்புவதில்லை. ஆனால் அவர்கள் பூமியின் தூளில் நித்திரை செய்து கொண்டிருப்பவர்கள் முதலில் நித்திரையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். அவர்கள் இந்த அடிவுள்ள சரீரங்கள் கர்த்தருடைய எடுத்துக் கொள்ளப்படும் கிருபையினால் அடியாமையை தரித்துக் கொள்ளும். அதன் பிறகு நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம். அவர்கள் ஒன்று கூட தொடங்கும் போது உயிரோடு இருக்கிற நாம் மறுவப்படுவோம். இந்த அடிவுள்ள சரீரங்கள் மரணத்தை காண்பதில்லை. ஆனால் சடுதியாக நம்மை வேகமாக அடித்துக் கொண்டு செல்வது போன்ற ஒன்று உண்டாகும். அப்பொழுது நீங்கள் மருவம் அடைவீர்கள். நீங்கள் ஆபிரகாமை போல் வயோதிபனிலிருந்து வாலிபனாகவும், வயோதிப ஸ்திரியிலிருந்து வாலிப ஸ்திரியாகவும் மாறிவிடுவீர்கள். இந்த சடுதியான மாற்றம் என்ன? சற்று கழித்து நீங்கள் ஒரு சிந்தனையைப் போல பிரயாணம் செய்வீர்கள். அப்பொழுது நீங்கள் ஏற்கனவே உயிர்த்தெழுந்தவர்களை காண முடியும். ஓ, என்ன ஒரு நேரம்! அதன் பிறகு நாம் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். உங்களுடைய மாமா தென்கெண்டக்கியில் அடக்கமண்ணப்பட்டிருந்தால் அவர் இந்தியானாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றோ, அல்லது இந்தியானாவில் அடக்கமண்ணப்பட்டிருந்தால் தென் கெண்டக்கிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் அவசியமில்லை. அவர் எங்கிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. சமுத்திரத்தில் மரித்தவர் சமுத்திரத்தில் இருந்து எழுந்திருப்பார்கள். விளையாட்டு அரங்கத்தில் சிங்கங்களினால் புசிக்கப்பட்டு அழிக்கப்பட்டவர்களும், அக்னி சூளையில் போடப்பட்டு எலும்புகளும் சாம்பலானவர்களும் கூட அவர்கள் அப்படி இருந்தும் உயிரோடு எழும்புவார்கள். அவர்கள் ரோமாபுரியில் இருந்திருந்தாலும், அல்லது ரோமாபுரியில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் இருந்திருந்தாலும், அல்லது தென்பாகத்தில் உள்ள வெப்பமான காடுகளில் இருந்திருந்தாலும், அல்லது பனி உறைந்துள்ள வடக்கு பாகத்தில் இருந்திருந்தாலும், அவர்கள் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து மருவமடைந்து மேலே கொண்டு வரப்படுவார்கள். உயிரோடு இருப்பவர்கள் ஒரு நொடி பொழுதில் ஒரு இமை பொழுதில் மருவமடைந்து அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆப்பிரிக்காவின் ஊழிய கணத்தில் மரித்து போன மிஷினரிமார்களை பாருங்கள். வடக்கில் உள்ள பணிபுரிந்த இடங்களில் மரித்து போனவர்களை பாருங்கள். விளையாட்டு அரங்கங்களிலும் உலகம் முழுவதிலும் காங்கோ பிரதேசத்திலும் மரித்து போனவர்களை பாருங்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் மரித்தனர். சீனாவில், ஜப்பானில், உலகெங்கிலும் கர்த்தருடைய வருகை எடுத்துக் கொள்ளப்படுதல் உலகம் முழுவதும் சம்பவிக்கும். மாற்றத்தை கவனியுங்கள். படுக்கையில் இரண்டு பேர் இருப்பார்கள். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு மற்றவனை விட்டு விடுவேன். அதே நேரத்தில் இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு மற்றவனை விட்டு விடுவேன். ஒன்று பூமியின் இருளான பக்கம், மற்றது பூமியின் வெளிச்சமான பக்கம். புரிகிறதா? அது உலகம் முழுவதும் நடக்கப் போகும் எடுத்துக் கொள்ளப்படுதல். ஆம், சபையானது ஒன்று கூடி இருக்கும். ஆனால் அது உயிர்த்தெழுதலும் எடுத்துக் கொள்ளப்படுதலும் நிகழ்ந்த பிறகு. இப்பொழுது நீங்கள் அந்த விதமாக அதை காணவில்லை என்றால் ஏன்? அதனால் இப்பொழுது பரவாயில்லை. நான் அதை கூறும்போது அதை நான் சரியாக கூறவில்லை. இதை நாம் ஒலிநாடாவில் பதிவு செய்கிறோம். உங்களுக்கு புரிகிறதா? வேறு ஊழியக்காரர்கள் இதனுடன் ஒருவேளை இணங்காமல் இருக்கலாம். அதனால் பரவாயில்லை. அன்புள்ள சகோதரன் பிரணாமே, என் கேள்வி ஞானஸ்தானத்தின் பேரில், ஒருவன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறான்? ஒருவன் விசுவாசிக்கும் போதுதான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாம் தண்ணீர் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தாலும், அப்போஸ்தலர் 10:47 கொர்நேலியுவின் விஷயத்தில் நடந்தது போல, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வோமானால் ரட்சிக்கப்படுவதாக சிலர் கூறுகின்றனர். தமஸ்கோவுக்கு போகும் வழியில் பவுல் ரட்சிக்கப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் அதற்கு 3 நாட்களுக்கு பிறகும் அவனுடைய பாவங்கள் அவனில் குடிகொண்டிருந்ததாக அப்போஸ்தலர் 22:16 உரைக்கிறது. கொர்நேலியுவை போல ஒருவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் தண்ணீர் ஞானஸ்தானம் பெறாததால் அவனுடைய பாவங்கள் அவனில் நிலைத்திருக்குமா?
Until he has had water baptism.
அல்லது ஒருவன் பரிசுத்த ஆவியை பெற்றும் கூட தண்ணீர் ஞானஸ்தானம் பெறாமல் பரலோகத்திற்கு போக முடியாதா? இப்பொழுது என் விலையேற பெற்ற நண்பரே, இப்பொழுது இந்த சகோதரன் கையொப்பமிட்டிருக்கிறார். இவரை எனக்கு தெரியாது, ஆனால் அவர் தன்னுடைய பெயரை கையொப்பமிட்டிருக்கிறார். ஆனால் நான் பெயர்களை அறிவிக்கப் போவதில்லை, ஏனெனில் அது அவசியமில்லை. பெயர்களை அறிவித்தால் மற்றவர்கள் அவர்களிடம் சென்று பாருங்கள், நான் இதில் மற்றும் அதில் உங்களுடன் இணங்க முடியாது என்று கூறுவார்கள். புரிகிறதா? நான் எந்த ஒரு பெயரையும் அறிவிக்க மாட்டேன். பெரும்பாலான கேள்விகளில் கையொப்பமிடப்பட்டுள்ளது, ஆனால் நான் அது எனக்காகவே. புரிகிறதா? இவைகளை நான் வைத்துக் கொள்ளும்படியாக நான் இங்கு வைத்து விடுகிறேன். ஆகையால் சில கேள்விகள் நீல நிறத்தில் எழுதப்பட்டுள்ளன, சில கேள்விகள் தட்டெடுத்திலும் வெவ்வேறு விதங்களிலும்
உள்ளன.
இப்பொழுது இங்கு முதலாவது கேள்வி, நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறீர்கள்? அடுத்து இதை தொடர்ந்து, தண்ணீர் ஞானஸ்தானம் பெறாமல் பாவங்கள் போக்கப்படக்கூடுமா? ஏனெனில் கொர்நேலியுவும் அவன் வீட்டாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட போது அவர்கள் அப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றிருக்கவில்லையே. பவுல் அவன் தமஸ்குவுக்கு போகும் வழியில் தன் அனுபவத்தை பெற்றுக் கொண்ட பிறகும் அவனும் கூட தண்ணீர் ஞானஸ்தானம் பெறும் வரைக்கும் அவனுடைய பாவங்கள் அவனில் குடிகொண்டிருந்தது. ஏனெனில் இது என்ன கூறியுள்ளதென்றால், நான் உறுதியாக அறிந்து கொள்வதற்காக இந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்த்தேன். அது அப்படித்தான். அவன் எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, மேலும் போய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள் என்றார். அதன் பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஒருவன் அதை பெற்றுக் கொண்டு தண்ணீர் ஞானஸ்தானம் பெறாததால் அவனுடைய பாவங்கள் அவனில் நிலைத்திருக்க வாய்ப்புண்டா? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் ஒரு நபர் பரலோகத்துக்கு செல்வதை நிச்சயப்படுத்திக் கொள்ள ஞானஸ்தானம் பெற வேண்டுமா? அதே சமயத்தில் அவர்கள் பரலோகத்திற்கு செல்ல உறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் அவர்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்க வேண்டுமா? இப்பொழுது நான் நினைக்கிறேன், இப்பொழுது இந்த சகோதரனை எனக்கு தெரியாது. இது மிகவும் நல்ல புத்திசாலித்தனமான கேள்வி. இதை நாம் விரிவாக காண வேண்டும், ஏனெனில் இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாகும். புரிகிறதா? இப்பொழுது நான் நம்புவது என்னவெனில், இந்த சகோதரன் இதுதான் உண்மை என்று என்னிடம் கூறுகிறார், அல்லது அது உண்மை என்று என்னை கூற வைக்கிறார். அவர் ஒரு கால அவ்விதம் விசுவாசிக்க கூடும், எனக்கு தெரியாது. இது வார்த்தையின் பேரிலுள்ள உண்மையான விசுவாசத்துக்கு ஒரு சிறு முரண்பாடாக உள்ளது என்று நினைக்கிறேன். இந்த சகோதரன் அபிதம் கூறுவது போல தோன்றுகிறது இப்பொழுது. அதனால் பரவாயில்லை சகோதரனே, நீங்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்க கூடும். அது அருமையானது. இது ஒரு நல்ல கேள்வி என்று நான் எண்ணுகிறேன். இதை நீங்கள் எழுதி கேட்டதற்காக எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இப்பொழுது புரிகிறதா? மறு ஜென்மத்துக்காக தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. புரிகிறதா? ஏனெனில் நீங்கள் அவ்விதம் செய்யும் போது அது ரத்தத்தை அகற்றி விடுகிறது. புரிகிறதா? மறு ஜென்மம் நடந்துள்ளது என்பதை காண்பிக்கவே நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுகிறீர்கள். புரிகிறதா? அது வெளிப்புறத்தில் அது மறு ஜென்மம் அடைந்ததற்கு ஒரு அடையாளம். முழு காரியமே முன்குறித்தலை ஆதாரமாக கொண்டுள்ளது. புரிகிறதா? ஆனால் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று நமக்கு தெரியாது. எனவே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், விசுவாசத்தினால் நாம் பிரசங்கித்துக் கொண்டே செல்கிறோம். ஆனால் மறுஜென்மம் அடைதல் என்னும் விஷயத்தில் அங்குதான் எனக்கு ஒருத்துவ சகோதரனிடம் கருத்து வேற்றுமை உண்டு. இந்த கேள்விகளின் ஒளிநாடாவை கேட்கும் ஒருத்துவ சகோதரரே, இது உங்கள் அலுவலகத்திலோ அல்லது உங்கள் வீட்டிலோ அல்லது ஒருத்துவ சகோதரரின் மத்தியிலோ கிடைக்க நேரிட்டால் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இப்பொழுது அதாவது நான் அப்படியே நாம் கருத்து வேற்றுமை கொண்டுள்ளதால் தான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையே கருத்து வேற்றுமை உண்டு. நிச்சயமாக எங்களுக்கு உண்டு. அவளை நேசிப்பதாக நான் அவளிடம் கூறினால் அவள் அதை நம்ப மாட்டேன். அப்படியானால் எங்களுக்கிடையே நிச்சயம் கருத்து வேற்றுமை காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் நிச்சயமாகவே நன்றாகத்தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், அவளை நான் நேசிக்கிறேன் என்பதற்கு நான் போதுமான அறிகுறிகளை அவளுக்கு காண்பிக்காமல் இருக்கக்கூடும். ஆனால் நான் வெளியே சென்று பிரசங்கித்து பின்பு வீடு திரும்பி தூண்டிலை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க சென்று விடுகிறேன். பார்த்தீர்களா? ஆனால் என் இருதயத்தின் ஆழத்தில் அவளை நான் நேசிக்கிறேன். அவளை விட்டு பிரிந்திருக்க எனக்கு நிர்பந்தம் ஏற்படுகிறது, அவ்வளவுதான். இப்பொழுது இதை கவனிப்பீர்களானால், இப்பொழுது நமக்கு கருத்து வேற்றுமை இருக்குமானால் அதனால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், தண்ணீர் பாவங்களை போக்குவதில்லை, அது நல்மனசாட்சியை வெளிப்படுத்தும் ஒன்றாய் உள்ளது. இப்பொழுது பவுலங்கு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டதன் காரணம் என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால், ஏனென்றால் அது அதிகாரப்பூர்வமானது மற்றும் வேதத்தில் உள்ளபடி நாம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் இந்த சம்பவத்துக்கு நான் உங்களை திரும்ப கொண்டு செல்ல விரும்புகிறேன். கள்ளன் சிலுவையில் தொங்கின போது அவன் ஞானஸ்தானம் பெறாமலேயே மரித்தான். இருப்பினும் இயேசு அவனை அந்த நாளில் பரதீசில் சந்திப்பார் என்னும் வாக்குத்தத்தை அவன் பெற்றுக் கொண்டான். பரதீசில், இழக்கப்பட்டோரின் இடத்தில் அல்ல. ஏனெனில் முதன்முறையாக அவனுக்கு அந்த தருணம் அளிக்கப்பட்டது. வீட்டில் இருந்தவர்கள் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட போது அவர்களுடைய இருதயங்கள் அதே நிலையில் இருந்தன என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை உயிர்ப்பித்தார். அது அவர்களுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையில் பேசவும் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் செய்கிறார். ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ள ஜனங்களின் இருதயங்களில் வார்த்தை விழுந்தது. அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்டவைகளை கண்டனர். அதுதான் இன்றைக்கு நாம் வாழும் இந்த நேரத்தில் எனக்கு புதிராக உள்ளது. அங்கு கூடியிருந்த ரோமர்களும் யூத மற்றும் கிரேக்கர்களும் தரிசனம் நிச்சயமாக நிறைவேறினதை அவர்கள் கண்ட பிறகு பரிசுத்த ஆவி அவர்களுடைய இருதயங்களில் உணர்ச்சியூட்டி பேதர் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் விழுந்தார். புரிகிறதா? உதாரணமாக பாருங்கள், கொர்நேலியுவிடம் போய் அழை என்று கூறினான். அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதியாயிருந்தான். மற்றும் அது ஒரு நூறு என்பதிலிருந்து நூற்றாண்டு என்பது வருகிறது. அவன் நூறு பேர்களுக்கு மேல் அதிகாரம் வகித்தான். அவன் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி. அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவன் ஒரு தரிசனத்தை கண்டிருந்தான். ஒரு தேவ தூதன் அவனிடத்தில் வந்தான். அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். அவன், நீ யோப்பா பட்டத்துக்கு போ, அங்கே தோல் பதினெட்டுவனாகிய சீமோன் என்பவனிடத்தில் சீமோன் பேதுரு என்னும் பெயர் கொண்ட ஒருவன் தங்கியிருக்கிறான். அவன் மேல் வீட்டில் நீ அவனை அங்கு காண்பாய், அவன் வந்து வார்த்தையை உனக்கு சொல்வான் என்றான். பாருங்கள், அந்த தரிசனம் மிகவும் தத்ரூபமாக இருப்பதாக அவன் எண்ணினான். நான் உறங்கிய நிலையில் இருந்திருக்க முடியாது, நான் அந்த தேவதூதனை நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். எனவே அவன் மிகவும் விசுவாசமுள்ள தனது போர் சேவகரில் சிலரை அங்கு அனுப்பினான். அங்கே தேவன் அந்த அப்போஸ்தலனை வரிசையின் மறுபக்கத்தில் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அவன், இப்பொழுது எழுந்திரு என்றார். அவன் சொன்னான், அவன் மேல்வீட்டில் இருந்து கொண்டு திருமதி பேதுரு இரவு உணவு ஆயத்தம் பண்ணுவதற்காக காத்துக் கொண்டிருந்தான். அவன் அங்கு மேல்வீட்டில் இருந்தபோது அவன் வனாந்திர வழியாக ஒரு கால் நடந்து வந்த காரணத்தால் அந்த அப்போஸ்தலனுக்கு மிகவும் பசித்தது. மேலும் அவன் இரவு உணவுக்கு சற்று முன்பு மேல் வீட்டில் படுத்திருப்பது வழக்கம். இப்பொழுதும் அவ்விதம் செய்வது வழக்கமாயுள்ளது. இன்னமும் அதே காரியத்தை செய்கிறார்கள். கூரையின் மேல் படுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஏணியின் மேல் ஏறி மற்றும் சில சமயங்களில் படிகள் மற்ற காரியங்களின் மூலம் ஏறி கூரைக்கு சென்று குளிர்ச்சியான மாலை வேளையில் அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலன் உறங்கிவிட்டான். அவன் உறங்கிக் கொண்டிருந்த போது உறக்கத்தையும் கடந்து ஞான திருஷ்டி அடைந்தான். அப்பொழுது அசுத்தமான ஜீவன்கள் நிறைந்த ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறதை கண்டான். அவன், எழுந்திரு, அடித்து புசி என்று சொல்லும் ஒரு சத்தத்தை கேட்டான். அவன், அப்படியல்ல ஆண்டவரே, அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். இப்பொழுது பாருங்கள், அங்கு ஒரு தரிசனம் உண்டானது. இப்பொழுது கவனியுங்கள், அதற்கு அர்த்தம் உரைத்தாக வேண்டும். இப்பொழுது பேதுரு ஒரு வேட்டை பயணம் மேற்கொண்டு அவன் முன்பு புசித்திராத ஏதோ ஒரு வகை மிருகத்தை கண்டு அவனதை புசிக்க முயற்சி செய்வது போல அது தோன்றினது. அவன் அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அவரோ, நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்றார். அவர், எழுந்திரு, மூன்று பேர் உனக்காக வாசலில் காத்திருக்கிறார்கள், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போயின்றார். அதே நேரத்தில் அவர்கள் கதவை தட்டி கொண்டிருந்தனர். இப்பொழுது புரிகிறதா, விசுவாசமுள்ள அந்த போர் சேவகர் இந்த மனிதனை அந்த தரிசனத்தின்படியே கண்டபோது அவர்கள் தேவன் தரிசனத்தில் உரைத்த அதே மனிதனுடன் திரும்பி வருகின்றனர். முன்பின் தெரியாதவன், அதிகம் அறியாத ஒரு செம்படவன். ஆனால் அந்த சிறு கூட்டத்திற்கோ இவனை கண்டுபிடித்தது மிகவும் முக்கியமான செயலாக இருந்தது. அவன் தரிசனத்தில் கண்ட அந்த இடத்திலே உள்ள வீட்டுக்கு அவன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான். கொர்நேலியு எல்லா ஜனங்களையும் வரவழைத்து அங்கு கூட்டி, ஏய், நான் கண்ட அதே விதமாக உள்ளதே என்றான். பின்பு பேதுரு எழுந்து நின்று அவர்கள் எவ்விதம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர் என்பதை குறித்து பிரசங்கிக்க தொடங்கினான். அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் ஒரு தரிசனம் கிரமமாகவும் பரிபூர்ணமாகவும் நிறைவேறுகிறதை கண்டனர். ஒரு கூட்டம் புறஜாதி மக்கள் ஒரு தரிசனம் நிறைவேறுகிறதை கண்டு அவர்கள் எவ்விதம் ஜீவனை பெற வேண்டும் என்னும் சத்திய வசனத்தை கேட்டனர். அப்பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அது இக்கூடாரத்துக்கு இக்காலை வேளையில் என்ன செய்ய வேண்டும்? வியாதியஸ்தர், அவதியுறுவோர், குருடர், செவிடர், ஊமையர், பாவி எல்லோருமே, பல்லாயிரக்கணக்கான காரியங்களில் ஒரு முறையாவது ஒரு அணு கூட தவறினதில்லை என்பதை சற்று எண்ணி பாருங்கள். ஏன்? அது நமது இருதயங்களை அனல் மூட்ட வேண்டும். இப்பொழுது அவர் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு நாம் தண்ணீரை விளக்கலாமா என்றார். அவர்களுடைய பாவங்கள் ஏற்கனவே போய்விட்டன என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லையெனில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்திருக்க மாட்டார். அது முன்குறிக்கப்பட்ட ஒரு பாண்டமா இல்லாமல் போயிருந்தால் அவர் உள்ளே வந்திருக்கவே மாட்டார். அவர்கள் பின்தொடர்வார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். நான் நினைக்கிறேன் பவுல் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டிய காரணம் என்னவெனில், அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். அது உண்மை. அவர் தேவன் அறிந்திருந்தான். ஏனெனில் அவர், நான் அவரை தெரிந்து கொண்டேன் என்று கூறினார். அவர் அனனியா தீர்க்கதரிசியிடம் கூறினார். சவுல் அங்கே ஒரு அறையில் கருப்படைந்த முகத்துடனும் இருளடைந்த கண்களுடனும் அவன் மேல் முழுவதும் தூசி படிந்தவனாய் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருப்பதை அவர் அறிந்தபோது அவன் போகும் படியில் அவனுக்கு பிரதீட்சியமான அக்னி ஸ்தம்பத்தினால் அவன் பார்வை
இழந்தான்.
அவர், அவன் புறஜாதிகளுக்கு என்று நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். மூன்று நாட்கள் கழித்து தமஸ்கு நதியில் அனனியா அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பான் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவருடைய பாவங்கள் ஏற்கனவே போக்கப்பட்டன என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் உலகத்துக்கு காண்பிக்க அவன் இதை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆகையால் தான் நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முன்குறிக்கப்பட்ட வித்து இதை கண்டுகொள்ளும். அவர்கள் மாத்திரமே இதை கண்டுகொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது திருத்துவ விசுவாசத்தில் உள்ள சகோதரரே, உங்களை நான் குற்றப்படுத்துவதாக எண்ண வேண்டாம். என் அருமை சகோதரனே, நான் கேள்விகளுக்குத்தான் பதில் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதை குறித்த என்னுடைய உண்மையான எண்ணங்களை மாத்திரமே அறிவிக்கிறேன். இந்த ஒளிநாடா என்றாவது ஒரு நாளில் ஆப்பிரிக்காவை அடையக்கூடும். அவருடைய வருகையின் நிழல்களில் நாம் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லோருமே அதை விசுவாசிக்கிறோம். எனக்கு தென்னாப்பிரிக்காவில் பல விலை உயர்ந்த நண்பர்கள் உள்ளனர். டூப்ளிசஸ் மற்றும் ஷோமான்ஸ், மற்ற யாவரும் ஏகர் போன்றவர். அவர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள அருமையான சகோதரர்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மற்றெல்லாரை விட சிறப்பு ஸ்தானம் வகிப்பவர் ஒருவர் எப்பொழுதும் உண்டு. அவர்கள் எல்லோரையும் நான் இந்த சகோதரனைப் போலவே அருமையாய் நேசிக்கிறேன். அதைப் போலவே அருமையான சகோதரன் ஜாக்சனும் அவருடைய மனைவியும் என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிறப்பான ஒரு ஸ்தானம் வகித்து வருகின்றனர். அதை என்னால் புரிந்து கொள்ளவே இயலவில்லை. அவர் அங்கே நின்றார். இப்பொழுது அங்கே நெருங்கிய நண்பர் ஜஸ்டிஸ் டூப்ளிசிஸ் மற்றும் இன்னும் பல அருமையானவர்கள், அருமையான ஆப்பிரிக்கான் சகோதரரும் சகோதரிகளும் உள்ளனர். பாருங்கள், சகோதரன் ஜாக்சனும் அவருடைய மனைவியும் எனக்கு ஏன் சிறப்பாக உள்ளனர்? அவர் வேட்டையாடுபவர் என்னும் காரணத்தினாலா? இல்லை, ஏனெனில் எனக்கு அங்கே பல அருமையான வேட்டைக்கார நண்பர் உள்ளனர். அவர் ஏன் சிறப்பாக இருக்கிறார்? ஏன் இவை அனைத்துக்கும் பின்னால் உள்ள ரகசியம் மட்டும் உங்களுக்கு தெரிந்திருக்குமானால், ஆனால் எனக்கு தெரிந்த எல்லா ரகசியங்களையும் நான் ஜனங்களிடம் கூறுவதில்லை. பாருங்கள், கர்த்தர் சிட்னி ஜாக்சனிடம் இங்கு வரும்படியாக கூறின அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்காவில் சிட்னி ஜாக்சனிடம் தொடர்பு கொள் என்று என்னிடம் ஏன் கூற வேண்டும்?
Sunday a week he was baptized, him and his wife, in the name of Jesus Christ, right here in the shadowing time.
சென்ற ஞாயிறன்று அவரும் அவருடைய மனைவியும் இங்கே அஸ்தமன நேரத்தில் இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டனர். பாருங்கள், அந்த நோக்கத்திற்கென்று முன்குறிக்கப்படுதல் புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உள்ளில் ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்பதை வெளிப்படையாக அறிவிப்பது தண்ணீர் ஞானஸ்தானம். ஏனெனில் தண்ணீருக்கு எந்த குணமும் இல்லை, அது ஒரு அடையாளம் மட்டுமே. நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவதாக நான் விசுவாசிக்கிறேன் என்றால், இப்பொழுது அநேக ஜனங்கள் உள்ளனர், இதை அந்த சகோதரனுக்கு தெளிவாக்க விரும்புகிறேன், ரட்சிக்கப்பட்டதாக கூறிக்கொள்ளும் அநேக ஜனங்கள் உள்ளனர், அநேகர் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுள்ளனர், அநேகர் அந்நிய பாஷையில் பேசி பரிசுத்தாவின் எல்லா விதமான அடையாளங்களும் பெற்று அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாமல் உள்ளனர். அது உண்மை. அந்நாளில் அநேகர் என்னிடம் வந்து, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே நான் திருப்பி தரித்திர முறைத்தேன் அல்லவா, பிரசங்கி, உமது நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தி அநேக அற்புதங்களை செய்தேன் அல்லவா என்பார். அவர், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். புரிகிறதா? எனவே இக்காரியங்கள் அனைத்தும் இருப்பினும் அது தேவன், அது அவருடைய கரங்களில் உள்ளது. ஆனால் அதை நான் காணும்போது நீங்கள் பாருங்கள், அப்படியானால் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் ஏன் ஜனங்களை அழைக்கிறீர்கள் எனலாம். ஏனெனில் நான் தொடக்கத்தில் இருந்த மாதிரியை பின்பற்றுகிறேன். நாம் அந்த மூல வரைபடத்தை இழந்து போகக்கூடாது. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அற்புதமான மனிதர்களாக இருந்த சில சீஷர்களை கண்டபோது நடந்ததை நாம் எடுத்துக் கொள்வோம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்று நான் நம்புகிறேன். இருப்பினும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கவில்லை, அவர்கள் வேறு ஞானஸ்தானம் பெற்றிருந்தனர். அப்போஸ்தலர் 19 பவுல் எபேசுவின் மேல்கரை வழியாக சென்றபோது சில சீஷர்களை கண்டான். அவர் அவர்களிடம், நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்கள், எங்களுக்கு பரிசுத்தாவியை குறித்து தெரியாது, பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அவர், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்றார்கள். அது மிகவும் நல்ல ஒரு ஞானஸ்தானமே. இந்த கண்டிப்பான அப்போஸ்தலனை கவனியுங்கள். அவன், யோவான் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான் என்றான். பாவமன்னிப்புக்கென்று அல்ல, ஏனெனில் பலியானது அப்பொழுது கொல்லப்படவில்லை, அதற்கு ஏற்ற ஞானஸ்தானம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றார்கள், பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். இப்பொழுது இது என்ன செய்தது? ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் வேதவாக்கிய சத்தியத்தை கண்டவுடனே அவர்கள் சத்தியத்துக்குள் நடந்து விசுவாசிக்கேற்ற பலனை பெற்றுக் கொண்டனர் என்பதை இது காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? புரிகிறதா? அவர்களுக்கு ஏற்கனவே மிகுந்த சந்தோஷமும் சத்தமிடுதலும் தேவனை துதித்தலும் இருந்த பிறகு இதை செய்தனர். வேதத்திலே அவர்களுக்கு அங்கே ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கி இருந்தான், அவனும் கூட ஞானஸ்தானம் பெற்றிருந்தான். ஆனால் அவன் வேத வாக்கியங்களை கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று அவன் நிரூபித்துக் கொண்டு வந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. அவர்கள் அதை குறித்து மிகவும் களிப்புற்றிருந்தனர். இருப்பினும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிற்று. பவுல் கலாத்தியர் 1:8 நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன், வானத்திலிருந்து வருகிற தூதன் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். அது என்னவா இருந்தாலும் கவலை இல்லை. எனவே இக்காரியங்களை அறிந்தவர்களாய் இதை நீங்கள் ஒரு கால அறியாமல் இருக்கலாம் என் சகோதரரே. ஆனால் இவைகளை அறிந்திருக்கும் போது முதலாம் அஸ்திவாரத்தின் திட்டத்தை நிறைவேற்ற நான் தேவனுக்கு கட்டுப்பட்டு கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். ஏனெனில் போடப்பட்ட அஸ்திவாரமே இல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அதுதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் அஸ்திவாரம். தீர்க்கதரிசிகள் அதை முன்வைத்தனர், அப்போஸ்தலர் அதை நிறைவேற்றினர். கட்டிட முடிவு வரும் வரைக்கும் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நான் நம்புவது என்னவெனில், ஒரு மனிதன் தன் முழு இதயத்தோடும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய இதயத்திலிருந்து, வெளிப்புறமான மனசாட்சியில் இருந்து அல்ல. பாருங்கள், நீங்கள் இரட்டைத்தன்மை உள்ளோர், 3 ஜனங்களாய், ஆத்மா, ஆவி, சரீரம். இப்பொழுது நான் நம்புவது என்னவெனில், உங்கள் வெளிப்புறமான புலன்கள், உங்கள் ஆத்மா, உங்கள் ஆத்மா அல்ல, ஆனால் உங்கள் வெளிப்புற மனசாட்சி உங்கள் புலன்கள். வேறு விதமாக கூறினால், நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஐம்புலன்களினால் இயக்கப்படுகிறீர்கள். பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல். உங்கள் பூமிக்குரிய வீட்டுடன் தொடர்பு கொள்வதற்கு அவை உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. பரலோக வீட்டுடன் தொடர்பு கொள்ள அவை உங்களுக்கு அளிக்கப்படவில்லை. ஒரு மானிட சரீரத்தில் உண்மையில் 6 புலன்கள் உள்ளன. ஏனெனில் அவன் வேதத்தில் 6 என்னும் எண்ணாக இருக்கிறான். அவன் 6 நாளில் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் 6 என்னும் எண்ணாக இருக்கிறான். ஒரு மனிதன் அவ்வாறு இருக்கிறான். அவனுக்கு பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல், விசுவாசம் என்பவை உள்ளன. அவனுடைய விசுவாசமே அவன் போய் சேர வேண்டிய இடத்தை, அவன் எதை நோக்கி செல்கிறான் என்பதை நிர்ணயிக்கிறது. இப்பொழுது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின், ருசிக்கப்படாதவைகளின், உணரப்படாதவைகளின், முகரப்படாதவைகளின், கேட்கப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசத்தினால் அவன் வார்த்தையை கிரகித்துக் கொள்ளும் போது அது அவனை ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு சென்று, புரிகிறதா, அதை அவன் பெற்றுக்கொண்ட ஒன்றை போலாக்கி அதை அவனுக்கு மிகவும் மெய்யானதாக்குகிறது. அது நிறைவேறும் என்று அவன் அறிந்து கொள்கிறான். இப்பொழுது தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்த இந்த கேள்விக்கும் அதே காரியம்தான், புரிகிறதா. இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுவார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். பவுல் அவர் இந்த அறிக்கையை விடுத்தார். அதாவது, அவனுக்கு போதிக்கப்பட்ட உபதேசமே இல்லாமல் வேறெந்த உபதேசத்தையும் எந்த மனிதனும் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனும் கூட போதிக்க கூடாது என்றான். எனவே நான் ஒரு பிரசங்கியாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, அல்லது நான் என்னமாக இருந்தாலும், அல்லது வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாக இந்த அப்போஸ்தலன் செய்த ஒன்றுக்கு முரணான ஒன்றை போதிப்பானால் ஜனங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நான் கட்டளையிடாமற் போனால், நான் விசுவாசிப்பதாக உரிமை கோருபவர்களுக்கு வேதத்தின்படி ஒரு கள்ள சாட்சியாயிருப்பேன். எனவே மாதிரியானது கொடுக்கப்பட்டு விட்டது என்று நான் நம்புகிறேன். வேதத்தில் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். ஒரு முறையாவது யாருமே பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. பார்த்தீர்களா? யாருமே ஒரு காலம் தெளிக்கப்படவில்லை. அவர்கள் அனைவரும் தண்ணீரில் முழுக்கப்பட்டனர். எனவே நான் நம்புவது என்னவெனில், நீங்கள் உண்மையில் உங்கள் கேள்விக்கு விலையேறப்பட்ட சகோதரனே, தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கும் போது ஆயிரக்கணக்கானோர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருப்பார்கள். நீங்கள் உலர்ந்த பாவியாய் தண்ணீருக்குள் சென்று ஈரமுள்ள பாவியாய் வெளியே வரக்கூடும். பாருங்கள், புரிகிறதா? ஆனால் உத்தமமான உண்மைக்குள்ள விசுவாசியாய் நீங்கள் எல்லா விசுவாசத்திலும் தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியிலும் நடந்து அதை காணும் போது நீங்கள் ஞானஸ்தானம் பெறுகின்றீர்கள். ஆனால் உள்ளில் கிருபையில் ஒரு கிரியை நடந்துவிட்டது என்பதை வெளிப்படையாக தெரியப்படுத்துவதே ஞானஸ்தானம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் பேழையை கட்டினது போன்று, நோவா அதற்குள் நீயும் உன் வீட்டாரும் உன் குடும்பத்தினரும் பிரவேசியுங்கள் என்றார். அவர்கள் அதற்குள்ளே பிரவேசித்தனர். இப்பொழுது ஒரு பேழை இல்லாமல் போயிருந்தால் தேவன் நோவாவை ஒரு மரக்கட்டையின் மேல் உட்கார செய்திருப்பார், அல்லது தண்ணீரின் மேல் நடக்க செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். புரிகிறதா? ஆனால் அவன் உள்ளே பிரவேசிப்பதற்காக ஒரு பேழையை உண்டாக்க செய்தார். அதுவே அதை செய்வதற்கான வழியாயிருந்தது. அது தேவனால் அல்லப்பட்ட வழியாயிருந்தது. தேவன் ஒரு மனிதனை கிருபையினால் ரட்சிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை வெளிப்படையாக தெரிவிப்பதன் மூலம் அதற்குள் பிரவேசிப்பதே தேவனால் அருளப்பட்ட வழியாய் உள்ளது. ஏனெனில் அவர்கள் அனைவரும் அந்த விதமாகத்தான் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நான் மற்ற நபரை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அது வெறும் அதுதான் அது என்று நான் நினைக்கிறேன். தண்ணீர் ஒரு மனிதனை ரட்சிப்பதில்லை, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை மாத்திரமே அது காண்பிக்கிறது. அது வெளிப்படையாக தெரியப்படுத்துதல். இப்பொழுது அது ஒருவேளை சரியில்லாமல் இருக்கலாம் சகோதரனே. அப்படி இருக்குமானால் பாருங்கள், நாம் அதை வேறொரு சமயம் பார்க்கலாம். அல்லது சரி, ஆதியாகமம் 6:4 ஜலப்பிரளயத்திற்கு பிறகு ராட்சதர் எங்கிருந்து வந்தனர்? அது ஒரு நல்ல கேள்வி, மிகவும் நல்ல கேள்வி. அது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி. இந்த ராட்சதர் எங்கிருந்து வந்தனர்? நமக்கு தெரிந்த வரையில் ஆதாம் ஒரு ராட்சதன் அல்ல. அவன் ராட்சதனாய் இருந்தால் வேதம் அவன்னமாக கூறியிருக்கும். அவன் ஒரு சாதாரண மனிதனாயிருந்தான். அவர்கள் எங்கிருந்து வந்தனர்? இப்பொழுது இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம், மற்றும் இப்பொழுதுதான் இது எனக்கு கையில் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய கருப்பு தாளில் உள்ளது, மற்றும் இது ஒரு அல்லது வெள்ளை துண்டு தாளில் பெரிய கருப்பு எழுத்துக்களில் உள்ளது. இப்பொழுது இந்த ராட்சதர், நான் நினைக்கிறேன் இது ஒரு அண்மையில் யாரோ ஒருவர் இங்கு, அது ஜோசிப்பஸாக இருக்கக்கூடும். ஊழியக்கார சகோதரர்களே, அது ஜோசிப்பஸ் என்று இப்பொழுது நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை.
That might have been him or Dr. Schofield or some of them.
ஆனால் அது அவராக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அல்லது டாக்டர் ஸ்கோஃபீல்ட், அல்லது அவர்களில் சிலராக இருக்கலாம். தேசத்தில் இருந்த இந்த ராட்சதர் உண்மையாகவே சாத்தானுடைய கதைக்கு செவி கொடுத்து விழுந்து போன தேவனுடைய ஆவிகள் என்று கூறியுள்ளார். பரலோகத்தில் அவர் சொன்னதற்கு அது மிகாவேல். பரலோகத்தில் மிகாவேலுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை எடுப்ப முயற்சித்து கீழே தள்ளப்பட்டனர். இந்த தேவ புத்திரர் மனுஷ குமாரத்திகளை கண்டனர். அவர்கள் அந்த சமயத்தில் ராட்சதர்களாக மாம்ச உருவெடுத்து வந்தனர் என்கின்றனர். அவ்விதம் நீங்கள் செய்தால் நீங்கள் சாத்தானை ஒரு சிருஷ்டிகராக ஆக்கிவிடுவீர்கள். நீங்கள் அவ்விதம் செய்ய முடியாது. ஏழாம் நாள் ஆசரிப்பு கூட்டத்தாரை சேர்ந்த டாக்டர் ஸ்மித் பலியாட்டை குறித்து கூறினது போல அவர் சொன்னார், ஒரு ஆடு அவர்கள் பலியிடும் நாளில் இரண்டு ஆடுகளை கொன்றனர். அதாவது பாவ நிபத்தி நாளின் போது ஒரு ஆடு கொல்லப்பட்டது மற்றும் மற்ற ஆடு அவிழ்த்து விடப்பட்டது. கொல்லப்பட்ட ஆடு நமது பாவங்களை சுமந்து மறித்த இயேசுவுக்கு அடையாளமாய் உள்ளது என்றும், அவிழ்த்து விடப்பட்ட ஆடு பிசாசை குறிக்கிறது என்றும், அது நமது பாவங்களை சுமந்து கொண்டு அதனுடன் நித்தியத்துக்கு செல்கிறது என்றும் அவர் கூறினார். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், என் கருத்தின்படி இது ஏழாம் நாள் ஆசிரிப்பு சகோதரனுக்கு கிடைக்க நேர்ந்தால், நான் இந்த மகத்தான மனிதன் டாக்டர் ஸ்மித்தை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. ஓ, அவர் சாமர்த்தியமுள்ள புத்திசாலியான அருமையான பண்புள்ள கிறிஸ்தவர், ஒரு விசுவாசி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் பாருங்கள், அது அர்த்தமற்றது. அவ்விதம் நீங்கள் செய்வீர்களானால் அப்பொழுது நீங்கள் பிசாசுக்கு பலியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த இரண்டு ஆடுகளுமே கிறிஸ்துவின் மரணம் அடக்க முடித்ததற்கு எடுத்துக்காட்டாக உள்ளன. அவர் நமது பாவங்களுக்காக மறித்து நமது பாவங்களை வெகு தூரம் சுமந்து சென்று விட்டார். இரண்டுமே கிறிஸ்துதான். எனவே இந்த ராட்சதர் மாம்ச உருவெடுத்து இங்கு தோன்றினவர்கள் அல்ல. அவர்கள் காயீனின் புத்திரர், காயீனின் தகப்பன் சர்பம். அவன் எல்லா வகையிலும் ஒரு மனிதனைப் போல காணப்பட்டான். ஆனால் அவன் ஒரு மிகப்பெரிய பெரிய உருவம் கொண்டவன். ஒரு சாதாரண மனிதனை காட்டிலும் பெரிய உருவம் படைத்தவன். அங்கிருந்துதான் அந்த குமாரர் தோன்றினர். ஏனென்றால் அவர்கள் காயினின் புத்திரர். ஏனென்றால் அவர்கள் கானான் தேசத்தில் இருந்த கானானியர். அங்கிருந்துதான் அவர்கள் தோன்றினர். அங்குதான் காயின் சென்றான். பாருங்கள், அது சர்பத்தின் வித்தையும் கூட நிரூபிக்கிறது. அவர்கள் முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஜாதியார். அவர்கள் சர்பத்தின் வித்துக்கள். புரிகிறதா? இப்பொழுது அந்த சர்பத்தின் வித்தை பற்றிய ஒரு கேள்வி இங்கு உள்ளது. எனவே அதற்கு நான் வரப்போகிறோம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புரிகிறதா? இப்பொழுது இது உங்களுக்கு ஒரு பின்னணியை அளிக்கும். பாருங்கள், அவர்கள் கானானியராயிருந்தனர். இந்த ராட்சதர் அவர்கள் காயீனின் புத்திரர், காயீன் சர்பத்தின் குமாரன். சர்பம் ஒரு ராட்சத மனிதன், பெரிய பயங்கரமான உருவம் படைத்த ஒரு நபர். அவன் ஊரும் பிராணி அல்ல, அழகுள்ளவன். அவன் வெளியின் எல்லா மிருகங்களை பார்க்கிலும் மிகவும் தந்திரமுள்ளவனாயிருந்தான். அவன் ஒருவன் மாத்திரமே. பாருங்கள், ஒரு மிருகத்தின் மரபணுக்கள் ஒரு ஸ்திரீயில் செலுத்தப்பட்டால் அது கருத்தரிக்காது. அவர்கள் மீண்டும் மீண்டும் முயன்று பார்த்து விட்டனர். அது ஸ்திரீயின் உயிரணுவோடு சேர முடியாது. இப்பொழுது அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு வாலில்லா குரங்கை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு மனித குரங்கை. அவை மனித உருவுக்கு மிகவும் நெருங்கினவைகளாக உள்ளன. தேவன் தமது மகத்தான படிப்படியான சிற்றுப்பில் மீனை உண்டாக்க துவங்கினார். அதன் பிறகு பறவைகளை உண்டாக்கினார். அதன் பிறகு மற்ற காரியங்களை, மிருகங்களை உண்டாக்கினார். அவை படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்து ஒரு வாலில்லா குரங்கு, பிறகு ஒரு குரங்கு, ஒரு மனித குரங்கு, அதன் பிறகு சர்பத்தின் உருவம், பிறகு சர்பத்திலிருந்து மனிதன் வரை உருவாக்கப்பட்டன. மனிதனுக்கு அடுத்தபடியாக இருந்த இந்த மிருகம் எது என்று கண்டறிய மனித குலம், விஞ்ஞானம் எலும்புகளை தேடி பார்க்க முயன்றது. மனிதனும் ஒரு மிருகமே. மனிதனின் மாம்சமாகும் மிருகத்தின் மாம்சமே. அது நமக்கு தெரியும். நாம் குட்டி போட்டு பால் விட்டு மிருகத்தை சேர்ந்தவர்கள். அது சூடான ரத்தம் கொண்ட மிருகம். அது நமக்கு தெரியும். ஆனால் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவது எது? மிருகத்துக்கு உள்ளில் ஆத்மா கிடையாது. ஆனால் மனிதனுக்கோ உண்டு. மிருகத்துக்கு நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு பெண்ணாய்க்கு அது உடை உடுக்க வேண்டும் என்று தெரியாது. அப்படி தெரிந்திருந்தாலும் அது குட்டைக்கால் சட்டையை உடுத்திக் கொள்ளும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படியே ஒரு பெண் பன்றியும். நாமோ விழுந்து போன மாண்ட வர்க்கம். புரிகிறதா? இப்பொழுது அங்கிருந்துதான் அது வருகிறது. அங்கிருந்துதான் இந்த ராட்சதர் தோன்றினர். அவர்கள் சர்பத்தின் புத்திரர். பாருங்கள், அவன் ஏவாளை அந்த நிலையில் கண்டபோது சாத்தான் சர்பத்துக்குள் புகுந்து அதை செய்ய தூண்டினான். பாருங்கள், ஆதாம் அதை அதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த சொற்களை எவ்விதம் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. இங்குள்ள உங்கள் மத்தியில் அதை கூறினால் பாதகம் இல்லை. ஆனால் யாராகிலும் ஒருவர் அதை குறை கூற வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு தெரியும், குறை கூற அவர்கள் ஏதாகிலும் ஒன்றை கண்டுபிடிக்க எப்பொழுதும் முயன்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் பாருங்கள், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறியவில்லை. அவர் அந்த இடத்துக்கு வரவில்லை. சாத்தான் அங்கே அவனை மடங்கடித்தான். புரிகிறதா? அவள் கர்ப்பம் தரித்த பிறகு ஆதாம் அவளை அறிந்தான். இந்த அடுத்த கேள்வியில் அல்லது இக்கேள்விகளில் ஒன்றில் அதற்கு நாம் வருவோம். அந்த கேள்வி எங்குள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. அதை இப்பொழுது இங்கு சற்று முன்பு கண்டேன். இப்பொழுது ஆனால் அதிலிருந்துதான் ராட்சதர் தோன்றினர். அன்புள்ள சகோதரன் பிரணாமே, உண்மையான மறுபடியும் பிறந்த விசுவாசிகளின் குமாரர் குமாரத்திகள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்களா? இல்லை சகோதரனே, இல்லை. அவர்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்பட மாட்டார்கள். பாருங்கள், டேவிட் டூப்ளிசிஸ் குறிப்பிட்ட இதை நான் அடிக்கடி எடுத்து கூறுவது வழக்கம். தேவனுக்கு பேரப்பிள்ளைகள் கிடையாது, புரிகிறதா? குமாரரும் குமாரத்திகளும் மாத்திரமே. பாருங்கள், அவர்களும் தங்கள் தாய் தந்தையர் ஆவியில் பிறந்தது போலவே பிறக்க வேண்டும், புரிகிறதா? அதுதான் ஒரு மனிதனை ஒரு புது நபராக்குகிறது. அவன் மறுபடியும் பிறப்பதனாலே அவனுடைய முதல் பிறப்பு ஒரு மாம்ச பிரகாரமான மனிதனை பூமிக்கு கொண்டு வருகிறது. அவனுடைய இரண்டாம் பிறப்பு பரலோகத்தின் ஆவிக்குரிய பிரகாரமான மனிதனை அவனுக்கு கொண்டு வருகிறது, புரிகிறதா? அது அவனை மாற்றுகிறது. அவனுடைய ஆத்மாவை, அவனுடைய வெளிப்புற மனசாட்சியையோ, வெளிப்புற தோற்றத்தையோ, அவனுடைய புலன்களையோ அல்ல. அவன் இன்னும் உணர்கிறான், முகர்கிறான், ருசிக்கிறான், கேட்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளான பாகங்கள், அவனுடைய விருப்பங்கள் அவனை இயக்குபவை தேவனுக்கென்று மாற்றப்பட்டிருக்கிறது, புரிகிறதா? இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இது நடக்கக்கூடிய ஒரே வழி இதுதான். இது ரோம நூற்றுக்கு அதிபதியின் காலத்தில் இருந்தது போலவே. தேவன் சிறைச்சாலையை பூமி எதிர்ச்சியால் அசைத்த காரணத்தால் அந்த ரோம போர் சேவகன் கத்தியை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள முயன்ற போது பவுல் அந்த ரோமன் இடத்தில், அவனும் சீலாவும் அவனுடன் கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம், எழுந்துரு என்றான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அறிய விரும்பினான். அப்பொழுது அவன், நீ எழுந்து ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கூப்பிடு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றான், புரிகிறதா? வேறு விதமாக கூறினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்பொழுது எப்படி? உன் வீட்டார் நீ விசுவாசிக்கும் விதமாகவே விசுவாசிப்பார்களானால் நலமாயிருக்கும், புரிகிறதா? நீங்கள் ஜெபித்து உங்கள் பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்புவித்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று விசுவாசித்து தேவனை பற்றிக் கொண்டிருங்கள். என் மகள் ரெபேக்கா விஷயத்தில் சற்று முன்புதான் அந்த அனுபவத்தை கடந்து வந்தேன், புரிகிறதா? அதை தேவனிடத்தில் ஒப்புவியுங்கள். அவளுக்கு ஒரு வாலிப பருவமான வயதின் போது நாங்கள் அங்கே முதலில் வெளியே சென்றிருந்த போது அவள் வேறொரு பெண்ணுடன் மற்றொரு பெண்ணின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். அவ்வாறு சென்று ஏதோ ஒரு பெண்ணின் வீட்டுக்கு சென்று இசை பயின்று வந்தாள் இந்த பெண். நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தபோது இங்கே இந்த பெண் பியானோவில் ராக் அண்ட் ரோல் இசை வாசித்துக் கொண்டிருந்தாள். பாருங்கள், கண்டிக்க அதுவே எனக்கு மட்டுமீறினதா இருந்தது. எனவே நான் அவளிடம் இனிமேல் அங்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டேன், பார்த்தீர்களா? அப்பொழுது அவள், பாருங்கள், நான் இசை பயிலும்படி செல்ல அந்த ஒரு இடம் மாத்திரமே உள்ளது என்றாள். வாலிப பருவத்தினர் எப்படி உணர்ச்சி வசப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் அதை கடக்க வேண்டியவர்களாக ஏறக்குறைய நாம் எல்லோருமே அந்த வயதை கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள், நானும் கடந்து வந்திருக்கிறேன். அவர்களுடைய சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அப்பொழுது இது நடந்து சில நாட்கள் கழித்து அவளுடைய தாய் அவளை ஏதோ ஒன்றுக்காக கண்டித்த போது அவள் எதிர்த்து பேசினாள். இப்பொழுது அது ரெபேக்காலின் குணமே அல்ல. அவள் கதவை படார் என்று மூடி பொருட்களை சுவற்றிலிருந்து கிட்டத்தட்ட கீழே தள்ளி பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டாள். இப்பொழுது நான் என் பெல்ட்டை கடத்தி அவளுக்கு பின்னால் முற்றத்துக்கு சென்று அவளை எடுத்துக்கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பது போல தோன்றுகிறது, புரிகிறதா? ஆனால் நான் ஒரு நிமிடம் ஒரு 18 வயது பெண்ணின் சிந்தனைகளை நான் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், புரிகிறதா? இப்பொழுது நான், அம்மா எனக்கு அது தெரியும், மேடா அவள் அடத் தொடங்கினாள். நான் உன்னால் முடிந்த எல்லாவற்றையும் நீ செய்து விட்டாய் என்பதை நான் அறிவேன். நானும் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து விட்டேன். இப்பொழுது அது நம்முடைய கைகளை மீறி போய்விட்டால் நாம் அடுத்த நடவடிக்கை தான் எடுக்க வேண்டும் என்றேன். அன்றொரு நாள் ஒரு பெண்மணி மிகவும் இனிமையாக எழுதியிருந்தார். அது இங்குள்ள கேள்விகளில் ஒன்று, சகோதரன் பிரணாமே, நீர் மேசியா அல்லவா அல்லது நீர் மேசியாவா என்று கேட்டிருந்தார்கள். நான் இல்லை அம்மணி என்றேன். அவள், நீர் எங்கள் மெய்ப்பர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனால் நீர் எப்பொழுதுமே அந்த மகத்தான மெய்ப்பரை சுட்டிக்காட்டுகிறீர் என்றாள். நான், அது உண்மை, அது உண்மை என்றேன், பார்த்தீர்களா? நான், சரி பார் தேரே, இப்பொழுது நீ எனக்கு சிறு கொடுக்க வேண்டும். இதை செய்வது உனக்கு கடினம், நான் உன் கணவன், ஆனால் சில ஆலோசனையான வார்த்தைகளுக்காக ஜனங்கள் தேசம் எங்கிலும் இருந்து காரோட்டி வருகின்றன. இப்பொழுது நீ, அன்றொரு நாள் நான் அவளிடம் பேசினேன், அவளோ என்னிடமிருந்து நடந்து சென்று விட்டாள் என்றேன். இப்பொழுது பெக்கி அபிதம் என்னிடம் நடந்து கொண்டதே இல்லை, பார்த்தீர்களா? அவளுடைய தாய் அதை குறித்து ஏதோ ஒன்றை சொன்ன போது அவள், என் வாழ்நாள் முழுவதும் நான் சுவற்றில் வைக்கப்பட்டுள்ள மனதைப் போல இங்கேயே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு கதவை படார் என்று மூடினாள். அவள் படார் என்று கதவை மூடிவிட்டு வெளிநடந்தாள். அது பிசாசா இருந்தது. அவள் 2 வயது வரைக்கும் அழுது கொண்டே இருப்பது எனக்கு ஞாபகம் வருகிறது. நாங்கள் உண்பதற்கு ஒரு உணவு விடுதிக்கு போனால் மேடா உண்ணும் போது நான் அவளை தூக்கிக் கொண்டு தெருவில் நடப்பேன், நான் உண்ணும் போது மேடா அவளை தூக்கிக் கொண்டு தெருவில் நடப்பாள். அவள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள். ஒரு நாள் இங்கே கனடாவில் அவள் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தாள். எனக்கு ஓய்வெடுக்க முடியவில்லையே, நான் அங்கு நின்று கொண்டு, இப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடம், அது ஒரு ஊழியத்தை கெடுக்க வந்த பிசாசு என்றது. நான், அந்த குழந்தையை என் கையில் கொடி என்று. அப்பொழுது நான், சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ உன்னுடைய கரங்களை அவளை விட்டு நீக்கி போடு என்றேன். அவள் உடனே அழுகை நிறுத்தினாள். அதன் பிறகு அவள் அழுவதே இல்லை. எனக்கு இருக்கும் மிகவும் அமைதியான பிள்ளை அவளே. அந்த நேரம் முதற்கொண்டது போய்விட்டது. நீங்கள் அதை செய்ய வேண்டும். நீங்கள் அதை செய்வதற்கு முன்பு அதை உங்களுக்குள் பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு அவள், அதன் பின்னர் அதாவது அவள் அதை தொடங்கினாள். நான் மேடாவை 1 மணி நேரம் தனியே அழைத்து சென்றேன். நான், மேடா உன்னுடைய முயற்சியை விட்டுவிடு என்றேன். நானா அவளின் மகள் என்றாள். நான், அவளின் மகளும் கூட அல்லவா என்றேன். சரி, நான் அவளை காலை வேளையில் மரண தருவாயில் இருந்தால் அவள் போய் சேர வேண்டிய நித்திய ஸ்தலத்துக்காக அவளை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவள் உலகத்தில் செய்ய வேண்டிய பயணத்துக்காக நாம் ஏன் அவளை தேவனிடம் இப்பொழுது ஒப்புவிக்க கூடாது என்றேன். அவள் சரி, அவள் என் மகள் என்றாள். நான் அவள் என் மகளும் கூட என்றேன். நான் எப்பொழுது நீ உன்னுடைய என்றேன். அவள் நான் அவளிடம் ஒன்றும் சொல்லக்கூடாதா என்ன என்றாள். நான் அப்படி சொல்லவில்லை. அவளை திட்டுவதை நாம் நிறுத்திவிடுவோம். அவளுக்கு புத்திமதி மட்டும் கூறுவோம். அவளுக்கு ஒரு நண்பர் தேவை. நீதான் அவளுக்கு நண்பன். நீயும் நானும் நாம் அவளுடைய பெற்றோர் என்றேன். இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நண்பர் தேவை. அவர்களுக்கு ஒரு தாயாரும் இரவு முழுவதும் மதுக்கடைகளுக்கு ஓடுவதற்கு பதிலாக வீட்டில் தங்கி அவர்களை பேணிக்காக்கும் தந்தையும் இருப்பார்களானால் இளைஞர்களின் குற்றம் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. புரிகிறதா? அவர்கள் வேதத்தை விட்டு விலகிவிட்டனர். அவர்கள் எல்லோரும் ஆலயத்துக்கு சென்று பங்கோ விளையாட்டுகள் போன்றவர்களை விளையாடுகின்றனர். பார்த்தீர்களா? நீங்கள் சாத்தானின் இருப்பிடமாகிய ஹாலிவுட்டை போல உங்களை மெருகேற்றிக் கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்கள் ஹாலிவுட் இந்த நவநாகரிக பணத்துறையை சபைக்குள் கொண்டு வரக்கூடாது. அதாவது நீங்கள் சபையை ஹாலிவுட்டிற்கு கொண்டு வருவதையே நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் ஹாலிவுட்டை உங்கள் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். புரிகிறதா? அவர்களுடைய நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது. அவர்கள் இங்கே உங்கள் நிலைக்கு வரட்டும். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஒன்று நம்மிடம் உள்ளது. எனவே நாங்கள் அங்கேயே முழங்கால் படியிட்டு அவளை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தோம். நான் அவளுக்கு இன்னும் சில நாட்களில் 18 வயதாகிறது என்பதை நான் அறிவேன். மேலும் அவள் அந்த வயதுள்ள ஒரு பெண் ஆண் நண்பர்களை குறித்து சிந்திக்க தலைப்படுவாள். நாமோ அவளை வீட்டில் அடைத்து வைத்திருக்கிறோம் என்று நான் அவள் இப்பொழுது மனம் புரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. அவளை இங்குள்ள அலுவலகத்தில் சேர்த்து அவள் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவள் ஆவியில் நிறைந்திருப்பதை காண விரும்புகிறேன் மற்றும் அவ்விதமாக வாழ என்றேன். சரி, நாங்கள் எல்லோரும் அதையே விரும்பினோம். அவள் பாருங்கள், நாம் அதை செய்ய முடியும் என்றாள். அவள் அது கேட்க மாட்டாள் என்றாள். நான் ஒரு நிமிடம் பொருள், நம்மால் முடிந்தவரை அவளை நாம் வளர்த்து வந்தோம். இப்பொழுது அவளை தேவனுடைய கரங்களில் வைப்போம். அவளை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம் என்றேன். மேலும் நான் அப்பொழுது அவள் ஏதாவது ஒன்றை செய்தால், பெக்கி அன்பே, நீ அதை செய்வதை உன் அம்மா விரும்பவில்லை, இருந்தாலும் நான் உனக்கு சிநேகிதி, நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொல். புரிகிறதா? நீ அவளை நேசிக்கிறாய் என்பதை அவள் அறிய, அவள் வேறு யாரையாகிலும் நேசிக்க தலைப்பட்டால் அது ஒருவேளை தவறான ஸ்திரீயாக இருக்கக்கூடும். புரிகிறதா? நான் அவளை சிநேகிக்கும் ஸ்திரீ நீயாக இருக்கட்டும் என்று நான் தேனே இது கொடூரமாக துணிக்கலாம், ஆனால் ஜனங்கள் எல்லா இடங்களிலும் இருந்து வந்து தனிப்பட்ட விதத்தில் பேட்டி காண்கின்றனர் என்றேன். நான் உனக்கு மிகவும் பழகினவராகிவிட்டேன். நாம் கணவனும் மனைவியுமாய் இருப்பதால் நாம் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் பழகினவர்களாகிவிட்டோம். ஆனால் நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இது கர்த்தருடைய நாமத்தில் என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் என்றேன். எனவே அவள் சரியென்றாள். நாங்கள் முழங்கார் படியிட்டு அவளை தேவனிடம் ஒப்புக் கொடுத்தோம். அவளை நாங்கள் இனிமேல் ஒன்றும் செய்யப்போவதில்லை என்று கூறினோம். அன்று பிற்பகல் அவள் உள்ளே வந்தாள். அவள் சரி, அங்கே நான் போகக்கூடாது என்று நீங்கள் இப்போதும் சொல்லுகிறீர்களா என்று கேட்டாள். மேடா, இல்லை, நான் அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை என்றார். நீ அதை செய்வது உன் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்பது உனக்கு தெரியும். நீ அங்கே போகி ஓகி இசையை, அது என்னவா இருந்தாலும், அங்கே அந்த பெண்ணோடு வாசித்துக் கொண்டிருந்ததை உன் அப்பா கேட்டபோது அது அவரை கொண்டுவிடுவது போல் இருந்தது என்பது உனக்கு தெரியும் என்றாள். இப்பொழுது அதை நீ செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை, எங்கள் இருவருக்குமே பிடிக்கவில்லை பெக்கி. ஆனால் அதை நாங்கள் கர்த்தரிடம் சமர்ப்பித்து விட்டோம். நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் என்பதை நீ அறிய வேண்டும். நீ என்ன செய்த போதிலும் நாங்கள் உன்னை அப்பொழுதும் நேசிப்போம் என்றாள். அவள் குச்சலிட்டு நான் எப்படியும் போகத்தான் போகிறேன் என்றாள். சரி அன்பே என்றாள். எனவே போக புறப்பட்டாள். சரி, நீ திரும்பி வரும்போது இரவு உணவை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன் என்றாள். அவள் போகவே இல்லை. இல்லை, அன்று முதல் அவள் போகவே இல்லை. பார்த்தீர்களா? அதற்கு பிறகு சற்று கழித்து அவள் ஜார்ஜை சந்தித்தாள். ஜார்ஜ் ஒரு கிறிஸ்தவன். அப்பொழுது அத்துடன் அது முடிவு பெற்றது. அன்று நாள் அவள் அதை குறித்து திருமதி உன்னிடம் சொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஓ, எனக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது என்றாள். அப்பாவும் அம்மாவும் என்னை கத்திரத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் என்றாள். மிகுந்த கோபம் வந்துவிட்டது என்றாள். ஆனால் அது எங்களுக்கு மிகுந்த கோபமாக காணப்பட்டது. அதை காட்டிலும் நாங்கள் அதிக கோபமடைய விரும்பவில்லை. புரிகிறதா? அதை அப்படியே விட்டுவிட்டோம். சரி சகோதரன் பிரணாமே, நீங்கள் எங்களுடைய என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, இந்த ஒன்றை நான் படித்து ஞாபகம் உள்ளது. நான் அதற்கு பிறகு பதிலளிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதை இப்பொழுதே படித்து விடுவது நல்லது. அது ஏதோ ஒரு ஸ்திரீயின் கையெடுத்து அவள் கெண்டக்கியிலிருந்து வந்தவளாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவளிடம் இங்கு ஒரு காஸ்மாஸ் போர்ட்லாண்ட் சிமெண்ட் டிக்கெட் உள்ளது. சகோதரன் பிரணாமே, சபையில் உள்ள நமது சகோதரிகள் இப்படிப்பட்ட குட்டை உடைகளை உடுத்துவதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது நமது சாட்சியை குலைப்பதுடன் நமது சபையில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு தவறான உதாரணமாக இருக்கும் அல்லவா?
இட் சீம்ஸ் சோ டு see a young to see a காண்பதற்கு
ஒரு வாலிபமான வளர்ந்த ஒரு ஸ்திரீ அவ்வளவு குட்டையுடை உடுத்தினாள். அவள் நடக்கும் போதும் அவள் முடங்கால் காணப்படுகிறது. நீங்கள் யாராயிருந்தாலும், சகோதரியானாலும் அல்லது சகோதரனானாலும், நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் கூறுவதை நான் 100% ஆமோதிக்கிறேன். அது ஒரு அவமானம். அதை குறித்து நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். அதை எப்படி போதிக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்தவரை அதை குறித்து நான் மிகவும் கடினமாக போதிக்கிறேன். அவர்கள் அதை அதே விதமாக செய்கிறார்கள். எனவே அது அவர்களுடைய நியாயத்தீர்ப்பாய் உள்ளது. ஏனெனில் வார்த்தை புறப்பட்டு சென்று விட்டது. நான் நிச்சயமாக சர்மத்தோடு ஒட்டிக் கொண்டிருக்கும் அந்த உடைகளுக்கு எதிராயிருக்கிறேன். நானும் மகள்கள் பெக்கி மற்றும் சாராளிடம் கண்டிப்பதும் அவர்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இல்லாத நேரத்திலும் அவர்களிடமும் சண்டையிடுகிறேன். அவர்களும் கூட அவர்களுடைய உடைகளை மேடா ஒவ்வொரு நாளும் அதை குறித்து பெக்கியிடம் மிகவும் கண்டிப்பாக இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். பார்த்தீர்களா, மேலே ஏறி இருக்கும் உடுப்புகள். சிறு பிள்ளைகளிடம் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்களை நீங்கள் திருத்த வேண்டும். ஆனால் ஒரு ஸ்திரீ அவிதம் செய்யும் போது அங்கு ஏதோ தவறு உள்ளது. புரிகிறதா? உங்கள் மனதை இப்பொழுது நோக வேண்டாம். நான் கேள்விகளுக்கு தான் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்கள். நான் என் இதயத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும் என்றால் நான் தயவு கூர்ந்து என்னிடம் சொல்லுங்கள். நான் நிச்சயம் செய்வேன். அதை குறித்து ஏதாகிலும் என்னால் செய்ய முடியுமானால் நலமாயிருக்கும். அன்றொரு நாள் ஒருவர் என்னிடம் கூறியது போல, பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரன் பிரணாமே, ஆதாமும் ஏவாளும் என்ன, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது சரியாக அந்த விதமாகத்தான் இருந்தது. அவர்கள் ஒரு ஆப்பிள் பழத்தைத்தான் புசித்தார்கள் என்றார். அவர்கள் இப்பொழுது அதை மாற்றிவிட்டதாக காண்கிறேன். அவர்கள் என்ன புசித்தார்கள் என்று சொல்கிறார்கள்? அது ஏதோ ஒன்றாக அழைக்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன். ஏப்ரிகாட். ஆம், அவர்கள் புசித்தது ஒரு ஏப்ரிகாட் பழமாக இருந்தது. சரி, ஏப்ரிகாட் பழம் அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர வைக்குமானால் அவர்களுக்கு ஏப்ரிகாட் பழத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது. புரிகிறதா சகோதரன் பிரணாமே? இந்நாளுக்கான தேவனுடைய செய்தியை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். எங்கள் மகனும் கூட. நாங்கள் இருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். என் கணவர் செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை மற்றும் அவர் இந்த செய்தியை எதிர்த்து போராடுகிறார். எங்கள் மகனை அவர் வசீகரித்து அவனை மெத்தோடிஸ்ட் சபைக்கு கொண்டு செல்கிறார்.
He wants me to go with him to church when we are not in service.
நமது கூடாரத்தில் ஆராதனை இல்லாத போது அவருடன் நான் அந்த சபைக்கு செல்ல வேண்டும் என்கிறார். அவருடன் நான் செல்வது சரியா அல்லது அந்த ஸ்தாபனத்திலிருந்து விலகி இருத்தல் நலமாயிருக்குமா? பாருங்கள், இப்பொழுது அருமை சகோதரியே, அவள் எந்த பெயரையும் கையொப்பமிடவில்லை. ஆனால் ஒருகால் உன் கேள்விக்கான பதிலை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் அதை ஒலிநடாவில் கேட்பீர்கள். உன் கணவருடன் போ, ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருப்பதில் நீ பங்கு கொள்ளாதே. பாருங்கள், உன் கணவரை நீ நேசிக்க வேண்டியவளாய் இருக்கிறார். அன்புதான் அதை செய்கிறது. இதை உண்மையில் உப்புத்தன்மை கொண்டவளாயிரு. அவருக்குள் ஏதாகிலும் இருக்குமானால் அவர் தாகமடைவார். அவர்களுடைய ஸ்தாபனத்தை சேராதே. அவர் அந்த ஸ்தாபனத்திலிருந்து விலகியிரு என்றார். அதை சேராதே. ஆனால் அதற்கு உனக்கு முழு ரொட்டி கிடைக்கவில்லை என்றால் பாதி ரொட்டியை பெற்றுக்கொள். பாதி ரொட்டி கிடைக்கவில்லை என்றால் ஒரு துண்டு ரொட்டியை பெற்றுக்கொள். பாருங்கள், புரிகிறதா? ஆனால் அவ்விதம் செய்வதன் மூலமாகவே உன் கணவரை நீ ஆதாயப்படுத்த முடியும். கர்வமாக இராது. அப்பொழுது அவர் பெற்றுள்ள அந்த அளவு கர்வத்தையே நீயும் பெற்றிருக்கிறாய் என்பதை அவர் அறிந்து கொள்வார். புரிகிறதா? ஆனால் அவருக்கு இல்லாதது ஒன்று உனக்கு உள்ளதாக நீ காண்பிக்க முடியும் போது உன்னை போல் இருப்பதற்கு அது அவரை தாகமடைய செய்யும். புருஷன் பரிசுத்தமாக்கப்பட்ட தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இது ஒரு புத்திபதி மட்டுமே. எனவே நான் அதன் பேரில் என்னால் நீண்ட நேரம் பேச முடியும். ஆனால் எத்தனை கேள்விகளுக்கு நம்மால் பதிலளிக்க முடியுமோ அத்தனைக்கும் பதிலளிக்க விரும்புகிறோம். ஏனென்றால் எனக்கு இன்னும் 22 நிமிடங்கள் மட்டுமே உள்ளதாக நான் காண்கிறேன். சரி சகோதரன் பிரணாமே, நீர் போதிக்கும் செய்தியை என் முழு இதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். அது என் ஆத்துமாவை சிறுக்க வைக்கிறது. எனினும் என் மனைவியும் மகனும் வார்த்தையில் கலி கூறுவதில்லை. அவர்களுடைய உலக பிரகாரமான பழக்கங்களில் இருந்து தங்களை பிரித்துக் கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. நமது குடும்பங்களை நாம் உரிமை கோரி தேவனிடம் கேட்க வேண்டும் என்று நீர் கூறினீர். அவர்கள் வார்த்தைக்காக அல்லது வார்த்தையில் வாழாமல் இருப்பதை காணும் போது அதை செய்வது எனக்கு கடினமாய் உள்ளது. நான் கடைபிடிக்க வேண்டிய வழி எது ஐயா? அவர்களை நான் உரிமை கோரி விசுவாசிப்பதா அல்லது நான் பிதாவே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபித்து இப்பொழுது நான் இருக்கும் இந்த நிலையில் திருப்தி அடைவதா? உம்முடைய புத்திமதியை நான் பாராட்டுவேன். சகோதரன் பிரணாமே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? என் சகோதரனே அல்லது சகோதரியே, நீங்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுவேன். பாருங்கள், ஏனெனில் பிதாவானவரிடத்தில் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். புரிகிறதா? இப்பொழுது ஜனங்களாகி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அந்த தங்கும் விடுதி ஆட்களை நான் சென்று சந்தித்த போது அது என் இருதய மகிழ்ச்சியினால் பொங்கும்படி செய்தது. நான் திரு பெக்கரிடம் சென்றிருந்தேன். அவர், பில்லி உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் சபையோர் அனைவருக்கும் நான் உணவளிக்கிறேன் என்றார். ப்ளூ போர் என்னும் அந்த உணவு விடுதி ஒவ்வொரு ஞாயிறன்றும் ஏறக்குறைய 300 பேர்களுக்கு உணவளிக்கிறது. புரிகிறதா? நான் இங்கு சென்றிருந்தேன். மற்றும் இங்குள்ள அந்த நபர், பண்ணை வீட்டில் உள்ள நற்பண்பு கொண்ட அவர், மிகவும் அருமையானவர். நான் அவரை சந்தித்தேன். அவர் கூறினார், நான் பாருங்கள் அது உண்மையில் அருமையாக இருந்தது என்றேன். நீங்கள் அந்த ஆபாசமான காரியங்களையும் மற்ற காரியங்களையும் விலக்கியிருப்பதை குறித்து உங்களை நான் பாராட்டுகிறேன் என்றேன். அவர், ஆம் ஐயா சகோதரன் பிரணாமே என்றார். நான் அவருக்கு என்னை எப்படி தெரியும் என்று கேட்டேன். பார்த்தீர்களா, நான் என்னை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். அவர், உங்களை எனக்கு தெரியும் என்றார். உங்கள் சபையோர் அனைவருக்கும் நான் ஒவ்வொரு ஞாயிறன்றும் உணவு தருகிறேன், வாருங்கள் என்று கூறி அவர், நான் உங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். அவர்கள் மிகவும் அருமையான ஜனங்கள், அவர்கள் அருமையான ஜனங்கள் என்றார். இப்பொழுது பாருங்கள், அது எனக்கு நல்லுணர்வை அளித்தது. நீங்கள் என் பிள்ளைகள், புரிகிறதா? என் பிள்ளைகள் அழகாகவும் அருமையாகவும் நடந்து கொள்வதை நான் கேள்விப்படும் போது அது அப்பாவுக்கு மிகுந்த நல்லுணர்வை தருகிறது, புரிகிறதா? எனவே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது அம்மா, எப்பொழுது என் சகோதரியே, உன் கணவர் உன்னை மெத்தோடிஸ்ட் சபைக்கு அவருடன் கூட செல்ல அழைப்பாரானால் நீ போ. உனக்கு ஒரு கால் முழு ரொட்டியும் கிடைக்காது. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதாக கூறினார். அதை விசுவாசி, ஏனெனில் நாமும் கூட அதை விசுவாசிக்கிறோம். அவர்கள் வழிவிலகி வெறித்தனமாக வேறு காரியங்களுக்கு செல்வார்களானால் வெறுமன அவர்கள் போகட்டும். ஆனால் நீங்கள் அவ்வளவு ரொட்டியை மாத்திரம் சாப்பிடுங்கள், புரிகிறதா? அதில் அதன் மூலம் உன் ஜீவியத்தின் இனிமையினால் மற்றவர்கள் பேரில் நீ கொண்டுள்ள அக்கறையையும் காண்பிக்கிறார். இந்த நற்பண்புகள் உனக்கு இல்லாமல் போனால் அருமை சகோதரியே, அது உனக்கு கிடைக்கும் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டிரு. நீ ஒன்றையும் செயற்கையாக பாவனை செய்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் நீ அபிதம் செய்யும் போது அது உண்மையான ஒன்றாக இருக்காது. உன் கணவரால் அதை சொல்ல முடியும். ஆனால் நீ உண்மையில் ஜெபித்து உன் வாழ்க்கை இரட்சகரின் உப்பினால் நிறைந்திருக்கும் நிலையை அடையும் போது அது தொடர்பை உண்டாக்கும். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன், நானா இருந்தால் போவேன். ஆனால் மிகவும் ஜாக்கிரதையாயிரு. அவர்களுடைய சபையை சேர்ந்து விடாது. தயவு செய்து அதை மட்டும் செய்து விடாது. அவர்களுடைய சபையை சேர்ந்து விடாது, ஆனால் அங்கு போ. சகோதரன் பிரணாமே, இந்த கேள்வி இங்குள்ள எங்கள் பலருக்கு ஒரு விதமான குழப்பமாய் உள்ளது. ஒன்று, என்னை மன்னிக்கவும், சில ஒய்நாடாக்களில் மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு யூதர்கள் மட்டும் ரட்சிக்கப்படுவதாக நீர் கூறியிருக்கிறீர். மேலும் அதில் குறுக்கே ஒரு கோடு உள்ளது. எடுத்துக் கொள்ளப்படுதலில் போகாதிருக்கிற புறஜாதிகளை குறித்து தயவு கூர்ந்து முழுவதுமாக விளக்கவும். எடுத்துக் கொள்ளப்படுதலில் விடப்பட்ட புறஜாதிகள் உபத்திரப காலத்தின் வழியாக கடந்து சென்று தங்கள் ஜீவனை இயேசுவின் சாட்சியின் நிமித்தம் கொடுத்தார்கள் என்று நீர் கூறினீர் என்று எண்ணினேன். அவர் புறஜாதிகளில் இருந்து யூதரிடம் திரும்பும் போது புறஜாதிகள் ரட்சிக்கப்பட அப்பொழுது புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு தருணமே இருக்காதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற புறஜாதிகள் ஆனால் கடைசி கால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உபத்திரப காலத்தின் வழியாக கடந்து சென்று முடிவில் ரட்சிக்கப்படுவார்கள். இது சரியா? தயவு செய்து விளக்குங்கள். ஏனெனில் மிகவும் சிறிய எண்ணிக்கையே எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வார்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர். கர்த்தரில் விசுவாசம் கொண்டுள்ள இப்பொழுது கர்த்தரில் விசுவாசம் கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து என்ன? நீர் பிரசங்கிக்கும் விதமாக இந்த கடைசி கால செய்தியை விசுவாசிக்காத ஜனங்களை குறித்து என்ன? அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா? அந்த சகோதரி தன் பெயரை கையொப்பமிட்டிருக்கிறாள். இப்பொழுது இது மிகவும் நல்ல கேள்வி. இப்பொழுது முதலாவதாக உபத்திரப காலத்தின் போது, உபத்திரப காலத்தில் புறஜாதியாறு நாட்கள் முடிவடைந்திருக்கும் என்று நான் கூறியதன் பேரில் தான் குழப்பம் நேர்ந்துள்ளது. இப்பொழுது நான் காண முடியாதது என்னவெனில், வேதத்தில் உள்ள புறஜாதியினர், புறஜாதி மனவாட்டி இப்பொழுது புறஜாதி சபை அல்ல. புறஜாதி சபை உபத்திரப காலத்தின் வழியாக செல்லும், புரிகிறதா? ஆனால் அவர்களுடைய பாருங்கள், மனவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வதை தவிர வேறு எதன் வழியாகவும் செல்வதில்லை. அவர்கள் மருவமடைந்து இவ்வுலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகின்றனர், புரிகிறதா? இப்பொழுது இதை நான் இங்குள்ள மற்றொரு கேள்வியில் விளக்கி லூத்தரிலிருந்து படிப்படியாக கொண்டு வருகிறேன். அப்பொழுது அதன் அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது சரீரத்தின் முதிர்ச்சி அடைதலாய் உள்ளது, புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது விடப்பட்ட யூதர்களுக்கு எலியா மற்றும் மோசே ஆகிய இரண்டு தீர்க்கதரிசிகளால் பிரசங்கிக்கப்படும். இப்பொழுது ஊழியக்கார சகோதரரே, இது என் சொந்த கருத்து. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதாக நான் உணர்கின்ற என் சொந்த முறை. இப்பொழுது அடுத்தபடியாக யூதர்களுக்கு இல்லை, புறஜாதி தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி காலங்கள் தோறும் தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதி மனவாட்டியுடன் கூட ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்படுதலே. ஆகாயத்தில் கிறிஸ்துவின் சமூகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல். மரித்தோர் உயிர்த்தெழுகின்றனர், உயிரோடு இருப்பவர் மருவமடைகின்றனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்கின்றனர். பிறகு ஏனெனில் மகிமையில் கலியாண விருந்துக்கு பிறகு இயேசு அவர்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசு பூமிக்கு திரும்பி வந்து தமது ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினது இதற்கு முன்னடையாளமாய் உள்ளது. யோசேப்பை தவிர அவனுடைய மனைவி வேறு எந்த புறஜாதியும் அங்கிருக்கவில்லை. யோசேப்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தின போது இதை எல்லோரும் இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? அவன் அனுப்பிவிட்டான். அவனுடைய மனைவியும் கூட அப்பொழுது அரண்மனையில் இருந்தார். அந்த நேரத்தில் மனவாட்டி மகிமையில் அரண்மனையில் இருப்பாள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாய் உள்ளது. கலியாண வைபவமாகிய 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு தம்மை யூதர்களுக்கு தெரியப்படுத்துகிறார், புரிகிறதா? மற்றும் யாக்கோபின் இக்கட்டு காலம் அந்த 3.5 ஆண்டுகள் தானியேலின் 70ஆம் வாரத்தின் முடிவு. மேசியா அந்த வாரத்தின் நடுவில் சங்கரிக்கப்பட வேண்டும். அவர் 3.5 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் உரைத்து அதன் பிறகு சங்கரிக்கப்பட்டார். பிறகு மோசேக்கும் எலியாவுக்கும் அவருடைய தீர்க்க தரிசிகளுக்காக இன்னும் 3.5 ஆண்டுகள் விடப்பட்டுள்ளன. தானியேல் கூறின வண்ணமாக ஜனங்களின் மேல் குறிக்கப்பட்ட அந்த 70 நாட்கள் முடிவடைந்த பிறகு 70ஆவது நாட்களில் முடிவிலே இயேசு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். அவர் யூதர்களுக்கு வரவேண்டிய அதிபதி, புரிகிறதா? இப்பொழுது பிறகு அந்த நேரத்தில் பாருங்கள், புறஜாதி மனவாட்டி பரலோகத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் நித்திரை அடைந்துள்ள கன்னியை, புறஜாதி கன்னியை,
to be saved during that time
ரட்சிக்கப்படுவதில்லை. அவள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டாள். ஆனால் மனவாட்டியில் இராதபடிக்கு அவள் புறக்கணிக்கப்பட்டாள். அவள் சுத்திகரிப்புக்காக உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்கிறாள். ஏனெனில் அவள் தனக்கு சுத்திகரிப்புக்கான வார்த்தையாகிய கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டாள். அவளுடைய செய்கைகளுக்காக அவள் பாடுபட வேண்டும். ஆனால் வார்த்தையாகிவிட்ட மனவாட்டியோ கிறிஸ்து முழுவதுமாக அவளுக்காக பாவநிவர்த்தி செய்துவிட்டார். ஏனெனில் அவரே வார்த்தையாயிருக்கிறார். சரீரம் கிடிக்கப்பட்டது. அந்த சரீரம் கிடிக்கப்பட்ட போது மனவாட்டி அந்த சரீரத்தில் இருந்தார். ஏனெனில் அது எல்லாமே வார்த்தையாய் உள்ளது. ஆமென். உங்களுக்கு இது புரிகிறதா? இயேசு அந்த சரீரத்தில் பாடுபட்ட போது அவர் பாடுபட்டார். ஏனெனில் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் ஒரே நபர். ஏவாள் ஆதாமிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டாள். சபையும் என்ன நடந்தது? தேவன் ஆதாமின் விலாவை திறந்து அவனுக்கு உதவியாக இருக்க அங்கிய மனவாட்டியை வெளியே எடுத்தார். அவ்வாறே தேவன் கல்வாரியில் இயேசுவின் விலாவை திறந்து மனவாட்டியை வெளியே எடுத்தார். பார்த்தீர்களா? இயேசு கல்வாரியில் மறித்த போது சரீரம் மறிக்கும் மறைக்கும் மனவாட்டி அந்த சரீரத்திலிருந்து வெளியே எடுக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் ஏற்கனவே மறித்து விட்டார். அவருடைய கால்களை அவர்கள் முறிக்க விரும்பினர். தீர்க்கதரிசி அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று சொன்னார். எனவே அவருடைய ஒரு காலை முறிக்க அவர்கள் சுத்தியலை கையில் எடுத்தனர். அப்பொழுது ஒரு மனிதன் ஒரு ஈட்டியுடன் சென்று அவருடைய இருதயத்தில்
குத்தினான்.
அப்பொழுது தண்ணீரும் ரத்தமும் வெளிவந்தது. அவர் ஏற்கனவே மரித்திருந்தார். அவருடைய சரீர மரணத்தின் மூலமாய் அவள் ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டாள். எனவே மனவாட்டிக்கு பாடு அனுபவிக்கும் உபத்திரவ காலம் ஒரு காலம் இருப்பதில்லை, புரிகிறதா? அவள் உள்ளே சென்று விடுகிறாள். ஆனால் அவள் பேரில் விசுவாசம் கொண்டு ஸ்தாபன கோட்பாடுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டுள்ள புறஜாதி சபை இன்னமும் இந்த பரிதாபமான நபர், என் கணவனும் மகனும் அவர்கள் இன்னும் உலகத்தின் காரியங்களில் அன்பு கொண்டுள்ளனர் மற்றும் அந்த காரியங்களை தோன்று என்று கூறினது போல பாருங்கள், அவர்கள் அந்த மீட்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்களை தானாகவே சுத்திகரிக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவனுக்கு உலகத்தின் காரியங்களின் பேரில் வாஞ்சையே இல்லை. இயேசு ஒருவன் உலகத்திலும் இப்பொழுது காஸ்மாஸ் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனின் அன்பு இல்லை என்று கூறினார். அப்படிப்பட்டவனுக்கு மனவாளனின் மேல் அன்பு இல்லை, புரிகிறதா? எனவே அவள் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாய் உள்ளது. மட்டுமில்லை, அவள் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்படுவதில்லை. அவள் நித்திய மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறாள். ஆனால் சுத்திகரிப்புக்கென்று அவள் உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இப்பொழுது அங்கே அந்த கேள்விக்கு பதிலளிக்கப்பட்டு விட்டது என்று நான் எண்ணுகிறேன். வேறு ஏதாவது இங்கு உள்ளதா என்று நாம் பார்ப்போமாக. தயவு கூர்ந்து விளக்குங்கள். ஏனெனில் ஒரு சிறு எண்ணிக்கையே எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்லும் என்று நீர் கூறியிருக்கிறீர். அதாவது இவர்கள் பூமியில் உயிரோடு இருந்து மருவமடைய போகின்றவர்கள். இயேசு சீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று கூறியுள்ளார். இப்பொழுது கர்த்தரை விசுவாசித்து மற்றும் நேர் பிரசங்கிக்கும் விதமாக விசுவாசியாதவர்களை குறித்து என்ன? அவர்கள் இதை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நான் பிரசங்கிக்கும் விதமாக அவர்கள் விசுவாசிக்க வேண்டியதில்லை, புரிகிறதா? அவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டியதில்லை. கடைசி கால செய்தியை அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா? ஆம், அவர்கள் கர்த்தரை விசுவாசிப்பார்களானால் புரிகிறதா? அவர்கள் இணங்காமல் அவர் வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறதில்லை, இது சரி என்று நான் விசுவாசிக்கிறதில்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்பார்களானால் அவர்கள் எதை நோக்கி செல்கின்றனர் என்பதை அது காண்பிக்கிறது. உபத்திரவ காலத்தை நோக்கியே ஆகும். ஆனால் வார்த்தையை அதன் முழுமையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதை நான் பிரசங்கிப்பதனால் அல்ல, வேதம் அவ்விதம் உரைக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் விடுதலை அடைகின்றனர். ஏனெனில் அவர்கள் வார்த்தை ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஏற்கனவே ஒன்றுக்கு தண்டனைக்கான கிரயம் செலுத்தப்பட்டிருந்தால் நீதியுள்ள நியாயாதிபதி அதற்காக ஒரு மனிதனை இருமுறை நியாயந்தீர்க்க முடியுமா? நான் அடகு கடையில் இருந்து நீங்கள் அங்கு வந்து இவனை நான் மீட்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் போய் என் மீட்புக்கான கிரயத்தை நீங்கள் செலுத்தி விடுவீர்களேயானால் அதுவே நான் அடகு கடையில் இருந்ததனால் உண்டான தண்டனை. நீங்கள் என்னுடைய மீட்பிற்காக கிரயம் செலுத்தும் போது அடகு கடையின் சொந்தக்காரன் அதை எப்படி மறுபடியும் கேட்க முடியும்? நான் மறுபடியும் என்னை விற்று போட்டால் ஒழிய அங்குதான் காரியம். வார்த்தையின் பரிபூர்ணத்தை நான் புறக்கணிக்கும் போது நான் மீண்டும் அடகு கடைக்கு சென்று விடுகிறேன். பாருங்கள், புரிகிறதா? அதன் பிறகு என்னால் கூடுமானால் என்னுடைய வழியில் போராடி கொண்டு வெளியே வருவேன். ஆனால் அவர் என்னை மீட்டுக் கொண்டார். சரி, நான் அதை நம்புகிறேன். இன்னும் எத்தனையோ கேள்விகள் இங்குள்ளன, அவைகளை பார்க்க விரும்புகிறேன். இந்த மூன்றாம் இழுப்பு வார்த்தையை உரைத்தல். நீர் வார்த்தையை உரைப்பீர் என்றால் ஒருவன் முழுவதுமாக சரீர மீட்படைந்து உயிர்த்தெழுதலில் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வதற்கு முற்றிலும் ஆயத்தமாயிருக்க சாத்தியம் உண்டு என்பது போல் தோன்றுகிறது. மனுஷகுமாரன், இது அப்படித்தானா இல்லையா? நீங்கள் சரியான விதத்தில் நெருக்கப்பட்டால் இதை செய்வீர்களா? இவைகளுக்கெல்லாம் அதில் மேற்சொன்ன ஒன்றே உள்ளது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பீர்கள் அல்லவா? லூக்கா 21:36. இப்பொழுது என் அருமை நண்பனே, புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல வாக்கியத்தை சொல்லி இருக்கிறீர்கள். ஆமையா, ஆமையா, இப்பொழுது அது அப்படித்தான் இருக்கும். நீங்கள் சகோதரன் பிரணாம் என்று கூறியிருக்கிறீர்கள். வேறு விதமாக கூறினால் இதுதான் நான் நினைக்கவில்லை, அது என்னால் கூடும் என்று நான் நம்புவது. நீர் கூறினதை மெருகேற்றவில்லை, ஆனால் இதை ஜனங்களுக்கு சிறிது அதிகமாக தெளிவுபடுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா? நீங்கள் இவ்வாறு விசுவாசிக்கும் காரணம் அவர் என்னிடம் கூறி உரைக்கப்பட்ட வார்த்தைகளினால் நிகழ்ந்தவைகளை கண்டதனாலே. நீங்கள் எல்லோரும் அணில்கள் சிருஷ்டிக்கப்பட்டதையும் மற்ற காரியங்கள் செய்யப்பட்டதையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அது தேவன் தமது ராஜாதிபத்தியத்தினால் அளித்த ஒன்று என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? நான் அவரிடம் கத்தாவே இதை நான் செய்யட்டும், இந்த காரியங்களை இவ்விதம் உழைத்து அங்கே இந்த காரியங்களை செய்யட்டும் என்று ஒருபோதும் கேட்கவில்லை. அவரிடத்தில் தான் அதை ஒருபோதும் கேட்கவே இல்லை. அவர் தமது தெய்வீக சித்தத்தின்படி என்னிடம் வந்து நீ போய் இதை செய் என்றார். புரிகிறதா? நான் அதை குறித்து ஒன்றுமே கேட்கவில்லை. மோசே எகிப்துக்கு போக வேண்டும் என்று ஒருபோதும் கேட்கவில்லை, ஆனால் தேவன் தான் அவனை எகிப்துக்கு அனுப்பினார். புரிகிறதா? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் ஒரு தரிசனத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட நபரிடம் சென்று அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர், அவர்களால் அதை செய்ய முடியாது, அவர்கள் புகைப்பிடிக்கின்றனர், அவர்கள் குடிக்கின்றனர், அவர்கள் பொய் சொல்கின்றனர், திருடுகின்றனர், அல்லது உபச்சாரம் செய்கின்றனர், அது எதுவா இருந்தாலும், அல்லது அவர்கள் இச்சையுள்ள ஆவியை பெற்றுள்ளனர். நீங்கள் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று ஆவியே அங்கிருந்து வெளியே வா, சிறைப்பட்ட இவரை விடுதலையாக்குகிறேன் என்று சொல் என்று சொல்வாரானால் நலமாயிருக்கும். அது நடக்குமா? நிச்சயமாக. ஆம், உண்மையாகவே அது நிச்சயமாக நடக்கும், அது நடக்கும். ஆனால் இப்பொழுது என் சொந்த ஊகத்தினால், இப்பொழுது யூகித்தல் என்பது அதிகாரம் பெறாமல் செய்ய தைரியப்படுவது என்று பொருள்படும். புரிகிறதா? இந்த நபருக்கு உதவி செய்ய நான் அங்கு செல்கிறேன், அது சரியாயிருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். புரிகிறதா? அப்படியானால் எனக்கு தெரியாது, அவர்கள் மேல் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அழைக்க முடியும், அவர்களுக்காக என்னால் ஜெபிக்க முடியும், எனக்கு விருப்பமான எதையும் செய்ய முடியும். இன்று காலையில் விருப்பமானதை செய்ய எனக்கு அனுமதி இருக்குமானால் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்திரீயுடன் சற்று முன்புதான் எனக்கு பேட்டி ஒன்று இருந்தது. இந்த கூட்டத்துக்கு இந்த வருவதற்காக அவளை சிக்காகோவில் உள்ள அவளுடைய வீட்டிலிருந்து கொண்டு வருவதற்காக தீயணைக்கும் பிரிவினரின் உதவியை அவர்கள் நாட வேண்டியதா இருந்தது. அப்படி இருக்க தெருவின் மறுபக்கத்தில் உள்ளவர்கள் கூட்டங்களுக்கு வருவதில்லை. பார்த்தீர்களா? நான் என்ன செய்வேன்? அது என் அதிகாரத்தில் இருக்குமானால் அதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அதை செய்வதற்கான கட்டளைக்காக நான் காத்திருக்க வேண்டும். புரிகிறதா? அதை செய்ய நான் தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது அவர் கட்டளை கொடுக்கும் போது அவள் குணமடைந்து வீடு செல்வாள். புரிகிறதா? அது உண்மை என்று எனக்கு தெரியும். புரிகிறதா? நான் எந்த காரியத்தில் இருந்தாலும் அதன் பேரில் இன்று காலை நான் மறிக்கவும் ஆயத்தம் உள்ளவனாயிருக்கிறேன். புரிகிறதா? அது உண்மை. ஆனால் முதலாவதாக நீங்கள் பாருங்கள், அது எல்லாமே எவருமே செய்ய முடியாது. இயேசுவும் கூட குமாரன் தாமா எதையும் செய்ய முடியாது, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது, அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று கூறியுள்ளார். அது நமக்கு தெரியும். பரிசுத்த யோவான் 5:19. சரி, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது அவையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். சரி, பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தரிசனத்தில் இந்தியானாவில் உள்ள காரிடன் அருகில் பெரிய அற்புதம் நடக்கும் என்று கண்டீர்களே, அது நிறைவேறிவிட்டதா? இந்த கேள்வி எனக்கு கிடைத்த போது என் புத்தகத்தில் நான் தேடி பார்த்து ஒரு கேள்விக்குறியிட்டேன். இப்பொழுது இந்த கேதுரு மரங்கள் எங்கிருக்கும் என்று நான் கவனிக்க வேண்டிய நேரம் ஒன்றிருந்தது. நீங்கள் அங்குள்ள மலையிலிருந்து தொடங்கி மறுபக்கத்தில் கார்டனுக்கு போகும் வழியில் நீங்கள் நியூ ஆல்பனியில் உள்ள மலையின் உச்சியை விட்டு வந்த பிறகு எனக்கு நேரிட வேண்டிய ஒரு பயங்கரமான விபத்துக்காக நான் அந்த கேதுரு மரங்களை கவனிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் அப்பொழுது விஸ்கியை ஒரு குப்பியிலிருந்து குடித்துக் கொண்டிருந்த ஒரு இளம்பெண் கொல்லப்பட்ட போது நான் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டேன். அந்த குப்பி அவள் வாயிலிருந்தவாறே அவளுடைய தொண்டையை அங்கே அறுத்துவிட்டது. 16 வயது பெண். அந்த நேரத்தில் நான் அங்கிருந்தேன். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது ஒரு கால் அதுவாக இருக்கக்கூடும். அதை நான் படித்தேன். மேலும் சகோதரன் பீம்பிளாசம் என்பவரின் இடத்தில் எனக்கு அந்த கூட்டம் இருந்த போது அது ஒரு கால் அதுவாக இருக்கலாம். அது ஜார்ஜி கார்டர் என்பவரின் இடத்தில் நடந்த கூட்டமாயிருக்கலாம். புரிகிறதா? அங்கு வேறொன்று நடந்தது. அங்கு 4 அல்லது 5 இருந்தது. நிறைவேறாத ஒன்றையும் நான் கண்டதில்லை. இதை எழுதின நபர் எனக்கு மறுபடியும் எழுதிய அந்த நேரத்தில் நான் என்ன கூறினேன் என்று தெரிவிப்பாரானால் அதை நான் படித்து அறிந்து கொள்வேன். புரிகிறதா? அந்த தரிசனத்தை குறித்து நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரிவிப்பீர்களானால், ஏனெனில் நான் புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பவைகள் நான் தரிசனத்தில் கண்டவைகளையே இங்கே அது இவ்விதம் நடந்தது. அதை தவிர வேறெந்த குறிப்பிட்ட எனக்கு தெரியாத வேறொன்றையும் நான் எழுதி வைக்கவில்லை. பிறகு வேறொன்றும் நடந்தது. அது அந்த நேரத்தில் எனக்கு விரோதமாக மிகவும் குற்றம் கண்டுபிடித்த ஓமர் பிரைஸ் என்பவரின் மனமாற்றமாக உங்களுக்கு தெரியும். அவர் இந்த கூடாரத்துக்கு வந்து கத்தராகி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார். ஓ, அதன் பேரில் அவர் என்னை கடுமையாக எதிர்த்தார். இரவு நேரத்தில் அவருடன் கூட இருந்தேன். அவரோடு கூட இருந்து அவரை நேசித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் முடிவிலே அவர் வந்தார். ஏனெனில் அவர் வருவார் என்று கத்தர் என்னிடம் உரைத்திருந்தார். எனவே நான் அதிலே நிலை கொண்டிருந்தேன். புரிகிறதா? எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரசங்கியாரின் விஷயத்திலும் அதேதான். ஒரு முறை நான் கிளார்க்ஸ்வில்லில் அவருக்காக அந்த மெத்தோடிஸ்ட் சபையில் பேசுவதற்காக சென்றிருந்தேன். அவர் முழுக்க முழுக்க மெத்தோடிஸ்டாக இருந்தார் என்பதையே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். நான் இங்கு திரும்பி வந்தேன். நான் என்றாயிலும் ஒரு நாள் அவருக்கு நான் கத்தராக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்றேன். நான் அவ்வாறே ஞானஸ்தானம் கொடுத்தேன். அது சகோதரன் நெவில், அழகுபடுத்தும் கடை ஒன்றை நான் வைத்து நடத்துவது தவறா? நான் அழகுபடுத்தும் தொழிலை செய்பவர். கிறிஸ்தவ பெண்கள் தங்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்வதை நான் ஆதரிப்பதில்லை. நான் மற்றவர்களின் தலைமுடியை கத்தரித்து மற்றும் அது சாயம் என்று நான் நினைக்கிறேன். சாயம் நிறமாறுதல் என்று பொருள்படுகிறது. நான் நினைக்கிறேன் அப்படித்தானே? நிறமும் கூட. அருமை சகோதரியே, உனக்கு என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. கவனியுங்கள், ஸ்திரீகள் தங்கள் தலைமுடிக்கு சாயம் போடுவதை குறித்து என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதற்கு விரோதமான வேதவசனம் ஏதும் எனக்கில்லை. நான் வேதவசனத்தில் மட்டுமே நிலை கொண்டிருக்க வேண்டும். புரிகிறதா? அவ்விதம் அவர்கள் செய்யக்கூடாது என்று வேதம் உரைக்கவில்லை. அவள் நீண்ட தலைமுடியை உடையவளாய் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கிறது. அதற்கு பிறகு எங்கே போவதென்று எனக்கு தெரியவில்லை. புரிகிறதா? அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்பொழுது எனக்கு நெருங்கிய நண்பரான ஒரு போதகர் இங்கு எங்கோ இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அன்று நாள் நாங்கள் ப்ளூ போர் என்னும் விடுதிக்கு நடந்து சென்று உணவருந்தினோம். அவர் என்னிடம், என் மனைவி உமக்கு முன்னால் வர வெட்கப்படுகிறாள் என்றார். அவள் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவபக்தி உள்ள ஸ்திரீ. அவள் ஒரு நற்பண்பு கொண்டவள், பாட்டியாகிவிட்டவள் மேலும். ஆனால் அவள் நல்லவள், சுத்தமுள்ளவள். உண்மையிலேயே என் மனைவிக்கு இவள் மேல் அலாதி பிரியம். மேலும் அவள் ஒரு உண்மையான ஸ்திரீ. அவள் இங்கு உட்கார்ந்திருக்கிறாளோ என்று எனக்கு தெரியாது. அவள் இங்கு இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அவளுடைய கணவர் இங்கு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் என்னிடம் கூறினார், அவர் உங்கள் பிரசங்கத்தை கேட்ட பிறகு அவள் தலைமுடியை நீளமாக வளர்க்க தொடங்கிவிட்டாள். அது சரி என்று அவள் அறிந்து கொண்டாள். ஆனால் என்றார், அவள் தலைமுடிக்கு சில சாயங்களை உபயோகித்து வந்தாள். அவள் உமக்கு முன்பாக வருவதற்கு முன்பு அதையெல்லாம் போக்கிவிட்டு வர வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்படுகிறாள் என்றார். இப்பொழுது பார் அருமை சகோதரியே, அதை நான் மிகவும் மதிக்கிறேன். அவ்விதம் செய்யும் ஸ்திரீயின் மேல் எனக்கு மிகுந்த மதிப்புண்டு. சில ஸ்திரீகள் தங்கள் தலைமுடியை எல்லா விதங்களிலும் அலங்கரித்துக் கொண்டு உங்கள் கால்களில் துப்பி கர்வம் கொண்டவர்களாய் எந்த மரியாதையும் கொடுக்காமல் நடக்கின்றனர். ஏசு, அவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். புரிகிறதா? உனக்குள்ள அதை நான் மதிக்கிறேன். அதற்காக தேவனுடைய ஆசீர்வதிப்பார். ஆனால் சகோதரியே, அதை போன்று தலைமுடிக்கு சாயம் போடும் விஷயத்தில் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதை வேத வசனத்தை கொண்டு என்னால் ஆதாரப்படுத்த முடியாது. எனவே நான், அது உன்னை பொறுத்தது. உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் அதை செய்ய விரும்பினால் அதனால் எனக்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லை. எனக்கு தெரிந்த வரையில் என் சபையில் அந்த வழக்கம் கிடையாது. நீங்கள் செய்ய விரும்பினால் வேதத்தில் இல்லாத எந்த ஒன்றும் நல்லது. அது உன்னை பொறுத்த விஷயம், உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் என் ஆலோசனையை உங்களுக்கு தருவேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிந்த வரையில் அழகாக காணப்பட வேண்டும் என்பது ஸ்திரீயின் இயல்பு என்று உனக்கு தெரியும். அவள் அந்த விதமாக இருப்பதாக கருதப்படுகிறாள். மானிட வர்க்கத்தை தவிர மற்ற எல்லா வர்க்கத்திலுமே ஆண் தான் மிகவும் அழகுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். பறவை, பசு, எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். மாட்டின் இனத்தை எடுத்துக் கொள்வோம். எது மிகவும் அழகுள்ளது? சுருங்கி போன கொம்பையுடைய பசுவா அல்லது பெரிய காளையா? ஒரு மானை எடுத்துக் கொள்ளுங்கள். எது மிகவும் அழகுள்ளது? பெண்மானா அல்லது ஆண்மானா? ஒரு கூட்ட கலைமான்களை எடுத்துக் கொள்வோம். எது மிகவும் அழகுள்ளது? ஆணா அல்லது பெண்ணா? நீர் எருமை. நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பறவை இனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். கோழிகளில் எடுத்துக் கொள்ளுங்கள். சேவலா அல்லது கோழியா? அதை பறவையில் எடுத்துக் கொள்ளுங்கள். பெரிய அழகான சேவலா அல்லது தன்னுடைய கூட்டிலே முட்டைகளை இட்டு தன்னுடைய முட்டைகளை குஞ்சு பொறிக்கும் புள்ளி சிறகுகளை கொண்ட சிறிய பட்டை கோழியா? புரிகிறதா? வர்க்கங்கள் அனைத்திலும் எப்பொழுதும் ஆண் தான் மிகவும் அழகுள்ளது. ஆனால் மானிட வர்க்கத்தில் மாத்திரம் பெண் தான் மிகவும் அழகுள்ளவள். ஏன்? அவள்தான் வீழ்ச்சி உண்டாக காரணமாயிருந்தாள். சாத்தான் அவளை அங்கே தெரிந்து கொண்டான். அழகு பிசாசினால் உண்டானது. புரிகிறதா? சாத்தான் தான் தேவ தூதர்களிலேயே மிகவும் அழகுள்ளவர். அவன் சிங்காசனத்தை மூடிக்கொண்டிருந்த கேருபீன் ஸ்திரீ முன்னை காட்டிலும் இப்பொழுது எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறாள் என்று பாருங்கள். எத்தனை பேர் பியர் இல்லை பியர் பிரையனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? நாங்கள் உங்களுடைய கரங்களை வயோதிக ஜனங்களாகிய உங்களில் சிலரை காணட்டும். நிச்சயமாக. புரிகிறதா? அவள் அமெரிக்காவிலேயே மிகவும் அழகுள்ள பெண் என்று கருதப்பட்டவள். இன்று தெருவில் காணும் எந்த ஒரு இளம்பெண்ணும் இப்பொழுது அவளை காட்டிலும் ரெட்டிப்பாக அழகுள்ளவளாயிருக்கிறார். ஏன்? அதைத்தான் வேதம் உரைத்துள்ளது. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அந்த துரோகிகளின் ஒரு கூட்டம் தான் பூமிக்கு சில பிரளயம் அனுப்பப்பட்ட காரணமாயிருந்தனர். தேவன் மானிடவர்க்கம் முழுவதையும் அடித்து போட்டார். புரிகிறதா? அது முற்றிலும் சரியே. இன்றைக்கு எல்லாமே ஹாலிவுட்டையும் அழகையும் அது போன்றவைகளையும் மற்றும் அழகையும் மற்றும் அதை போன்ற காரியங்களையும் ஆதாரமாக கொண்டுள்ளது. ஆனால் அழகு என்பது இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒன்றே என்று பார்க்கிறார். அது வெளிப்புற தோற்றம் அல்ல. அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளட்டும், ஆனால் புறம்பான அலங்கரிப்பினால் அல்ல. ஆனால் உள்ளான சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே, அதுதான் கிறிஸ்தவன். எனவே இப்பொழுது உங்களுடைய கேள்விக்கு சகோதரியே, உங்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இப்பொழுது இந்த கேள்வியுடன் இப்பொழுது நான் நிறுத்திக் கொள்ளலாம் அல்லது இன்னும் 30 நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளலாம். மற்றும் அதன் பின்னர் 30 நிமிடங்கள். எத்தனை பேர் இன்னும் 30 நிமிடங்கள் தங்கி இருக்க முடியும்? அப்படியானால் அது இன்றிரவு நமக்கு இன்னும் சிறிது நேரத்தை தருமா? பாருங்கள், நான் விரைவாக முடிக்க
உள்ளேன்.
சகோதரன் பிரண்ணாமே, முதலாம் தீமோத்தேயு 2:9 ஒரு ஸ்திரீ தன்னுடைய முடியை பின்னக்கூடாதா? பின்னல் முடி என்பதன் பொருள் பின்னப்பட்ட என்று அர்த்தமா? இப்பொழுது பார் சகோதரியே, இப்பொழுது போன கேள்வியை தொடர்ந்து இது வந்ததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை நான் அங்கே பொருத்தவில்லை, ஆனால் அது தானாகவே அது தொடர்ந்தது நல்லது. கவனியுங்கள், அந்நாளில் பின்னப்பட்ட தலைமுடி ஒரு தெரு பெண்ணுக்கு அடையாளமாயிருந்தது. அவள் அதைத்தான் செய்தாள், தன் தலைமுடியை பின்னினாள். பவுல் கிறிஸ்தவர்களுக்கு இப்பொழுது அந்த அலங்கரிப்பு, முடியை பின்னுதலினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டாம் என்றார். அல்லது பின்னப்பட்ட மற்றும் பின்னல் அதே காரியமாயிருக்கிறது. தங்களுடைய தலைமுடியை பின்னுவது, ஏனெனில் அது உலகில் உள்ள மற்றவர்களைப் போல் காட்சியளித்தது. இப்பொழுது நீங்கள் உலகத்தாரைப் போல் காணப்படவோ அல்லது நடந்து கொள்ளவோ கூடாது. புரிகிறதா? ஸ்திரீகள் அவர்களை விட வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரிகிறதா? இல்லை. இப்பொழுது பின்னிய தலைமுடி, இப்பொழுது இன்றைக்கு பின்னிய தலைமுடி அழகாயும் உலகத்தின் நாகரிகத்துக்கு மிகவும் அப்பாற்பட்டதாயும் உள்ளது. இப்பொழுது ஸ்திரீகள் இருந்து தங்கள் தலைமுடியை அலங்கரித்துக் கொள்ளும் விதத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உங்கள் தலைமுடியை நீங்கள் எந்த விதத்திலும் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உலகத்தாரை போல் மட்டும் காணப்படாதீர்கள். புரிகிறதா? உலகத்தாரை போல் காணப்படாதீர்கள் அல்லது அவர்களைப் போல் உடுத்திக் கொள்ளாதீர்கள். அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொண்டால் நீங்கள் உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தங்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொண்டால் அது குட்டையாக வெட்டிக் கொண்டால் மற்றும் எப்போதும் அவர்கள் என்ன செய்தாலும் நீங்கள் உங்கள் தலைமுடியை வளரும்படி விட்டுவிடுங்கள். புரிகிறதா? மேலும் பின்னுதல், ஆனால் பின்னப்பட்ட, அதுதான் கேள்வியாயிருந்தது. பின்னப்பட்ட என்பதன் பொருள் பின்னப்பட்டது என்பதன் பொருள் பின்னப்பட்டதா? ஆம், அது சரி. இப்பொழுது தெருவில், இப்பொழுது பின்னப்பட்ட தலைமுடி என்றால் என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே அகராதியை தேடினேன். புரிகிறதா? ஸ்திரீ உண்மையில் முன்காலத்து ஸ்திரீகள் தங்கள் தலைமுடியை பின்னால் இடுத்து அதை கட்டினார்கள். ஏறக்குறைய இன்று அவர்கள் உதிரைவாளை போல அவர்கள் எல்லா இடங்களுக்கும் அவிதமே சென்றனர். அவர்கள் அங்கிகளை உடுத்திக் கொண்டனர். ஆனால் வீதியில் உள்ள ஸ்திரீ தன் தலைமுடியை தலையிலிருந்து பின்னி அதை இப்படி சுற்றிவிட்டு தலையில் அந்த விதமாக பூ வைத்துக் கொள்வது வழக்கம். அது ஒரு விதமான வீதியில் சுற்றித் திரிபவள். இன்றைக்கு நாம் சுற்றித் திரிபவளை காண்பது போல அவள் உடுத்தும் விதம் நான் சுற்றித் திரிபவள் என்று அழைக்கிறேன். ஏனெனில் நான் வயதானவன். என் காலத்தில் அவர்கள் அவிதம்தான் அழைப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் என்னவென்று அழைக்கின்றனர் எனக்கு தெரியாது. செக்ஸ் அல்லது அப்படி ஏதோ ஒரு அல்லது மற்றொரு பெயரால் அது என்னவானாலும் அவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு பெயரை கொடுத்தாலும் அவர்கள் அதை விரும்புவார்கள். சகோதரன் பிரணாமே, உங்கள் வெளிநாடுகளில் ஒன்று நோவா தன் குடும்பத்தாரை ரட்சித்தான் என்று கூறியிருக்கிறீர்கள்.
Does this mean a mother can have the same faith for her household? And does it
ஒரு தாய் தன் குடும்பத்தினருக்காக அதே விசுவாசம் கொள்ளலாம் என்பது அதன் அர்த்தமா? நான் விசுவாசித்தால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அர்த்தமா? இப்பொழுது ஆம், அது ஒரு விதத்தில். இதற்கு நான் இப்பொழுது எவ்விதம் பதில் கூறுகிறேன் என்பதை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். புரிகிறதா? முதலாவதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், இப்பொழுது நான் அதை பார்க்கிறேன். உங்கள் வெளிநாடுகளில் ஒன்றில் நோவா தன் குடும்பத்தாரை ரட்சித்தான் என்று கூறியிருக்கிறீர்கள். ஏன்? ஏனெனில் அவர்கள் விசுவாசித்தனர். அதுதான், ஏனெனில் அவர்கள் அவனுடைய செய்தியை விசுவாசித்தனர். ஒரு தாய் தன் குடும்பத்தினருக்காக அதே விசுவாசம் கொள்ளலாம் என்பது அதன் அர்த்தமா? ஆம் சகோதரியே, ஒரு தாயின் இருதயம் தன் மக்களுக்காக கூக்குரலிடுவதை என்னால் காண முடிகிறது. நாம் விசுவாசித்தால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அர்த்தமா? ஆம், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களானால் அது உண்மை. அந்த பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலை காரணம் ஞாபகம் கொள். உங்கள் இருவருக்குமாக விசுவாசி. உன் சொந்த ரட்சிப்புக்காக உனக்கு போதிய விசுவாசம் இருக்குமானால் உன் ஜனங்களின் மேல் கிரியை செய்வதற்கென அதே விசுவாசம் உனக்கு ஏன் இருக்கக்கூடாது? விசுவாசம் என்பது என்ன? அது காணக்கூடாத ஒரு சக்தி. புரிகிறதா? அது என்ன? அது ஒரு ஆவி. பரிசுத்த ஆவி விசுவாசத்தை கொண்டு வருகிறது. புரிகிறதா? அது காணக்கூடாத ஒரு சக்தி. நான் ஏன் வியாதியஸ்தரின் மேல் கைகளை வைக்கிறேன்? புரிகிறதா? அந்த நபருக்குள் இருக்கும் அந்த ஆவியுடன் என்னால் தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொள்ள முடியுமானால் ஏதாவது ஒன்று நிகழும். புரிகிறதா? இங்கு பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். கடைசி காலத்தில் அவர் என்ன செய்வதாக வாக்களித்துள்ளாரோ அவர் அதை அப்படியே செய்வார். ஜனங்கள் அதை விசுவாசிக்கின்றனர். அவர்கள் அதை கண்டு ஆமையா, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்கின்றனர். இப்பொழுது உங்களுக்கு நான் மிகவும் சாதாரணமாக ஆகிவிடாமல் போனால், புரிகிறதா? இது சாதாரண ஒன்றாக ஆகிவிடுகிறது. நீங்கள் ஒரு நாள் ஜபவரிசையில் கடந்து வருகிறீர்கள், அடுத்த நாளும் கடந்து வருகிறீர்கள். புரிகிறதா? அது தற்செயலாய் நடந்தால் என்பதை போல நீங்கள் முதலாவதாக அதையே விசுவாசிப்பது கிடையாது. புரிகிறதா? ஏனெனில் நீங்கள் உண்மையாக விசுவாசித்த உடனே அந்த ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் முழுவதும் சுத்தமாவேன் என்றால் அவள் அதை செய்தாள். பார்த்தீர்களா? நான் மறுபடியும் அதை முயற்சி செய்யட்டும் என்று அவள் சொல்லவில்லை. புரிகிறதா? அவள் அதை விசுவாசித்தாள். புரிகிறதா? இப்பொழுது உன்னிலுள்ள எல்லாவற்றோடும் நீ மட்டும் உன் குடும்பத்துக்காக விசுவாசிப்பாயானால், இப்பொழுது இங்குள்ளது போல என்னை உந்துவது எது? என் கையில் உள்ள பலம் எது? அது நிச்சயமாக என் தசைகள் அல்ல, அது என் ஆவி. நிச்சயமாக அந்த ஆவியை எடுத்து போடுங்கள். அப்பொழுது தசை என்ன செய்ய முடியும்? அது முடிந்தளவு செத்ததா இருக்கும். புரிகிறதா? அது அழுகி போகும். ஆனால் அது, பாருங்கள், ஆவிதான் பலத்தை அளிக்கிறது. சிம்சோனை பாருங்கள். இந்த இரண்டு கம்பங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய கதவுகளை உங்களில் அநேகர் கண்டிருப்பீர்கள். ஏன்? ஒரு சிங்கத்தை சுக்குநூறாக கிழிக்கக்கூடிய ஒரு பெரிய உருவம் கொண்ட மனிதன், சகோதரன் ஜாக்சன், தானிய களஞ்சியத்தின் கதவை போல் அவ்வளவு அகலமுள்ள தோள்களை கொண்டிருந்த ஒரு மனிதனின் மேல் சிங்கம் குதித்தது. ஏன்? நிச்சயமாக அது மர்மமாக இருக்காது. ஆனால் அதிசயம் என்னவென்றால், அவன் சுருண்ட தலைமுடியை கொண்ட, சிறு உருவம் கொண்ட, நபராக கிட்டத்தட்ட பெண்மைத்தன்மை கொண்ட அம்மாவின் சிறிய மகனாயிருந்தான். பெண்ணின் தலைமுடி சுருள்கள் போல் ஏழு சுருள்கள் அவனுக்கு பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் வரைக்கும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கின போது அந்த சிங்கம் அவனை நோக்கி ஓடி கெச்சித்த போது அதை துண்டு துண்டாக கிழித்து போட்டான். அது சிம்சோன் அல்ல, அது கர்த்தருடைய ஆவி. இப்பொழுது அவன் எவ்விதம் அந்த வனாந்தரத்தில் உலர்ந்து வெளுத்து கிடந்த கழுதையின் தாடை எலும்பை எடுத்து, அந்த பெலிஸ்தேரில் தலைச்சிராக்கள் ஒரு அங்கிலும் கணம் பித்தளையினால் செய்யப்பட்டிருந்தன. பாருங்கள், அந்த தாடை எலும்பை நீங்கள் எடுத்து அந்த தலைச்சிராக்களின் ஒன்றின் மேல் அடித்தால் அது ஆயிரம் துண்டுகளாக நொறுங்கிவிடும். அது உங்களுக்கு தெரியும். அவர்கள் அந்த தாடை எலும்பை கொண்டு அடிப்பார்களானால், ஆனால் அங்கே பாருங்கள், அவன் அந்த தாடை எலும்பை தன் கையில் பிடித்து அங்கு நின்று கொண்டு ஆயிரம் பெலிஸ்தேரை வணங்கடித்தான். மற்றவர்கள் மலைக்கு ஓடி போய்விட்டனர். அவன், வாருங்கள், உங்களுக்கு இந்த கதி வேண்டுமா என்று கேட்டான். அப்பொழுதும் அவன் அந்த தாடை எலும்பை கையில் பிடித்துக் கொண்டிருந்தான். அது என்ன? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. புரிகிறதா? எனவே அது கர்த்தருடைய ஆவியே. உன் சொந்த ரட்சிப்புக்காக விசுவாசிக்க உனக்குள் கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது அதை உன் குடும்பத்தின் மேல் வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களை உரிமை கோருகிறேன். அதை நான் உரிமை கோருகிறேன். தேவனே, அவளை நீர் எவ்விதம் அதை செய்ய வைக்க போகிறீர் என்று எனக்கு தெரியாது. அவனை நீர் எவ்விதம் அதை செய்ய வைக்க போகிறீர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று சொல். அதை உரிமை கோரி என்ன நடக்கிறது என்று கவனி. அது அதை செய்யும். மணவாட்டிக்கு, இயேசு வருவதற்கு முன்பு மணவாட்டி பின்மாறி காலத்தில் இருந்தது போல அற்புதங்களை செய்வதற்கும், மரித்தோரை உயிரோடு எழுப்புவதற்கும், மற்றவைகளை செய்வதற்கும் பரிசுத்த ஆவியின் அனைத்து வல்லமையையும் பெற்றிருப்பாளா, அல்லது இந்த பின்மாறி 144,000 யூதர்களுக்கு மாத்திரமா? எல்லா ஊழியக்காரர்களும் இதை பெற்றிருப்பார்களா, அல்லது அவருடைய வருகைக்காக மட்டும் நாம் காத்திருக்கிறோமா? பாருங்கள் நண்பனே, நான் ஒரு வேத பண்டிதன் அல்ல, நான் ஒரு வேத பண்டிதன் அல்ல. எனவே வேதத்தை குறித்து எனக்கு தெரிந்த அனைத்தையும் நான் நிழல்களையும் முன்னடையாளங்களையும் கொண்டு போதிக்க வேண்டியவனாயிருக்கிறேன். நீங்கள் என்னை முன்னடையாளக்காரன் என்று அழைக்கலாம், ஆனால் நான் அந்த சுபத்தை நோக்கி கொண்டிருக்கிறேன். என்னை நான் கண்டதே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். நான் காணும் போது எனக்கு தலை, காதுகள், கைகள் உள்ளதாக அறிந்து என்னை நான் காண முடிந்தால், நான் என்னை பார்த்தால் நான் எப்படி இருப்பேன் என்பதை பற்றி எனக்கு ஏதாவது தெரியும். புரிகிறதா? ஒரு கண்ணாடியில் என் உருவம் பிரதிபலிப்பதை நான் கண்டால், நான் நின்று கொண்டு என்னையே நான் காண முடிந்தால் எப்படி இருப்பேன் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். இப்பொழுது வேதத்தையும் நான் அமிதமாகவே கருதுகிறேன். இவை அனைத்தும் ரோமர் 26 நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டுள்ளன என்று வேதம் உரைத்துள்ளது. நாம் பின்னோக்கி பார்த்து சந்திரன் சூரியனை பிரதிபலிப்பது போல அது என்னவென்று நாம் அறிந்து கொள்ளலாம். நான் சூரியனை கண்டதே இல்லை என்றால் அது எப்படி இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் சந்திரனை நோக்கி சூரியன் அதை காட்டிலும் பெரிதாக இருக்கும் என்று அறிகிறோம். பாருங்கள், அதுபோன்று பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை நீங்கள் காணும் போது அவை புதிய ஏற்பாட்டின் சம்பவங்களை பிரதிபலிப்பதாய் உள்ளன. இப்பொழுது இங்கே என் முழு இதயத்தோடும் நான் விசுவாசிப்பது என்னவெனில், நாம் இல்லை என்றால் வேறு யாரோ இருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். காலம் முடிவடைந்து விட்டது, நாம் முடிவில் இருக்கிறோம். ஒவ்வொன்றும் உலகமானது, தேவன் உலகத்தை 6000 ஆண்டுகளில் சிருஷ்டித்து 7000 ஆண்டில் ஓய்ந்திருந்தார். அந்த நேரத்தில் இப்போது மனிதன் ஒருபோதும் உயிரோடு இருப்பதில்லை என்று அவர் கூறினார். ஒரு வருடம் இல்லை, அந்த நாளில் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆதாம் இல்லை, வேதத்தின்படி மெத்தூசூலா தான் மிகவும் நீண்ட காலம் வாழ்ந்தவர். அவன் 969 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான். அவன் அந்த 1000 ஆண்டுகள் உயிர் வாழவில்லை. ஆனால் மனிதன் தண்டனைக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டாகிவிட்டது என்பதை காண்பிக்க 1000 வருட அரசாட்சியின் போது 1000 ஆண்டு காலம் உயிர் வாழ்வான். மனிதன் அப்பொழுது என்றென்றைக்கும் உயிர் வாழ்வான். நாள் என்பது முடிவடைந்திருக்கும், காலம் என்பது முடிவடைந்திருக்கும். அவர்கள் நித்தியத்தில் இருப்பார்கள். 2-3 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பு நான் அளித்த பரலோக மனவாளர் மற்றும் பூலோக மனவாட்டியின் வருங்கால இருப்பிடம் என்னும் செய்தியின் பேரில் எனக்கு பல கடிதங்கள் வந்துள்ளன. அது லட்சியம் அநேகருக்கு பாதிப்பை உண்டு பண்ணியுள்ளது, அதாவது எனக்கும் கூட. அதிலிருந்து நான் மீளவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், இதன் பேரில் புரிகிறதா? ஆபிரகாம் கண்டான். இப்பொழுது அவர் ஆபிரகாமுடன் ஈடுபட்ட விதமாக அவனுடைய சந்ததியுடனும் ஈடுபட வேண்டும். இப்பொழுது இந்நாட்களில் ஒன்றில் நான் எப்பொழுதாயிலும் திரும்பி வரும்போது அதை இன்னும் விரிவாக எடுத்து ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்த வெவ்வேறு கட்டங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர் ஆபிரகாமுடன் ஈடுபட்ட விதமாகவே லூத்தருடனும் வெஸ்லியுடனும் வழிவழியாக இக்காலம் வரையிலும் உண்டாயிருந்த சபைகளுடனும் ஈடுபட்டிருக்கிறார். அவர் எவ்வாறு ஆபிரகாமுக்கு பிரதிநிதியமானார், எவ்வாறு சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் அவர் அவனுடன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டார், அது பிலடெல்பியா சபையின் காலம். ஆமையா, அது ரத்தத்தின் காலம், லூத்தர் வெஸ்லியின் காலம். அதன் பிறகு பெந்தேகோஸ்தே காலத்தை கவனியுங்கள். அவர் அங்கு வந்த பிறகு அவர் எல்ஷடாய், அதாவது என் மார்பகத்தின் பாலை குடி என்னும் வாக்குத்தத்தை அருளினார். கேள்வி என்னவெனில், உன்னால் பால் குடிக்க முடியுமா? அது பெந்தேகோஸ்தையினருக்கு முன்பாக வைக்கப்பட்டது. புரிகிறதா? உன்னால் பாலை குடிக்க முடியுமா? அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் வெளிவந்த ஸ்தாபனத்தின் ஒரு மார்பகத்தை பிடித்து அதன் பாலை குடித்தனர். ஆனால் வித்தோ, உண்மையான வித்தோ, தேவனுடைய மார்பகத்தின் பாலை குடிக்கும். அத்தனை ஆண்டுகளாக அவர்கள் காத்திருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பு அவர்கள் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளம் என்ன? தேவன் ஒரு மனித உருவில் அங்கு நின்று கொண்டு சாராளின் இருதயத்தில் உள்ள சிந்தனைகளை பகுத்தறிந்தாரா? சாராள் சபையாக, சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாள். அவருக்கு பின்னால் இருந்த சபையின் சிந்தனைகளை அவர் பகுத்தறிந்தார். அது சரியா? அதற்கு பின்பு உடனே சாராள் ஒரு வாலிப ஸ்திரியாகவும் ஆபிரகாம் ஒரு வாலிபனாகவும் மாறினான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாக ஈசாக்கு காட்சியில் கொண்டு வரப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பு சபைக்கு நிகழ வேண்டிய கடைசி காரியத்தை நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது முற்றிலும் உண்மை, அதை நான் விசுவாசிக்கிறேன். மாறி முடிந்து விட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரங்களை படித்தால் சபைக்கு என்ன வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் சபைக்கு அங்கே வாக்களிக்கப்பட்டுள்ளது. சபை காலங்களுக்கு அன்றொரு நாள் நாம் எக்காலங்களை பிரசங்கிக்க தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் அது இதை சேர்ந்ததல்ல என்று உரைத்ததை நீங்கள் கவனித்தீர்கள். பாருங்கள், பார்த்தீர்களா? இப்பொழுது பின்மாறி 144,000 யூதர்கள் இல்லை, அதுவல்ல, அவர்கள் மாட்டார்கள். அது எலியாவும் மோசேயும் வரும்போது அப்பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். ஜனங்கள் பெந்தேகோஸ்தையினர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அற்புதங்கள் அங்குதான் அவர்கள் கீழ்தான் நடக்கும். பாருங்கள், அது எலியாவினுடையதும் மோசேயினுடையதும். அவர்கள் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிப்பார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாளிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைப்பார்கள். தேவன் முன்பு செய்தது போல நின்று கொண்டு அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் எகிப்தில் செய்த விதமாகவே அவர்களை பலத்த கரத்தினால் புரிகிறதா உலகத்தின் தத்துவங்களில் இருந்து வெளியே கொண்டு வருவார். அவர் அதை செய்வார். ஆனால் அதுவல்ல, நாம் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்க மட்டும் செய்ய வேண்டும். காத்திருக்க மட்டும் செய்யுங்கள். உங்கள் தீவட்டிகளை சுத்தம் பண்ணி வைத்திருங்கள். அதை எண்ணெயினால் முழுவதும் நிரப்புங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் உங்களை ஆயத்தமாக வைத்திருங்கள். ஆயத்தமாயிருங்கள், இனிமையாயிருங்கள், விழித்து காத்திருங்கள். ஓ, அந்த மகிழ்ச்சியான ஆயிரம் வருட அரசாட்சியின் நாள் வர காத்திருக்கிறோம். அப்பொழுது நமது ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் வந்து காத்திருக்கும் தம் மனவாட்டியை எடுத்துக் கொள்வார். ஓ, என்னை, ஓ, நான் உழைத்து விழித்து ஜெபித்துக் கொண்டிருக்கையில் என் இருதய மகிழ்ச்சியினால் பொங்குகிறது. ஏனெனில் நம்முடைய கர்த்தர் மறுபடியும் பூமிக்கு வருகிறார். அதுதான் இந்நேரத்தில் சபையின் நம்பிக்கை. ஞானஸ்தானத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் சரியா, அல்லது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றிருக்க வேண்டுமா? இரண்டில் ஏதாவது ஒன்றை உபயோகிக்கலாம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை உபயோகிக்கிறேன், புரிகிறதா? ஏனெனில் அவர் நம்முடைய கர்த்தர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது சில சகோதரர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பதை குறித்து எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு, புரிகிறதா? ஏனெனில் இயேசு என்னும் பெயர் கொண்ட பல நண்பர்கள் எனக்குள்ளனர். மெக்சிகோவிலும் மற்றும் இத்தாலியிலும் இன்னும் மற்ற இடங்களிலும் பல போதக நண்பர்கள் அவர்கள் அவர்களை இயேசு என்ற பெயரால் அழைக்கின்றனர். எனவே ஞானஸ்தானத்தில் இயேசு என்னும் நாமம் போதாது. அவர் கிறிஸ்துவாகி ரட்சகராக பிறந்தார். கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். 8 நாட்களுக்கு பிறகு அவருக்கு இயேசு என்னும் நாமம் பெயரிடப்பட்டது. பார்த்தீர்களா? அப்படியானால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் அவர் இருந்தார். சரி சகோதரன் பிரணாமே, விவாகமும் விவாகரத்தும் என்னும் பிரச்சனையின் பேரில் இந்த நேரத்தில் எங்களுக்கு அறிவுறுத்த கர்த்தர் உமக்கு அனுமதி அளிப்பாரா? கேள்வி. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரியை விவாகம் செய்து கொண்ட பிறகு அவள் அவனை விவாகரத்து செய்துவிட்டு வேறொருவரை மணந்து கொள்ளலாமா? இருவருமே வேறொருவரை விவாகம் செய்து கொண்டால் அவர்கள் இருவருமே விபச்சாரம் செய்கிறவர்களாகி விடுவார்களா? இது சர்பத்தின் வித்துடன் இணையும் என்று நீர் கூறினீர். அது எப்படி? இப்பொழுது இங்கே நமக்குள்ள இந்த கேள்வி தொகுப்பிலேயே இது மிகவும் வஞ்சகமான கேள்விகளில் ஒன்றாகும். இது இன்றைக்கு உலகில் அதிகமாக பிரச்சனைக்குரிய கேள்வியாகும். இப்பொழுது நான் சொல்வதை கேளுங்கள். இதற்கு எனக்கு ஒரு காரணம் உண்டு. இன்று காலையில் விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்து சரியான காரியத்தை இந்த சபைக்கு கொண்டு வந்து அதை ஒன்னடாவில் பதிவாக்கி மற்றவர்கள் அதை கேட்பார்களானால் அது தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபையையும் உடைத்து போடும். புரிகிறதா? அது உண்மை. இப்பொழுது எனக்கு உதவி செய்யும் வேதாகமும் என் முன்னில் இதோ வைக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வியின் பேரில் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை நான் உடையவனாயிருக்கிறேனே. இதை குறித்து தர்க்கம் செய்யும் இரு சாராருமே தவறாயிருக்கின்றனர். ஏற்கனவே விவாகமானவர்களை மறுபடியும் விவாகம் செய்கிறவர்கள் இருவருமே தங்கள் செயலில் தவறு செய்கிறவர்களாக இருக்கின்றனர். ஆனால் இதற்கிடையில் பாதையின் நடுவில் சத்தியம் உள்ளது. நான் விரும்பவில்லை. நான் ஒரு செய்தி உள்ளடாவை தயாரிக்கப் போகிறேன். எனக்கு ஏதாவது நேரிடும் பட்சத்தில் நான் போய்விட்ட பிறகு, புரிகிறதா? அதை சகோதரர்கள் அப்போது சபைகளுக்கு போட்டு காட்டலாம். ஆனால் நான் அதன் பேரில் ஒரு உள்நடாவை தயாரித்து அது எங்குள்ளது என்பதை உங்களுக்கு சபையில் காண்பிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் கர்த்தரால் வழிநடத்தப்படுவதை உணரும் வரைக்கும் அதை குறித்து ஒன்றையும் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் நான் கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நான் உணர்கிறேன். நான் வழிநடத்தப்படாமல் போனால் நான் நன்மை செய்வதை காட்டிலும் அதிக சேதத்தை விளைவிப்பேன். புரிகிறதா? இப்பொழுது இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கேள்வி. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரியை விவாகம் செய்து கொண்ட பிறகு அவள் அவனை விவாகரத்து செய்துவிட்டு வேறொருவரை மணந்து கொள்ளலாமா? இருவருமே வேறொருவரை விவாகம் செய்து கொண்டால் அவர்கள் இருவருமே விபச்சாரம் செய்தவர்களாகி விடுவார்களா? இப்பொழுது என் நண்பனே, உங்கள் மனதை நோக வைக்க நான் விரும்பவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. இயேசு தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று கூறியுள்ளார். புரிகிறதா? அதை நான் கூற விரும்பவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. இது சர்பத்தின் வித்துடன் இணையும் என்று நீர் குறிப்பிட்டிருந்தீர். புரிகிறதா? நான் அதை அவிதம் கூறினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் ஒரு கால எங்காவது கூறியிருக்க கூடும். அதை குறித்து ஏதாவது கூறியிருக்க கூடும். அன்று ஒரு நாள் நான் ஒன்றை குழப்பிக் கொண்டது போல அதை நான் கேட்க நேர்ந்தது. அதை நான் அந்த நேரமே கண்டுபிடித்து விட்டேன். அது ஒளிநடாவில் பதிவாகியுள்ளது. அதை நான் ஒரு கால் அதிலிருந்து கேட்டேன். நான் 7 எக்காலங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அதை நான் 7 எக்காலங்கள் என்று கூறினேன். நான் பெந்தேகோஸ்தே பண்டிகையை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தேன். பெந்தேகோஸ்தே பண்டிகையிலிருந்து 7 எக்காலங்கள் வரை 7 ஓய்வு நாட்கள், பஸ்கா பண்டிகைக்கும் பெந்தேகோஸ்தேவுக்கும் இடையே 7 ஓய்வு நாட்கள். உங்களுக்கு புரிகிறதா? அதற்கு 50 நாட்கள் ஆனது. புரிகிறதா? ஆனால் அதை நான் குறிப்பிட்டுக் கொண்டிருந்த போது நான் அது 7 சபை காலங்களை பொருட்படுத்துகிறது என்றேன். ஒலிநாடாவில் நீங்கள் அதை அல்லது ஏதாவது பெற நேர்ந்தால் அது அந்த ஒலிநாடாவிலே இருக்க வேண்டும். அதாவது 7 மாதங்கள் கழித்து எக்கால பண்டிகை வருகிறது. அது 7 சபை காலங்களை குறிக்கிறது என்று இருக்க வேண்டும். 7 மாதங்கள், 7 ஓய்வு நாட்கள் அல்ல. 7 ஓய்வு நாட்கள் என்பது அதை நான் அங்கு விளக்கியிருக்கிறேன். நான் 7 ஓய்வு நாட்கள் என்று கூறினேன். அதை போல ஆனால் நான் அதே கருத்தை பஸ்கா பண்டிகைக்கு இல்லை, பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு 7 மாதங்களுக்கு பிறகு என்பதற்கும் கொண்டு சென்று விட்டேன். அந்த பண்டிகையின் போது கதிர் கொண்டு வரப்பட்டு அசைவாட்டப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், நீங்கள் அதை ஞாபகம் கொள்ளுங்கள். அந்த நேரத்துக்கு பிறகு கதிர் அப்பமாக மாறுகிறது. புரிகிறதா? அந்த கதிர் ஒரு கதிர், அதன் பிறகு எல்லாமே அப்பத்துக்குள் சென்று விடுகிறது. ஓ, அதில் பெரிய போதகம் அடங்கியுள்ளது. அதன் ஓரத்தை கூட நான் தொடவில்லை. ஆனால் அதை நீங்கள் ஒலிநாடாவில் கேட்கிறீர்களா? ஞாபகம் கொள்ளுங்கள். வேதத்தை திறந்து பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அதற்கு பிறகு 7 மாதங்கள் கழித்ததாகும். 7 மாதங்களை எண்ணுங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் ஜூலை. அது ஜூலை மாதம். ஏழு மாதங்கள், அது ஏழு சபை காலங்கள் முழுவதையும் குறிக்கிறது. ஏதாவது ஒரு போதகர் அதை கண்டுபிடிக்க கூடும், அப்பொழுது நீங்கள் அதை கூறுவீர்கள். நீங்கள் பாருங்கள். சரி, இப்பொழுது இங்கே இதன் பேரில் நாம் ஒருவாறு நீங்கள் இதை நான் கூறுகிறேன், இதை நான் கூறட்டும், கத்தர் அல்ல, இதை நான் கூறுகிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு மறுபடியும் விவாகமாகி இருந்து நீங்கள் இருவருமே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து பிள்ளைகளை பெற்றிருப்பீர்களானால், இப்பொழுது இது நான் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். கத்தர் அல்ல, புரிகிறதா? நீங்கள் தொடர்ந்து ஒன்றாக வாழுங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஏனெனில் உங்கள் முதல் மனைவியுடன் நீங்கள் வாழ முடியாது. அப்படி வாழ முடிந்திருந்தால் இவளை நீங்கள் விவாகம் செய்து கொண்டிருந்திருக்க மாட்டீர்கள். அப்படியானால் இவளை நீங்கள் விட்டு உங்கள் முதல் மனைவியிடம் செல்வீர்களானால் நீங்கள் முதலில் செய்ததை விட இன்னும் மோசமான காரியத்தை செய்பவராகி விடுவீர்கள். புரிகிறதா? எனவே நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து மீள வழியே இல்லை. நான் வேதத்திலிருந்து உண்மையில் ஒரே ஒரு வழியைத்தான் எடுத்துக் கூற முடியும். நீங்கள் இருவருமே தனியாக வாழுங்கள். புரிகிறதா? இப்பொழுது ஆனால் எந்த ஒரு வழியைத்தான் இப்பொழுது நான் கூற முடியும். ஆனால் வேறொரு காரியம் அதில் உள்ளது, அதை இப்பொழுது என்னால் உங்களிடம் கூற முடியாது. இது நான் அல்ல, ஆனால் கர்த்தர். தொடர்ந்து வாழுங்கள் என்று நான் கூற காரணம், இதை நீங்கள் ஒரு வெளிநாடாவில் பதிவு செய்ய நேர்ந்து என்றாகிலும் ஒரு நாள் இதை குறித்து நான் மறுபடியும் பேச நேர்ந்தால் இதை நான் கூறிய விதத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் அதை நான் எவ்விதம் அப்பொழுது கூறினேன் என்பதை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள முடியும். புரிகிறதா? அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சகோதரன் பிரணாமே, நம்முடன் வேற்றுமை கொண்டிருக்கும் மற்ற சபைகளுக்கு நாம் போகலாமா? நிச்சயமாக ஆம். அவர்கள் இயேசுவுடன் வேற்றுமை கொண்டிருந்த போதிலும் அவர் அங்கு சென்றார். போங்கள். நம்முடன் வேற்றுமை கொண்டிருக்கும் மற்றொரு சபைக்கு நாம் செல்லலாமா என்று கூறுகிறதை இங்கு நாம் கவனிக்கிறோம். நிச்சயமாக நான் கடற்கரையில் உள்ள ஒரே ஒரு கூழாங்கல் அல்ல. உங்களுக்கு தெரியும், தேவ பக்தி உள்ள மற்ற மனிதர் எல்லா இடங்களிலும் உள்ளனர். அவர்களில் நானும் ஒருவன் என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா? ஆனால் நீங்கள் இங்கு வந்து அன்று நாள் இது போன்ற ஒன்றை குறித்து என்னிடம் கேட்கப்பட்டது. அரிசோனாவில் உள்ள ஒரு குழு இதை குறித்து என் கவனத்தை ஈர்த்தது. பார்த்தீர்களா? போதகர் குழு ஒன்று என்னிடம், சகோதரன் பிரணாமே, உங்களுக்கு விரோதமாக எங்களுக்குள்ள ஒரே ஒரு காரியம், பல காரியங்களில் ஒன்று என்னவெனில், உங்களுடன் இங்கு வரும் வேறெந்த சபைக்கும் போக வைக்க எங்களால் முடியவில்லை. அவர்களுக்கு பிள்ளைகள் மற்றும் ஒவ்வொரு காரியமும் உள்ளது, ஆனால் அவர்கள் சபைக்கு செல்ல மறுக்கின்றனர் என்றனர். சரி, எங்கள் சபைக்கு வருவதற்கு அவர்கள் வரவேற்கப்படுகின்றனர் என்று நாங்கள் சொன்னோம் என்றனர். இப்பொழுது நீங்கள் அவர்களுடைய சபைகளில் சேர்ந்து கொள்ள உங்களை வற்புறுத்துகின்றனர் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் சேர வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பிள்ளைகளை எங்காவது ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புங்கள். நீங்கள் சபைக்கு செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கவோ, மீன் பிடிக்கவோ, வேட்டைக்கோ செல்லாதீர்கள். நீங்கள் பாருங்கள், நான் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கும் ஒருவன் அல்ல எனலாம். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவமதிக்காமல் சிறிது காலம் அவ்விதம் இருப்பது நல்லது. நீங்கள் எங்காயிலும் சபைக்கு செல்லுங்கள். நான் போவேன் என்றால், எனக்கு கிடைக்கவில்லை என்றால், நான் விசுவாசிப்பவர்களில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கூறுவதாக நான் அறிந்துள்ள ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் செல்வேன் என்றால், அவர்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதாக கூறுகின்ற என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் அதை கூறினர், நான் அதை சந்தேகிக்கிறேன். நான் அங்கு சென்று அவர்கள் அதை கூறுவதை கேட்பேன். ஒரு கால நீங்கள் சொல்லலாம், அது இந்த சபை, அடுத்த சபை, பாப்டிஸ்டை போல் ஏதோ ஒரு சபை. அவர்கள், ஆம், உங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பார்கள். நான் அவர்களோடு அதை ஒப்புக்கொள்வேன். அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், அத்துடன் எனக்கு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். சரி, அதன் பிறகு அங்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அவர்கள் விசுவாசிப்பது என்னவெனில் பாருங்கள், நான் அவர்கள் அனைவருடனும் சேர்ந்து இப்பொழுது மூன்று அல்லது நான்கு துண்டு ரொட்டி சாப்பிட என்னால் முடிகிறது. புரிகிறதா? ஏனெனில் அவர்களால் விசுவாசிக்க முடிந்தது. அன்றொரு நாள் இதே நபர் என்னிடம் வந்து அதை குறித்து அறிய விரும்பினது போல, அவர், நீங்கள் சொன்னீர்கள் என்றால், அங்குள்ள இந்த போதகர், அங்குள்ள இந்த நபர் அதை விவாதிக்க விரும்பினார். பாவம் சகோதரன், அவர் அப்படிப்பட்ட ஒரு மாயையில் இருக்கிறார். அவர், பாருங்கள், சகோதரன் பிரணாம் என்று கூறி பாருங்கள், அவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாகிய உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார் என்றார். இந்த ஒளிநாடாவை ஒரு அசம்பிளிஸ் போதகர் யாராகிலும் கேட்க நேர்ந்தால், நான் எப்பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட் மனிதருக்கு விரோதமாகவோ அல்லது வேறெந்த மனிதருக்கும் விரோதமாகவோ இருந்திருக்கிறேன் என்று நீங்கள் என்னிடம் கூறும்படி விரும்புகிறேன். ஏன் அவ்விதமான கருத்து? நான் கிறிஸ்துவுக்காக பெற்றெடுத்த என் 7.5 லட்சம் பிள்ளைகளை உங்களிடம் அனுப்பியிருக்கிறேன் என்று உங்கள் தலைமை அலுவலகமே ஒப்புக்கொண்டுள்ளதா? அப்படி இருக்க நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு விரோதமாக இருக்கிறேன் என்று கூறுவது எப்படி? நான் ஏன் ஒருத்துவக்காரருக்கு விரோதமாக இருக்க போகிறேன்? நான் ஒருத்துவக்காரருக்கோ, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கோ, சர்ச் ஆஃப் காட் சபைக்கோ விரோதமானவன் அல்ல. மனிதரை பிரிக்கும் ஒவ்வொரு முறைக்கும் நான் விரோதமானவன். பாருங்கள், நான் அசம்பிளி சபைக்கு அவர்களுடைய எண்ணிக்கையின்படியே என் பிள்ளைகளில் 7.5 லட்சம் பேரை அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் அவ்வளவு கெட்டவர்களாக இருந்தால் நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏன்? அவர்களை ஒருத்துவக்காரரிடமோ அல்லது பெந்தேகோஸ்தே விசுவாசம் கொண்டுள்ள யாரிடமோ அனுப்புவதே மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அவர்கள் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டுள்ளனர். இயற்கைக்கு மேம்பட்டவைகளில் அவர்கள் விசுவாசம் கொண்டுள்ளனர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அவர்கள் விசுவாசம் கொண்டுள்ளனர். அதுவே சிறந்தது. அவர்கள் எல்லோரையும் என்னால் இங்கு கொண்டு வர முடியாது. அவர்கள் உலகெங்கிலும் உள்ளனர். எனக்கு உலகம் முழுவதிலும் நண்பர்கள் உள்ளனர். நான் கிறிஸ்துவுக்காக பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களை மிகச்சிறந்த அனுப்புகிறேன். நான் பீட அழைப்பு கொடுக்கும் போது நான் கூறுவதை கேட்டிருக்கிறீர்களா? நான் கூறுவது அவர்களை எழுந்திருக்க செய்து அவர்களை ரட்சிப்படைய செய்த பிறகு நான் இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள ஏதாகிலும் ஒரு நல்ல முழு சுவிசேஷ சபைக்கு சென்று அதை உங்கள் சபையாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். அவ்விதம் நான் கூறுவதை உங்களில் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக நிச்சயமாக பாருங்கள். அப்படியானால் நான் ஏன் அவர்களை அங்கு அனுப்ப வேண்டும்? என் சொந்த பிள்ளைகளை மரணத்துக்கு அனுப்ப நான் என்ன ஒரு மாய்வாளக்காரனா? நான் அப்படி செய்யாதிருப்பேனாக. இல்லையா, உங்களால் போக முடியாவிட்டால், உங்களால் இந்த கூடாரத்துக்கு வர முடியாவிட்டால், எங்காவது ஒரு சபையை தெரிந்து கொண்டு அங்கு போங்கள். அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ரொட்டியின் எந்த பாகத்தை பரிமாறுகிறார்களோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் வார்த்தைக்கு முரண்பாடாகும் போது காரணம் நீங்கள் அதை விட்டுவிடுங்கள். புரிகிறதா? அது உண்மை. அவர்களை அதை ஒத்துக்கொள்ள வைக்க என்னால் முடியாது. ஆனால் அதுதான் முற்றிலும் நிச்சயமாக. நீங்கள் சபைக்கு போங்கள். சபை கதவு எங்கு திறவுண்டாலும் நீங்கள் முடிந்த வரையில் அங்கு விரைந்து செல்லுங்கள். அவர்கள் விசுவாசிக்காமல் போனால் பாருங்கள், இப்பொழுது நீங்கள் பங்கு கொள்ள வேண்டியதில்லை. அவர்களை சேராதீர்கள். அந்த சபைகளில் ஏதொன்றையும் சேர்ந்து கொள்ளாதீர்கள். ஆனால் அவர்களிடம் செல்லுங்கள். அவர்களிடம் ஐக்கியம் கொள்ளுங்கள். அது கர்த்தருடைய சித்தம் அல்ல என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்று அவர் கூறியுள்ளாரே. ஒரு கால் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு ஆத்மா அங்கு இருக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யலாம். புரிகிறதா? அங்கு செல்லுங்கள். கர்வமாக செல்ல வேண்டாம், இனிமையாக செல்லுங்கள். அப்பொழுது ஜனங்கள், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பெண், ஒரு கிறிஸ்தவ தம்பதிகள், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பையன் அல்லது பெண், என்னை நான் விரும்புவது மகனே, அவர்களுக்கு ஏதோ ஒன்று உள்ளது போல அவர்கள் உண்மையில் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்ல துவங்குவார்கள். புரிகிறதா? அது என்ன என்பார்கள். இதுதான் அது. அப்பொழுது அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் உப்பாயிருங்கள். அப்பொழுது அவர்களுக்கு தாகம் உண்டாகும். அன்புள்ள சகோதரன் பிரணாமே, பரிசுத்தாவி உள்ள அனைவரையும் அடையாளங்கள் தொடர வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு அவ்வாறு உரைத்துள்ளார், மார்க் 16:16. அப்படியானால் தங்களுக்குள் இருக்கும் எல்லாவற்றைக் கொண்டும் செய்தியை விசுவாசித்து இந்த அடையாளங்களை பெற்றிராத மக்களை குறித்து என்ன? அவர்கள் அவிசுவாசிகளா அல்லது அவர்களுக்கு பரிசுத்தாவி தேவையா? அப்படியானால் பரிசுத்தாவியை எப்படி பெற்றுக் கொள்வது என்று தயவு கூர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள். எங்கள் நாளுக்கு நீர் தேவனுடைய வாயாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் சகோதரன். என் சகோதரனே, என்னை உங்களுடைய சகோதரனாக பாவிப்பதற்காக உமக்கு நன்றி. அது மிகவும் நல்ல ஒரு கேள்வி என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஆம், இந்த விஷயத்தில் நாம் சிறிது தளர்ந்திருக்கிறோம். கூடுமானால் இதை குறித்து சற்று நீண்ட நேரம் பேச எனக்கு விருப்பம் உண்டு. பார்த்தீர்களா? அது தளர்ந்துள்ள பாருங்கள். உங்களில் சிலர், புரிகிறதா, எப்பொழுதென்றால் ஒரு அனுபவத்தை பெறாமல் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியாதபடியால் அது சம்பவிக்கப் போகிற போது, இப்பொழுது நீங்கள் வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பையும் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் அதனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் விசுவாசிப்பதாக கூறுகிறீர்கள். அப்படியானால் வார்த்தையானது அங்கு கிடந்து பரிசுத்தாவி அதை செயல்படுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க வேண்டியதாயிருக்கும். இங்கு திரியுடன் கூடிய மெழுகுவர்த்தி உள்ளது. மெழுகுவர்த்திக்கு வேண்டிய மெழுகும் அதற்கு தேவையான அனைத்தும் அதில் உள்ளது. ஆனால் நெருப்பு அதன் மேல் வைக்கப்பட்டு அது கொடுத்தப்படும் வரைக்கும் அது எந்த ஒளியும் தராது. அந்த மெழுகுவர்த்தி எவ்வளவு முழுமையாக இருந்தாலும், அது எவ்வளவு நன்றாக எரியக்கூடியதாக இருந்தாலும், அது கொளுத்தப்பட வேண்டும். அப்பொழுது அது எரிகிறது. நீங்கள் விசுவாசித்து பரிசுத்தாவி என்னவென்றும் அது கொடுக்கக்கூடிய கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் ஆகியவைகளை குறித்து நீங்கள் போதிக்கப்பட்டு அறிந்திருந்த போதிலும் அக்கினி அனுபவத்துடன் பரிசுத்தாவி இறங்கி வந்து அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வைக்காவிட்டால் அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளவில்லை. புரிகிறதா? நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்க அந்த அனுபவத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு தொழிற்சங்க உறுப்பினர், ஒரு கிறிஸ்தவன் அதில் சேர்ந்திருப்பது தவறா? சத்தியம் பண்ணாதே, சத்தியம் பண்ணாதே என்று வார்த்தை
உரைக்கிறது.
தொழிற்சங்கத்தின் சட்ட பிரமாணத்தை கடைபிடிப்போம் என்று நாங்கள் ஆணையிட வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவனாவது முதற்கொண்டு நான் தீவிரமாக அதில் ஈடுபடவில்லை. ஆனால் என் சந்தாவை இப்பொழுதும் செலுத்திக் கொண்டு வருகிறேன். யூதாஸ் காரியோத்தின் பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கப்பட்டதா அல்லது அது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் முதற்கண் இடம்பெற்றிருந்ததா? சரி, தொழிற்சங்கத்தை குறித்து உங்கள் வேலையை குறித்து எனக்கு தெரியும். உங்களுக்கு தொழிற்சங்கங்களும் மற்றவைகளும் உள்ளன. நீங்கள் வேலையில் நினைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் அதில் சேர்ந்திருக்க வேண்டும். அது முற்றிலும் உண்மை. அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதில் கவனமாயிருங்கள். புரிகிறதா? ஏனெனில் இந்நாட்களில் ஒன்றில் அது தொழிலில் இருந்து மதத்துக்கு வந்துவிடும். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாமே ஒன்றிணைவதற்கு அது ஒரு முன்னோடி என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். உங்களால் வேலை செய்ய முடியாது. நீங்கள் வேலையில் நினைத்திருக்க அவர்கள் விடமாட்டார்கள். நீங்கள் இந்த தொழிற்சங்கத்தில் சேர்ந்திருந்தால் ஒழிய நீங்கள் ஒரு தொழிற்சங்கத்தில் சேராத மாற்றுத் தொழிலாளியா இருக்கிறீர்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும் இளைஞர்களே, சகோதரன் பிரணாம் கூறுவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் சொற்கள் இரும்பு பேனாவினால் ஒரு இரும்பு மலையின் மேல் பொறிக்கப்படட்டும். கர்த்தர் உரைக்கிறதாவது அதே காரியம் மத விஷயத்திலும் நிகழும். நீங்கள் ஏதோ ஒரு விதமான ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களால் கொள்ளவோ அல்லது விற்கவோ முடியாது. எனவே மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் சகோதரனே. அது தொழிலோடு மட்டும் இருக்கட்டும், அதை கவனித்து பாருங்கள். இது ஒரு எச்சரிக்கை. யூதாஸ் காரியோத்தின் பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கப்பட்டதா, அல்லது அது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் முதற்கண் இடம்பெற்றிருந்ததா? ஆம், அது இடம்பெற்றிருந்து பின் கிறுக்கப்பட்டது. புரிகிறதா? ஏனெனில் மத்தேயு 10 அதிகாரத்தில் இயேசு யூதாசையும் மற்றவர்களையும் அழைத்து அவர்களுக்கு அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் சென்று பிசாசுகளை துரத்தினார்கள். இயேசு, சாத்தான் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றார். அது சரியா? அவர்கள் திரும்பி வந்தனர். அந்த சீஷர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் கைகூர்ந்து கொண்டிருந்தனர். அவர், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். புரிகிறதா? அது உண்மை. யூதாஸ் காரியோத்தும் அவர்களுடன் கூட இருந்தான். பார்த்தீர்களா? எனவே ஞாபகம் கொள்ளுங்கள், நியாயத்தின் போது கவனியுங்கள். நியாயாசனத்தில் நியாயசங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதன்படியே ஒவ்வொரு மனிதனும் நியாயத்தை படைந்தான். இப்பொழுது அங்குதான் காரியமே உள்ளது. சற்று முன்பு நாம் பார்த்த கேள்வி, புரிகிறதா? நியாயாசனத்தில் இயேசு சபை மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்டு மகிமையில் பிரவேசித்து கல்யாணம் செய்தவளாய் பூமிக்கு திரும்ப வந்து 1000 வருடம் வாழ்கிறாள். 1000 வருடம் முடிவடையும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையாகிறான். அவன் ஒரு தேவதூதனால் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான். ஒரு நீண்ட இரும்பு சங்கிலியினால் அல்ல, ஆனால் சூழ்நிலை என்னும் ஒரு சங்கிலியினால் அவனுடைய பிரஜைகள் அனைவரும் நரகத்தில் இருந்தனர். பூமியில் உயிரோடு எழுப்பப்பட்ட அனைவரும் மீட்கப்பட்டு இயேசுவோடு கூட இருப்பார்கள். இந்த 1000 வருட காலத்தில் சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதன் முடிவில் இரண்டாம் உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமுள்ளவனுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுது கவனியுங்கள், இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலில் அவர்கள் உயிரோடு எழுகையில் சாத்தான் தன் காவலில் இருந்து கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்படுகிறான். பிறகு நியாயசங்கம் உட்கார்ந்தது. இப்பொழுது கவனியுங்கள், இயேசு மனவாட்டியுடன் கூட ராஜாவும் ராணியுமாய் சிங்காசனத்தில் அமர்வார்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன, பாவிகளின் புத்தகங்கள். வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது, அது ஜீவ புத்தகமாக இருந்தது. அப்பொழுது ஒவ்வொருவரும் அதன்படி மனவாட்டியினால் நியாய தீர்ப்பு அடைகின்றனர். அறியீர்களா? சட்டத்திற்கு முன்பாக இந்த சிறு விவகாரங்களை கொண்டு போய் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பாருங்கள். புரிகிறதா? சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 24 குறிக்கப்பட்டுள்ள கூட்டத்தினர் யார் என்று தயவு கூர்ந்து விளக்குவீர்களா? அவர்கள் முன்காலத்தில் இருந்த மனவாட்டியின் பாகமா அல்லது வருங்காலத்தில் உள்ளவர்களா? அவர்கள் முன்காலத்திலும் இப்பொழுதும் உள்ள மனவாட்டி முழுவதுமே, அவர்கள் முழுவதுமே மனவாட்டி. ஏனெனில் அவர்கள் 1000 வருட காலத்தில் வாழ்கின்றனர். சரி, நீங்கள் தயவு கூர்ந்து பாருங்கள். இதுவும் சரியாக அதே கேள்விதான். வெளிப்படுத்துகிற விசேஷம் 24, இவர்கள் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் அவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களா? ஓ, அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்பதை நான் காண்கிறேன். இப்பொழுதுதான் இது என்னிடம் கொடுக்கப்பட்டது, என் கையில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. துன்புறுத்தப்படுவது மனவாட்டி என்பதால் இது குழப்பமாக உள்ளது. இல்லை என்றால் வேறு யார் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண முடியும்? இவர்கள் 144,000 பேர்களாக இருக்கக்கூடுமா? இல்லை இல்லை, அவர்கள் மனவாட்டியே. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், ஞாபகம் கொள்ளுங்கள், அவர்கள் அவர்கள் இயேசுவை பற்றிய சாட்சியை நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று கூறினீர். இப்பொழுது நீங்கள் இவர்கள் மிருகத்தை வணங்கவில்லை என்று கூறுகிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் மிருகம் இனியல்லவா வரப்போகிறான் என்று கேட்கிறீர்கள். மிருகம் எப்பொழுதுமே இருந்து வருகிறார். மிருகம்தான் அவர்களை கெபியிலும் ரோமாபுரியில் இருந்த அரங்கத்திலும் சிங்கங்களுக்கு இரையாக கொடுத்தார். அங்கு மிருகம் ஒரு விதமான மதத்தை உருவாக்கினான். அது சரியாக ஏறக்குறைய ஒரு மாதிரி. ரோம சபையானது வேதத்திலிருந்து விலக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் அதை செய்த போது அவர்கள் அதை ஒரு ஸ்தாபனமாக செய்து ஒரு நிறுவனத்தை உண்டாக்கி அதை உலகம் முழுவதும் உள்ள ஒரு ஸ்தாபன சபையாக்கினார்கள். அதை வணங்காத அனைவரும் நிர்மூலமாக்கப்பட்டனர். புரிகிறதா? அதுதான் அவர்கள் அப்பொழுது இருந்த மனவாட்டியின் ஒரு பாகம். இப்பொழுது சரீரமானது ஒரு மரத்தை போல் வளர்ந்து தலைக்கு வந்துவிட்டது. புரிகிறதா? எல்லோருமே துன்புறுத்தப்பட்டு ரத்த சாட்சியாக மறித்தவர்களும் மற்றவர்களும். ஆனால் இயேசு நதியின் இக்கரையில் நமக்கு சமாதானத்தை அருளி இருக்கிறார். அந்த கோத்திரங்களுக்கு செய்தது போல அவர்கள் பார்த்தீர்களா? கடந்து செல்லவில்லை. இப்பொழுது அவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? பண்ணையில் தந்தைக்கு தொடர்ந்து ஓ உதவி செய்ய வேண்டுமா? என் ஜீவனத்துக்கு நான் என்ன செய்வேன்? அவன் தன் பெயரை கையொப்பப்பட்டுள்ளான். ஆம், என் சகோதரனே, அவன் பெயர் அங்கு எழுதப்பட்டுள்ளது. யாரென்று எனக்கு தெரியவில்லை. இது சகோதரன் பிரணாமே என்று கூறி அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கேட்கப்படுகிறது. இப்பொழுது இது ஏதோ ஒரு பையன் தன் தந்தைக்காக கேட்டிருக்கலாம். பாருங்கள், என் அருமை சகோதரனே, உன் தந்தையை நீ கவனித்துக் கொள்கிற போது பாக்கியவானாயிருப்பாய். ஏனெனில் உன்னை கவனித்துக் கொள்ள முடியாத நிலையில் நீ இருந்த போது உன் தந்தை உன்னை கவனித்துக் கொண்டார். வாக்குத்தத்தை கொண்டுள்ள முதலாம் கற்பனை பூமியில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு கத்தர் நீடித்த நாட்களை உனக்கு கொடுப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. புரிகிறதா? ஆம், உன்னால் முடிந்த எந்த விதத்திலாவது உன் தந்தைக்கு உதவியாயிரு. அவர் மிக சிறந்ததை பெற்றுக் கொள்கின்றாரா என்பதை பார்த்துக்கொள். காயின் சர்பத்தின் வித்து என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படி என்றால் ஏபாள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று கூற காரணம் என்ன? இதோ நாம் பார்க்கலாம். இதற்கு பதிலளிக்க பகல் உணவு முடியும் வரை காத்திருப்பது நல்லது. பகல் உணவு வரை காத்திருந்த பிறகு இதற்கு நான் பதிலளிக்கிறேன். ஓ, இதை விளக்க சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளப் போகிறது. சரி, அன்புள்ள சகோதரன் பிரணாமே, ஏசாயா 2:2 கூறப்பட்டுள்ள கடைசி நாட்களில் கர்த்தருடைய பர்வதம் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்ற வசனத்தை எனக்கு விளக்குவீர்களா? ஆம், போன ஞாயிறுக்கு முந்தின ஞாயிறு அதை விளக்கினேன். புரிகிறதா? கர்த்தருடைய ஆலயம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பெரிய உங்களிடம் இல்லாமல் போனால் மணவாளன் மற்றும் மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம் என்று ஒழுங்காடா உங்களிடம் இருந்தால் அது இதை சரியாக விளக்குகின்றது. ஓ என்னே, இப்பொழுது நான் முடித்து விடுவது நலம். ஏனெனில் என்னே, ஓ என்னே சகோதரனே, இங்குள்ள கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்லி முடிக்க முடியாது. சகோதரன் பிரணாமே, இது என்னவென்று பார்ப்போம். சகோதரன் பிரணாமே, உமது செய்தியை பின்பற்றுபவர்கள் நீரே இந்நாளின் மேசியா என்று பொதுவாக விசுவாசிக்கின்றனர். அது அப்படித்தானா? இல்லை ஐயா. சகோதரன் பிரணாமே, எங்களுக்கு வெளிப்படையாக கூறும், நீர் யார் என்று உம்மை தெரியப்படுத்த நீர் தயங்குவதாக தோன்றுகிறது. தேவன் உமக் கழித்துள்ள இத்தனை மகத்தான ஊழியத்தில் நீர் வேதத்தில் எங்காவது அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
எண் 2,
முதல் முறை நீர் அரிசோனாவுக்கு சென்ற நோக்கத்தை எங்களிடம் கூறினீர். ஏனென்று எங்களிடம் கூறினீர், அது நிறைவேறினது. ஆனால் நீர் மறுபடியும் ஏனெங்கு சென்றீர் என்பதை எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. முதலாவதாக நான் மேசியா அல்ல. புரிகிறதா? மேசியா இயேசு கிறிஸ்துவே, ஆனால் நாம் குட்டி மேசியா. நாம் ஒவ்வொருவரும் மேசியா. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. எனக்குள்ளோ அவருடைய ஆவியின் ஒரு பாகமே வாசமாயுள்ளது. அதுவே உங்களுக்குள்ளும் வாசமாயுள்ளது. சில காரியங்களை அறிந்து கொள்ள முன்கூட்டியே காண எனக்கு ஒரு வரம் அளிக்கப்பட்டுள்ளது. நான் இன்னும் உங்கள் சகோதரனே. பார்த்தீர்களா? நான் மேசியா அல்ல, நான் உங்கள் சகோதரன். புரிகிறதா? மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் மாத்திரமே. நான் மேசியாவென்று உங்களிடம் கூறுவேனானால் நான் ஒரு பொய்யனாயிருப்பேன். புரிகிறதா? நான் பொய்யனாயிருக்க விரும்பவில்லை. இப்பொழுது முதல் முறை நான் ஏன் அரிசோனாவுக்கு சென்றேன்? அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நான் கர்த்தருடைய நாமத்தில் அங்கு சென்றேன். ஏனெனில் ஒரு தரிசனத்தின் மூலமாக அங்கு நான் அனுப்பப்பட்டேன். நான் இரண்டாம் முறை அங்கு சென்றது ஒரு நோக்கத்துக்காகவே. அதை பற்றி அப்படியே விட்டுவிடுங்கள். நான் எதற்காக போனேன் என்று எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் என்னால் கூற முடியாது. விசாசுக்கு தெரியாது. என் இருதயத்தில் உள்ள போது அவனால் அதை அறிந்து கொள்ள முடியாது. அதை நான் வெளிப்படையாக கூறினால் அப்பொழுது அவனால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவன் என் இருதயத்தில் உள்ள வரைக்கும் அவன் அறிந்து கொள்ள முடியாது. நான் அது நிறைவேறும் வரைக்கும் காத்திருங்கள் என்று கூறுவேனானால் ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த ஒளிநாடாவை வைத்திருங்கள். ஒரு நோக்கத்துக்காகவே நான் அரிசோனா சென்றிருக்கிறேன். என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், புரிகிறதா? நீங்கள் செய்ய நான் கூறுவதை மட்டும் செய்யுங்கள், புரிகிறதா? நான் சொல்வதை மட்டும் அப்படியே செய்யுங்கள், புரிகிறதா? சகோதரன் பிரணாமே, உங்களிடம் கேட்க விரும்பும் சில கேள்விகள் எனக்கு உண்டு. எல்லாவற்றையும் விற்க நீர் ஜனங்களுக்கு ஆலோசனை கூறினதாக ஜனங்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதையும் கூட நான் தனியே விட்டு விடுவது நலமாயிருக்கும். நாம் பார்ப்போம். சரி, முடிக்க வேண்டிய நேரம் ஏற்கனவே கடந்து விட்டது. பகல் உணவுக்கு பிறகு இதை நாம் பார்ப்போம். ஆனால் இதற்கு நான் பதிலளிப்பேன், அல்லது என்னால் முடிந்த வரையில் இதற்கு பதிலளிக்க முயல்கிறேன். எனக்கு தெரியாது, இது இப்பொழுதுதான் என் கையில் கொடுக்கப்பட்டது, புரிகிறதா? பில்லி சில கேள்விகளை அங்கே கதவண்டியில் என்ன கொடுத்தான், புரிகிறதா? ஜனங்கள் தங்கள் வீடுகள் அனைத்தையும் விற்று உம்மை அரிசோனாவுக்கு பின்தொடர வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போக மாட்டார்கள் என்றும் நீர் ஆலோசனை கூறினதாக ஜனங்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். இது உண்மையா? அது போய் பார்த்தீர்களா? அல்லது நாங்கள் எங்கள் வீடுகளை விற்க வேண்டுமா? அல்லது நீர் எப்பொழுதாவது இதை சொன்னீரா? இல்லை ஐயா, நான் அதை கூறவே இல்லை. ஏதேனும் இருந்தால் அவ்விதம் செய்ய வேண்டாம் என்று நான் ஜனங்களுக்கு ஆலோசனை கூறினேன். நினைவிருக்கட்டும், நான் அங்கு சென்ற சமயத்தில் ஜூனி ஜாக்சன் கண்ட சொப்பனம் ஞாபகம் உள்ளதா? ஜூனி இதை சொப்பனத்தில் கண்டதாக எத்தனை பேருக்கு அந்த சொப்பனமும் தேவன் எவ்விதம் அதன் அர்த்தத்தை உரைத்தார் என்பதும் ஞாபகம் உள்ளது. அந்த பெரிய மலை, நாங்கள் அதன் மேல் நின்று கொண்டிருந்தோம். அங்கு மங்கி போன எழுத்துக்கள் இருந்தன. அதற்கு நான் அட்டவணைக்கு முயன்று கொண்டிருந்தேன். என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் அவர்களுக்கு நான் அதன் அர்த்தத்தை உரைத்துக் கொண்டிருந்தேன். அதன் அர்த்தம் அனைத்தையும் நான் உரைத்து முடித்த பின்பு என் கையை நீட்டி இப்பொழுது அவருடைய சொப்பனத்தில் ஒரு விதமான ஒரு கடப்பாறையை போன்றதை எடுத்து மலையின் உச்சியை உடைத்து உள்ளே பார்த்தபோது அது பரிவெண்மையாயிருந்தது. ஆனால் அதில் ஒன்றும் எழுதப்படவில்லை. நான், நீங்கள் எல்லோரும் இங்கு தங்கியிருந்து இதை பார்த்துக் கொண்டிருங்கள், நான் போகிறேன் என்றேன். அப்பொழுது ஜூனி எல்லோரும் மேலே சென்றனர். எல்லா சகோதரர்களும் அதை பார்த்துக் கொண்டிருந்தனர். வேறொருவர், அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள், பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியும், அதில் இங்கே ஒன்றுமே எழுதப்பட்டிருக்கவில்லை. அவர் வெளியே எழுதப்பட்டிருந்ததை படித்தார். இதில் ஏன் ஒன்றும் எழுதப்பட்டிருக்கவில்லை, எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றனர். ஜூனியர் திரும்பி பார்த்தபோது நான் மேற்கே சூரிய அஸ்தமனத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்தான். நான் ஒரு மலையை கடந்து மற்றொரு மலையை கடந்து மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். அப்படியே பின்பு அவர்கள் திரும்பி பார்த்து நான் போய்விட்டதாக கண்டனர். அவர்களிடம் நான் அங்கு தங்கியிருக்க கூறியிருந்த போதிலும் அவர்களில் ஒரு பெரிய கூட்டம் நான் சென்ற வழியை நோக்கி புறப்பட்டு அவர்கள் அங்கு சென்று அதை செய்ய வேண்டும் என்று விரும்பினர். அங்கேயே தங்கியிருங்கள், அங்கேயே தங்கியிருங்கள், இதுவே அந்த இடம் என்று கூறியிருந்தேன். அதன் பிறகு அதை நான் செய்த போது பிறகு நான் சரியாக சென்றேன். அதன் பிறகு சிறிது கழித்து கர்த்தருடைய தூதன் எனக்கு பிரதியட்சமாகி அரிசோனாவுக்கு போயிருந்தார். அந்த வெடிசத்தம் அங்கு உண்டானதை கேட்டு அங்கு சென்றேன். அது என்ன? அந்த பையன் சரியாக அப்படியே அந்த சொப்பனத்தை கண்டு கர்த்தரும் சரியான நான் ஏதோ ஒன்றுக்காக அங்கு செல்கிறேன் என்று நான் கூறினதை நினைவில் கொள்ளுங்கள். அங்கு நான் சென்ற போது அது ஏழு முசிரைகளின் ரகசியமாயிருந்தது. அது கர்த்தருடைய பர்வதத்தின் உள்ளே முத்திரிக்கப்பட்டிருந்தது. ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு நான் திரும்பி வந்தேன், புரிகிறதா? இல்லை, நீங்கள் அவ்விதம் செய்யக்கூடாது. நீங்கள் போக விரும்பினால் அது உங்கள் விருப்பம், நிச்சயமாகவே. என்னை, நீங்கள் எங்கு சென்றாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதை செய்யும்படி மனவாட்டி அங்கிருந்து போகப் போகிறாள் என்று எண்ணி அதற்காக அங்கு செல்வீர்களானால் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். மேலும் ஜனங்கள் இதை சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் அந்த கேள்வியை நான் பார்க்கட்டும், அது எங்கோ தவறாக கூறிவிட்டேன். நான் பார்ப்போம், எடுத்துக் கொள்ளப்படுது, அது உண்மையா? அல்லது நாங்கள் எங்கள் வீடுகளை விற்க வேண்டுமா? அல்லது நீர் எப்பொழுதாவது இதை சொன்னீரா? இல்லை, நான் ஒருபோதும் கூறவில்லை. ஜனங்கள் இருக்கும் இடத்திலேயே தங்கியிருந்து இயேசு வரும் வரைக்கும் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்க நான் ஜனங்களுக்கு எப்பொழுதும் ஆலோசனை கூறினதும் நான் உங்களிடம் அநேக முறை இதை கூறினதற்கு இந்த ஒளிநாடா ஒரு ஞாபக சின்னமாக இருக்கட்டும். இந்த நாள் ஒரு ஞாபகத்தமான நாளாக இருக்கட்டும். என் சொல் ஞாபகமூட்டுவதாயிருக்கட்டும். நான் ஒருபோதும் ஒருமுறையாவது யாரிடத்திலுமே எப்போதும் மனமாற்றமடைய செய்ய சொல்லவே இல்லை. இந்த சபைக்கு வரும்படி நான் யாரையும் எப்போதும் முயற்சித்தது இல்லை. நான் ஒருபோதும் அவர்கள் தங்கள் சொந்த சபையை விட்டு தங்கள் பொருட்களை விற்கும்படி நான் கூறினதே இல்லை. நான் ஜனங்களிடம் தேவன் அவர்களை அழைக்கும் வரைக்கும் அவர்கள் கிறிஸ்தவராக நிலைத்திருந்து அவர்கள் உள்ள இடத்திலேயே தங்கியிருக்க நான் எப்பொழுதும் ஆலோசனை கூறி வந்திருக்கிறேன் என்பதை தேவன் அதை அறிவார். அது எல்லோருக்கும் தெரியும். அங்கேயே தங்கியிருங்கள். ஆனால் இப்பொழுதோ நான் ஜனங்களிடம் இவ்விதம் கூறுவேனானால் யாராகிலும் ஒருவர் சரி நான் அங்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன், அங்கு தங்க வேண்டும் என்று கேட்கிறார், நீங்கள் போக விரும்புகிற எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், அதனால் பரவாயில்லை, நீங்கள் எங்கு சென்றாலும் எனக்கு கவலை இல்லை, அது என் வேலை அல்ல. ஆனால் இப்பொழுது இவ்விதம் என்பது பாருங்கள், அது என்ன செய்கிறது? அது ஒரு கொள்கையை துவக்குகிறது, புரிகிறதா? அப்பொழுது நான் தொல்லையில் அகப்பட்டுக் கொள்கிறேன். அங்கு ஒரு கூட்டத்தினர் விரைவில் தர்மத்தை நம்பி இருக்க போகின்றனர். அப்படியானால் அது என்னவா இருக்க போகிறது? நாங்கள் மனவாட்டியின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக இங்கு வந்திருக்கிறோம். அதற்காகவே செய்தித்தாள்கள் காத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தர்மத்தை நம்பியிருக்க தொடங்கி தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலையை அடைவதை வெளியிட அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய போகின்றனர்? சரி, நாங்கள் சகோதரன் பிரணாமை பின்தொடர்ந்து இங்கு வந்தோம். அவிதம் கருதப்பட்டது. அதை குறித்து என்னால் முடிந்த அளவு நான் மிகவும் குற்றமற்றவனாயிருக்கிறேன். அருமையான இனிமையான ஜனங்கள், அவர்களை நான் எப்படியும் நேசிக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். அவர்கள் தவறு செய்த போதிலும் ஏன் அவர்கள் அவர்களை எப்படியும் நான் நேசிக்கிறேன், புரிகிறதா? அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களின் பிள்ளைகள். ஆனால் நான் அவர்களிடத்தில் என்ன சொல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நான் கர்த்தருடைய நாமத்தில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களோ அதை என்னை செய்ய விடுவதில்லை, புரிகிறதா? அவர்களின் சார்பில் இருப்பதற்கு பதிலாக உண்மையில் எனக்கு விரோதமாக சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் செய்வது எப்பொழுதாகிலும் ஒரு செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் இது இங்கே இந்த கூடாரத்தில் தான் பிரசங்கிக்கப்படும். நான் எதை செய்ய வேண்டும் என்றாலும் நான் இங்கு வந்து உங்களுக்கு முதலில் இந்த கூடாரத்தில் இருந்து எடுத்துரைப்பேன் என்று நான் உங்களிடம் கூறவில்லையா? அது என் வாக்குறுதி. மேலும் நான் கேள்விப்பட்டது, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சீவ அப்பத்தை குறித்து நீர் எழுதின ஒரு புத்தகத்தின் பேரில் ஒரு போதகம் பரவியுள்ளது. நாங்கள் எல்லோரும் உம்முடன் இருக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலை இழந்து விடுவோம் என்றும் அவர்கள் அதை வியாக்கியானம் செய்கின்றனர். பாருங்கள், அந்த புத்தகம் தவறு. சீவ அப்பம் என்னும் தலைப்பு கொண்ட அந்த புத்தகம், அது எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. அது உலகம் முழுவதும் உள்ள சபையை போஷிப்பதற்காக எல்லா இடங்களிலுமே பாருங்கள், அதை குறித்த தொல்லை என்னவெனில், இப்பொழுது ஜனங்களாகிய நீங்கள் நீங்கள் திடமாயிருக்கிறீர்கள். ஆனால் இது நடக்க வேண்டும். அது ஒவ்வொரு கூட்டத்தையும் தொடர்கின்றது. அண்மையில் இங்கே நான் மார்ட்டின் லூத்தரை பற்றி படித்துக் கொண்டிருந்தேன். நம்மை அதனுடன் ஒப்பிடுவதற்காக அல்ல, அதை போன்று இதுவும் ஒரு சீர்திருத்தமே. அந்த கேள்வி என்னவெனில், அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க சபையை எதிர்த்து போராடி தப்பிக்க முடிந்தது என்பதை நினைப்பது ஒரு அற்புதமான காரியமாய் உள்ளது. அது ஒரு ஆச்சரியமான செயல்தான். ஆனால் என்று கூறி மார்ட்டின் லூத்தரை குறித்த மிக அற்புதமான காரியம் அதுவல்ல. அவருடைய கூட்டங்களை தொடர்ந்த மூடபக்தி வைராக்கியத்துக்கு மேல் தன் தலையை உயர்த்தி எப்படி வார்த்தைக்கும் அவருடைய அழைப்புக்கும் அவரால் உண்மையாயிருக்க முடிந்தது என்பதே என்று கூறியுள்ளனர். புரிகிறதா? இல்லை ஐயா, உங்கள் சொந்த கருத்தை நான் கூறினதில் எந்த மனிதனாவது அல்லது சிறியாவது எதையாயிரும் நுழைத்தால் நான் கூறுகிறதற்கு முரணானதை நம்பாதீர்கள். அவர்களுக்கு தெரிவதில்லை, அவர்கள் சொல்லுகின்றனர்.
அவர்கள்
மேலும் விற்று அரிசோனாவில் உள்ள சீரா விஸ்டாவில் குடியேறின குடும்பங்கள், தலைப்பிடப்பட்ட உங்களுடைய உள்ளிணராக்கள் ஒன்றிலிருந்து அவர்கள் அப்படியே ஒரு நிமிடம். சிறு பெத்லகேம் என்ற செய்தியில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படுதல் அரிசோனாவில் நிகழும் என்று வியாக்கியானித்துள்ளனர். அங்கு செல்ல அவர்களுக்கு நீர் ஆலோசனை கூறினீரா? நிச்சயமாக நான் அபிதம் செய்யவில்லை. அவர்கள் அதை குறித்து எனக்கு கடிதம் எழுதின போது கனெக்டிகட்டில் உள்ள யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒரு இடம், நான் அந்த கடிதத்திற்கு திருப்பி பதிலளித்துவிட்டு, நீங்கள் உங்கள் வாழ்நாளிலேயே மிகவும் மோசமான தீர்மானத்தை செய்திருக்கிறீர்கள், அப்படி ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று எழுதினேன். பாருங்கள், உங்களால் முடியாது. பாருங்கள் ஜனங்களாகி நீங்கள் இதை ஞாபகம் கொள்ளுங்கள். இப்பொழுது அபிதம் செய்ய நான் ஜனங்களிடம் கூறுகிறதில்லை என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அபிதம் செய்ய வேண்டாம் என்று அவர்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது கூட்டத்தை தொடர வேண்டியதாய் உள்ளது. ஜனங்கள் என்னை மேசியா என்று ஏன் அழைக்கின்றனர்? ஜனங்கள் ஏன் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பாருங்கள், அங்குள்ள ஒருவர் அந்த ஒரு நாள் என்னிடம் ஒன்றை காண்பித்தார். அவரிடம் ஒரு சிறு காரியம் இருந்தது மற்றும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டு எல்லோரும் என் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று ஜனங்களிடம் கூறினார். அது என்னை அந்தி கிறிஸ்துவாக்கிவிடும். ஆனால் இத்தகைய காரியங்களை நான் ஆதரிப்பவன் அல்ல. ஜனங்களாகி நீங்கள் அனைவரும் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், இது வரவேண்டியதாய் உள்ளது. அது செய்தி உண்மை என்பதை அடையாளம் காட்டுகிறது. அவர்கள் கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியான யோவானிடம் வந்து நீர் மேசியாதானே என்று கேட்கவில்லையா? அவன், நான் அல்ல, அவருடைய பாதரட்சைகளை அழுப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவரை நோக்கி பார்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்றான். பாத்திரா? ஆனால் அவன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்றான். இப்பொழுது சகோதரன் பிரணாமே, நாங்கள் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டிருக்கிறோமா? நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நம்புவதாக இந்த ஜனங்கள் உரிமை கோருகின்றனர். ஆனால் அவர்கள் அபிதம் செய்வதில்லை. அவர்கள் அதை நம்புவதில்லை. அவர்களுடைய செய்கைகள் அவர்கள் நம்புவதில்லை என்பதை காண்பிக்கிறது. இந்த காரியங்களை குறித்து உம்முடைய நேரடியான விடை ஆமாம் அல்லது இல்லை என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நீர் அதை பெற்றுக் கொள்வீர். சரி, அது உண்மையானால்
we want to make ready to go join with the rest of them there.
நாங்கள் ஆயத்தமாகி அங்குள்ள மற்றவர்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்புகிறோம். மீதமுள்ளவர்கள், இந்த கேள்விகளுக்கான உம்முடைய விடைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஞாயிறன்று இந்த விடைகளை கேட்பதற்காக காத்திருப்பேன். ஓ
என்னே,
சரி சகோதரனே, சகோதரியே, நான் அவ்விதம் கூறினதில்லை, கூறுவதும் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று நம்புகிறேன். இப்பொழுது ஜனங்கள், ஓ நிச்சயமாகவே நீங்கள் அரிசோனாவுக்கு வந்து வாழ விரும்பினால், இப்பொழுது ஒரு காலம் இந்த முதலாம் ஆறு மாதத்தில் நான் அரிசோனாவில் தங்கியிருப்பேன். நான் இங்கு திரும்பி வர வேண்டும். நான் அங்கு தங்க எனக்கு விருப்பம். பிள்ளைகளின் உடல்நலம் தேறியுள்ளது, மற்ற எல்லாமே. நான் அங்கு சிறிது காலம் தங்க விரும்புகிறேன். அங்கு தங்குவதற்கு எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இது ஒலிநாடாவில் பதிவாகிறது. கர்த்தர் உரைக்கிறதாவது, இப்பொழுது நான் செய்து கொண்டிருப்பதை செய்வதற்கு எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு நோக்கம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அது என்னவென்று உங்களிடம் நான் கூற மாட்டேன். வீடுகளை விற்க வேண்டாம் என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், நீங்கள் அங்கு வந்து ஏதோ ஒன்றை இழந்து விட்டதாக காண்பீர்கள். நீங்கள் ஒன்றுமே முடியாத நிலைக்கு வந்து விடுவீர்கள். அப்படி செய்யாதீர்கள். நான் சிறிது காலம் மட்டுமே அரிசோனாவில் தங்கியிருப்பேன். ஏன், இப்பொழுது என்னால் அங்கிருந்து வெளியே வர இயலாது. அங்கு ஜனங்கள் தங்கி தர்மத்தில் வாழ நான் செய்து விட்டால் என்ன நடக்கும்? ஆகையால் அதைத்தான் ஸ்தாபனங்களும் மற்றவர்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. அவருடைய நோக்கம் என்னவென்று நான் சொன்னேன், மற்றும் ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அல்லது ஏதோ ஒன்று என்பார்கள். புரிகிறதா? அங்குதான் காரியமே உள்ளது. அதைத்தான் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜனங்களுக்கு, அவர்களுக்கு நான் உத்தரவாதி. நான் செய்ய சொன்னதை அவர்கள் செய்யவில்லை என்றாலும், அவர்கள் சரியாக செய்துள்ளது. நீங்கள் அவர்கள் எப்படியோ போகட்டும், நீர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை அவர்கள் செய்துவிட்டனர் எனலாம். என் இருதயம் அதற்கு இடம் கொடுக்காது. நான் இன்னும் அவர்களை பின்தொடர விரும்புகிறேன். அவர்களின் பிள்ளைகள், அவர்களை நான் திரும்ப பெற்றுக் கொள்ளும் போது அவர்களை ஒருவேளை நான் சிறிது கடிந்து கொள்ளக்கூடும். ஆனால் நான் நிச்சயம் அவர்களை பின்தொடரப் போகிறேன். நான் எப்படி அதை அங்கு செய்ய போகிறேன்? அவர்கள் வார்த்தையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றனர். அவர்களை அங்கே அனுப்புவதற்கு எனக்கு ஒரு சபை கிடையாது. அவர்கள் அங்கு செல்லும் சபைகள் மற்ற இடங்களில் நீங்கள் விட்டு பிரிந்த சபைகளைப் போலவே இருக்கும். ஒருவேளை இன்னும் மோசமாக இருக்க வகை உண்டு. புரிகிறதா? அவர்கள் எப்படியும் அந்த சபைகளுக்கு செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு பிரசவிக்க எனக்கும் ஒரு சபை இல்லை. அதுவும் அல்லாமல் என் பிள்ளைகளை நான் அரிசோனாவுக்கு வெளியே கொண்டு செல்ல தகப்பன் என்ற முறையில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கே நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். சென்ற வருடம் இந்த சபையில் 30 அதிகமான செய்திகளை பிரசித்தேன். இந்த 5 வெளியே இருந்த போது நான் அரிசோனாவுக்கு சென்றது முதற்கொண்டு மற்ற நேரங்களில் நான் 5 பிரசித்ததை காட்டிலும் 1 இங்கே இந்த சபையில் அதிகம் பிரசித்திருக்கிறேன். நிச்சயமாக இதுவே என் வீடு, இதுவே என் தலைமை அலுவலகம். இங்குதான் எங்கள் அமைப்பு உள்ளது. இப்பொழுது என்ன நடந்த போதிலும் அதை மனதில் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் ஒன்றை கிரகித்துக் கொள்வீர்கள். என்ன நடந்த போதிலும் அதுதான் எங்கள் தலைமை அலுவலகம், இந்த இடம்தான். அதை மனதில் கொண்டவர்களா என்றாலும் ஒரு நாள் இந்த உள்நாடாவை திரும்பவும் கேட்டு நான் தீர்க்கதரிசனம் உரைத்ததை நீங்கள் கேட்டதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். சரி, அதை ஞாபகம் கொள்ளுங்கள். நீங்கள் விட்டுவிட்டு சபைக்கு வருவீர்களானால் அதை கண்டுபிடிக்க அங்கு செல்லாதீர்கள். ஏனெனில் அங்கு நான் இருக்க மாட்டேன். எனக்கு போக இடமில்லை. எனக்கு பிரசங்கம் செய்ய இடமில்லை. அவர்களுடைய சபைகளில் நான் பிரசங்கிக்க அவர்கள் அனுமதிப்பதில்லை. எனக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. அந்த மனிதர்களிடம் நான் வாக்கு கொடுத்தேன், அங்கு நான் வரும்போது இங்கு வந்து நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அவர்களுடைய சபைகளை காலியாக்கி விடுவேன் என்று அவர்கள் அனைவரும் பயந்தனர். ஆனால் அதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம். புரிகிறதா? நான் ஜனங்கள் ரட்சிப்படை உதவி செய்கிறேன். அது அவர்களை பொறுத்தது. அந்த சபாரியன் அந்த மனிதனை சத்திரத்துக்கு கொண்டு சென்றது போல் அதன் பிறகு அவர்கள் தங்களை கவனித்துக் கொள்ளட்டும். நான் சபைகளை உடைப்பதற்காக இங்கு இல்லை. கிறிஸ்துவுக்காக மனம் மாறினவர்களை பெறவே நான் இங்குள்ளேன். புரிகிறதா? அவர்கள் தங்கள் சொந்த வழியில் வியாக்கியானம் செய்து மற்றும் நான் கூறுவதை கூறாத போது, புரிகிறதா, அது ஜனங்களிடையே என்னை தவறாக புரிந்து கொள்ளும்படி செய்கிறது. புரிகிறதா? அந்த தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு ஜூனியர் ஜாக்சனின் சொப்பனம் ஞாபகம் உள்ளது? அவர்கள் அனைவரும் அதை அப்படியே பின்பற்றுகிறார்கள். அது என்னவா இருந்தது? நான் அங்கு போயிருக்கும் போது இங்கு தங்கியிருங்கள். புரிகிறதா? அர்த்தத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தேன். இப்பொழுது என் இதயத்தில் ஏதோ ஒன்று உள்ளபடியால் அதை செய்ய நான் கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். அது இந்த சபையை குறித்து, இந்த கூடாரத்தை குறித்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. நான் அங்கு அல்லது வேறெங்காவது சிறிது காலத்துக்கு செல்ல வேண்டும். அது ஒரு நோக்கத்துக்காக, ஒரு பெரிய நோக்கத்துக்காக. அந்த நோக்கத்தை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் வீணாக பேசிக் கொண்டிருக்கவில்லை என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். நான் அவ்விதம் நடந்து கொள்வதாக என்ன வேண்டாம். நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் செயல்பட்டு வருகிறேன். புரிகிறதா? ஆகையால் தான் நான் கூறுவதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அப்பொழுது நான் செய்ய சொல்வதை செய்யுங்கள். புரிகிறதா? நான் சொல்வதற்கு செவி கொடுத்து என்னை உங்கள் சகோதரனாக நம்புங்கள். நான் ஒரு தீர்க்கதரிசி என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் என் சொற்களுக்கு தவறான அர்த்தம் உரைக்காதீர்கள். ஏதாவது ஒன்று இருக்குமானால் எனக்கு உதவி செய்வாராக. நீங்கள் அறிய வேண்டியது ஏதாவது ஒன்றை தேவன் என்னிடம் கூறுவாரானால் அதை நான் அப்படியே உங்களுக்கு எடுத்துரைப்பேன் என்பதை தேவன் அறிவார். அதனுடன் எதையும் கூட்டாதீர்கள் அல்லது அதிலிருந்து எதையும் எடுத்து போடாதீர்கள். நான் சொன்ன விதமாகவே அதை செய்யுங்கள். புரிகிறதா? ஏனெனில் என் இருதயத்தில் உள்ளதை எனக்கு தெரிந்த வரைக்கும் சிறப்பாக உங்களிடம் கூறுகிறேன். புரிகிறதா? அதை நீங்கள் விசுவாசியுங்கள். அதை குறித்து நான் என்ன கூறுகிறேனோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே போக விட்டு விடுங்கள். சரி, எனவே இப்பொழுது என் பிள்ளைகள் ஏதாவது உண்ண அவர்களை நான் இங்கே கொண்டு வர வேண்டும். அவர்கள் அந்த வனாந்தரத்தில் பட்டினி கிடக்கின்றனர். அன்று நாள் ஒரு போதகர் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாமே, இதுவரை கண்டிராத மிகவும் மோசமான கொள்கையை அவர்கள் உடையவர்களாக இருக்கின்றனர் என்றார். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலையிலும் வெளியே செல்கின்றனர். அவர்கள் வேலைக்கு போக மாட்டோம் என்கின்றனர். ஏனெனில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு மிகவும் அருகாமையில் உடனராம் என்றார். அவர்கள் வேலைக்கு செல்வதில்லை. பாருங்கள், நீங்கள் அதை புரிந்து கொள்ளவே இல்லை என்பதை அது காண்பிக்கிறது. புரிகிறதா? உண்மை. இந்த ஒளிநாடா அங்கும் செல்கின்றது. எனவே ஆமையா, நீங்கள் எறும்பினிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் முறைக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் வேலை செய்யாவிட்டால் சாப்பிடக்கூடாது. எனவே அது முற்றிலும் உண்மை. இங்கே இவற்றில் ஒன்றை கையில் எடுத்தேன். இது எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், இது வித்தியாசமாய் உள்ளது. இது மற்ற கேள்விகளை காட்டிலும் வித்தியாசமான கையெழுத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு காண்பிக்க, இது போன்ற 8 அல்லது 10 கேள்விகள் உள்ளன என்று நான் எண்ணுகிறேன். பார்க்கிறீர்களா? மிகவும் பரிபூர்ணமான சபை அரிசோனாவில் உள்ள டூசானில் இருக்க போகின்றதா? நான் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்க விரும்புகிறேன். நாங்கள் டூசானுக்கு வந்துவிடலாமா? இது மற்ற கையெழுத்து அல்லவே அல்ல. நான் இங்கு சுற்றிலும் பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தின் பேரில் எத்தனை கேள்விகள் உள்ளது என்று உங்களுக்கு காண்பிப்பேன். எனக்கு தெரியவில்லை, என்னால் அவைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நான் நினைக்கிறேன். இங்கு இவைகளில் சிலவற்றில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். சகோதரன் பிரணாமே, தயவு கூர்ந்து இதை பார்ப்போம். நாம் வாழும் இந்நேரத்துக்கான மேலும் தீர்க்கதரிசி நீர் என்பதை அறிந்துள்ளோம். மற்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்துக்கான தீர்க்க தரிசி அதுதான். தேவனுடைய மக்கள் உங்களுடன் அரிசோனாவுக்கு ஓடிப்போக வேண்டிய நேரம் ஒன்று வருமா? அப்படியானால் அந்த நேரம் வரும்போது எங்களுக்கு தெரிவிப்பீரா? நிச்சயமாக தெரிவிப்பேன். நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். இப்பொழுது பாருங்கள், இங்கு 2 வெவ்வேறு கையெழுத்துக்கள் உள்ளன. வித்தியாசமான இருவர். புரிகிறதா? இது ஒரு கையெழுத்து, இது வேறொரு கையெழுத்து. புரிகிறதா? இதுவே சபையின் மனதில் உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும். புரிகிறதா? பாருங்கள், இதை நாம் தீர்த்து விடுவோம். என்னால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். நாம் பார்ப்போம். சகோதரன் பிரணாமே, இது வேறொன்று, முற்றிலும் வித்தியாசப்பட்டது. சகோதரன் பிரணாமே, மணவாட்டி மற்றும் மணவாளனின் வருங்கால இருப்பிடம் என்னும் உம்முடைய செய்தியில் அந்த இடம் இல்லை. இது வித்தியாசமானது. கூடாரத்தில் இருந்து 1500 மைல்கள் இருக்கும் என்றும், அது ஒவ்வொரு பக்கமும் 700 மைல்கள் கொண்ட சதுரமாக இருக்கும் என்றும் நீ சொன்னதாக சிலர் புரிந்து கொண்டுள்ளனர். வேறு விதமாக கூறினால், நடுவில் உள்ள கூடாரம் ஒவ்வொரு பக்கமும் 700 மைல்கள் இருக்கும். 1500 மைல்கள், ஓ, ஒவ்வொரு பக்கமும். அது உண்மையா? நான் இந்த இடத்துக்கு வெளியே வாழ்கிறேன், அதற்குள்ளே நான் வந்துவிட வேண்டுமா? ஓ இல்லை தேனே, அதை செய்யாதே. பார், இப்பொழுது ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்வது எவ்வளவு எளிதாய் உள்ளது. அந்த செய்தியை நான் பிரசங்கித்த போது எத்தனை பேர் இங்கிருந்தீர்கள்? நான் என்ன சொன்னேன் என்றால், நான் புதிய எருசலேமை அளந்து கொண்டிருந்த போது அது 1500 மைல் சதுரமாக இருக்கும் என்றேன். அது ஏறக்குறைய மெயினில் இருந்து பிளாரிடா வரைக்கும் மிசிசிப்பியின் மேற்கே 600 மைல் பரப்பாக இருக்கும் என்றும், அந்த பரப்பு 1500 மைல் சதுரமாக இருக்கும் என்றேன். என் கருத்தின்படி அது ஆபிரகாம் அந்த நகரத்தை தேடிக்கொண்டிருந்த அந்த இடத்தில் இருக்கும் என்றும், அப்போது சமுத்திரம் இனி இராதென்றும் சொன்னேன். சமுத்திரம் இனி காணப்படாது என்று வேதம் கூறியுள்ளது. பூமியின் முக்கால் பாகம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. சமுத்திரம் இனி இராது. எனவே அது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கும், ஒரு மிகப்பெரிய நகரமாகிறார். அது அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே தேவன் பிறந்த சிறு இடமுமாகிய பெத்லகேமில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது அங்கே பாலஸ்தீனாவில் இருக்கும் என்றும், அது அங்கு பூமியிலிருந்து எழும்பி அந்த மலையா இருக்கும் என்றும் நம்புகிறேன். ஆனால் அருமை நண்பரே, அதற்கும் இந்த கூடாரத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. புரிகிறதா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பவுல், பரிசுத்தவான்கள் அனைவரும் உலகம் முழுவதும் மரித்தனர், சுட்டரிக்கப்பட்டனர், தண்ணீரில் மூழ்கி மரித்தனர், சிங்கங்களுக்கு இரையாயினர், எல்லா விதத்திலும் மரித்தனர். அவர்கள் உலகத்தின் ஒவ்வொரு மூளை முட்டு முனையிலிருந்தும் எழும்பி வருவார்கள். நான் அங்கிருப்பேன் என்று நம்புகிறேன். நான் எங்கிருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது எங்கிருந்தாலும் நான் அந்த கூட்டத்தில் இருப்பேன் என்றால் அங்கு நான் இருப்பதற்கு எதுவும் என்னை தடை செய்ய முடியாது. புரிகிறதா? நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நான் இருக்க வேண்டிய ஒரே இடம் கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அது எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் கொண்டு வருவார். என்னை இயேசுவுக்குள் அடக்கம் செய்யுங்கள். முன்காலத்து தீர்க்கதரிசிகளை அங்கே பாருங்கள். அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதல், முதற் பலன்கள், பாலஸ்தீனாவில் இருக்கும் என்று நேரடியான அர்த்தத்தை அறிந்திருந்தனர். ஆபிரகாம் ஒரு இடத்தை வாங்கி அவர்களை அங்கு சாராளை அடக்கம் செய்தான். அவன் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு அவனுடைய தகப்பனார் மற்றும் தாயாரின் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு இஸ்ரவேலில் எகிப்தில் மரித்து பாலஸ்தீனாவுக்கு கொண்டு வரப்பட்டான். அதன் பின்னர் யோசேப்பும் கூட அங்கு மரித்தான். அவர்கள் யோசேப்பினுடைய எலும்புகளை இங்கு கொண்டு வந்தனர். ஏனெனில் அவன் யாக்கோபை அங்கே ஐயத்தில் அடக்கம் பண்ணக்கூடாது என்றும் அவனை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார். யோசேப்பு, என்றாவது ஒரு நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திப்பார், என்னை அப்பொழுது என் எலும்புகள் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு என் தகப்பனுடன் அடக்கம் பண்ணப்படட்டும் என்றான். அவர்கள் அவ்விதமே செய்தனர். ஏனெனில் அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியால் உயிர்த்தெழுதலின் முதற் பலன்கள் பாலஸ்தீனாவில் இருக்கும் என்பதை அறிந்திருந்தனர். இப்பொழுது வேதம் கூறியுள்ளதோ, நீங்கள் என்னை தீர்க்கதரிசி என்று அழைப்பீர்களானால் நான் அவ்விதம் என்னை கூறிக்கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் என்னை அவ்வாறு அழைப்பீர்களானால் ஞாபகம் கொள்ளுங்கள், இதை உங்களுக்கு தீர்க்கதரிசிய நாமத்தினால் உரைக்கிறேன். புரிகிறதா? உயிர்த்தெழுதலும் எடுத்துக் கொள்ளப்படுதலும் பொதுவாக உலகம் முழுவதிலும் நிகழும். நீங்கள் எங்கே இருந்த போதிலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த நேரம் வரும்போது அவரை சந்திக்க நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை எதுவும் நிறுத்த முடியாது. அவர்களில் ஒருவனாக நான் அங்கிருப்பேன் என்று மாத்திரமே நான் நம்புகிறேன். நான் அவர்களில் ஒருவனாக, அதுபோன்று நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கிருப்பீர்கள் என்று மாத்திரமே நம்புகிறேன், மற்றும் தேவனுக்குள் நம்புகிறேன். இப்பொழுது நமக்கு இன்னும் ஒரு கேள்விக்கான நேரம் உண்டா? அப்படியானால் ஏறக்குறைய பார்த்தீர்களா, மணி ஒன்றாக போகிறது. அன்புள்ள சகோதரன் பிரணாமே, என் மனைவியும் நானும் பிரிந்து விட்டோம். அவள் என் மேல் விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்கிறாள். அவள் கிறிஸ்தவள் அல்ல. நான் செய்தியை விசுவாசிக்கிறேன் மற்றும் அவள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது அருமையானது அல்லவா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவரின் ஆவி. புரிகிறதா? விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு இரண்டு பையன்கள் இருக்கின்றனர். தங்களுடைய பெயரை கையொப்பமிட்டுள்ளார். சகோதரனே பாருங்கள், இதை உங்களிடம் கூறட்டும். அவள் உங்கள் மேல் விவாகரத்து வழக்கு தொடுக்க போகிறாள். அது சாத்தான். பார்த்தீர்களா? நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து அந்த ஸ்திரீக்கு இடலாக நீங்கள் உலகில் ஒன்றுமே செய்யவில்லை என்றால் அப்பொழுது அதை செய்வது சாத்தான். உங்களை பிரித்துவிட மாத்திரமே அவன் முயற்சி செய்கிறான். இப்பொழுது அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருத்தியாக இருந்தால் அவள் அவரிடம் வருவாள். அவள் அவ்வாறு இல்லை என்றால் அவளை குறித்து கவலைப்படுவதனால் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் அப்படி செய்தால், நீங்கள் கவலைப்பட்டால் அது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும். அதைத்தான் சாத்தான் செய்ய விரும்புகிறார். அவர் உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறான் என்று நான் அறிகிறேன். எனவே நீங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புவித்து உங்களால் முடிந்த வரைக்கும் சந்தோஷமாக தேவனுக்கு சேவை செய்து கொண்டிருங்கள். மற்ற எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் எண்ணத்தில் வரும். முழங்கால் படியிடுங்கள். நான் உங்களுடன் ஜெபிப்பேன், அல்லது எதையும் செய்வேன். எந்த காரியத்துக்காக நானும் ஜெபிப்பேன். நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அவளை நான் நேசிக்கிறேன், அவளின் பிள்ளைகளுக்கு தாய் என்று கூறி அவள் அவ்வாறு இருப்பாளானால், கர்த்தாவே முழு காரியத்தையும் நான் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் செய்கிறதை நீர் அறிவி, ஆனால் இதற்கு மேல் என்னால் செல்ல முடியவில்லை. அவள் எப்படியும் என்னை விவாகரத்து செய்துவிடப் போகிறாள். நான் ஒன்றுமே செய்திருக்கவில்லை. நான் எதையாகிலும் செய்திருந்தால் அதை எனக்கு வெளிப்படுத்தும். நான் சென்று அதை சரி செய்து கொள்கிறேன். நான் எதையும் செய்வேன் என்று கூறுங்கள். அதை கர்த்தரிடம் ஒப்புவித்து அதை மட்டும் விட்டுவிடுங்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். ஒன்றுமே நடக்காதது போல் நீங்கள் தொடர்ந்து வாழுங்கள். தேவன் மற்றவைகளை பார்த்துக் கொள்வார். இப்பொழுது சகோதரன் பிரணாமே, ஜனங்கள் அரிசோனாவில் குடியேற வேண்டுமாமே. ஓ, மறுபடியும் இதெல்லாம் என்ன? இதை விளக்குங்கள். இது வேறு விதமான கையெழுத்து. பாருங்கள், பார்த்தீர்களா? சரி, நாம் ஏற்கனவே அது என்னவென்று புரிகிறதா? விளக்கிவிட்டோம். சகோதரன் பிரணாமே ஆதி அப்போஸ்தல சபையைப் போல மனவாட்டி உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்வாளா? இல்லை, சில நிமிடங்களுக்கு முன்பு அதை விளக்கினேன். இல்லை, அடுத்தபடியாக இப்பொழுது ஒரு எடுத்துக் கொள்ளப்படுதல். ஞாபகம் கொள்ளுங்கள், நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிறோம். நாம் எல்லையில் இருக்கிறோம். இஸ்ரவேலின் அணிவகுப்பு உங்களுக்கு புரிகிறதா? எந்த விதமான குடும்ப கட்டுப்பாடு முறையையும் கையாளுவது நியாயமா? இதை நான் பிற்பகல் வரை விட்டு வைப்பது நல்லது. புரிகிறதா? ஏனெனில் அது அதன் பேரில் சிறிது பேச நான் விரும்புகிறேன். சகோதரன் பிரணாமே, நான் என்னால் கூடுமானால் இன்னும் 3 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக் கொள்வேன். இங்கே சிறியது ஏதாவது ஒன்றை நான் எடுத்துக் கொள்கிறேன். என்னை இயேசுக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. எனக்கு பொல்லாத ஆவி உள்ளதா? அங்கே மீதியான நேரத்தை நான் இதன் பேரில் செலவிடட்டும். உங்களை இயேசுக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க முடியவில்லையா? அவர்கள் பாருங்கள், அது ஆடா பெண்ணா என்று எனக்கு தெரியவில்லை. அது யாரென்று என்னால் சொல்ல முடியவில்லை. தேவன் அதை அறிவார். உங்களை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. ஏன்? காரியம் என்ன? நீ ஒரு ஸ்திரீயானால் ஒரு மனைவியாய் இருக்க உன்னை கணவருக்கு உன்னை முழுவதும் சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா? உனக்கு விவாகமான போது நீ நற்பண்பு கொண்ட இளம்பெண்ணாய் இருந்தாய். நீ நற்பண்பு கொண்டவளாய் இருந்து அவிதம் நிலைத்திருக்க உன் வாழ்க்கையில் போராடி வந்தாய். ஆனால் ஒரு நாள் நீ நேசிக்கும் ஒரு மனிதனை கண்டுபிடித்தாய். நீ முழுவதும் அவருடையவளாகி விட்டாய். தேவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எதிராக போராடி நற்பண்பு கொண்டவளாய் சுத்தமாக நல்லொழுக்கமாக வாழ முயன்றாயே, இப்பொழுது நீ அது அனைத்தையும் ஒரு மனிதனிடம் சமர்ப்பித்து விடுகிறாய். அது சரியா? உன்னை முழுவதுமாக அவருடைய கரங்களில் ஒப்படைத்து விட்டாய். நீ அவருடையவளாகி விடுகிறாய். நீ நாணயத்திலும் ஒழுக்கத்திலும் அதுபோன்ற ஒவ்வொரு காரியத்திலும் உறுதியாக நின்றிருந்த இவ்வனைத்தையும் இப்பொழுது ஒரு மனிதனிடம் கொடுத்து விடுகிறாய். ஏனென்றால் அந்த மனிதரிடம் உன்னை ஒப்புக் கொடுக்கிறாய். அதையே நீ இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடாதா என்ன? அந்த விதமாக உன்னை சமர்ப்பித்து விடு. எனக்குள்ள எல்லாவற்றையும், என் எல்லா சிந்தையையும், என் எல்லா எண்ணங்களையுமே நிச்சயமாக நீ பொல்லாத ஆவியால் பிடிக்கப்பட்டிருப்பதாக நான் நினைக்கவில்லை. அந்த விதமான எண்ணங்களினால் அந்த பொல்லாத ஆவி உன்னை அபிஷேகித்து நீ தேவனுக்கு உன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க முடியாது என்று நினைக்கும்படி செய்கிறது என்றே நான் நினைக்கிறேன். அப்பொழுது உனக்கு ஒன்றை நான் காண்பிக்கட்டும். நீ ஏன் உன்னை அவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறாய்? ஏனெனில் நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. நீ உன்னையே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு மிக நல்ல அடையாளம். இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் சகோதரனே அல்லது சகோதரியே, ஒருகால் ஒரு வாலிப நபராக அல்லது வயோதிகமாக எதுவாகவோ இருக்கலாம், நீ கூறியிருக்கிறாய் அவர்கள் தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க முடியவில்லை என்பதை கண்டறிய முடியவில்லை, அப்படியே உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள். கர்த்தாவே, என் சிந்தனையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்க விரும்புகிறேன். என் ஜீவியத்தை சேவிக்கும் ஒரு ஜீவியமாக கொடுக்கிறேன். கர்த்தாவே, என்னை எடுத்து நான் உள்ளவாறே என்னை உபயோகிக்கிறார். அது அப்படிப்பட்ட ஒரு எளிதான காரியம். நான் விரும்புவதோ சபை உண்மையாகவே முடிந்தால் இப்பொழுது இந்த கூடாரத்தில் உள்ளவர்கள் இந்த கேள்விகளினால் பயனடைகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இவைகள் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரி, அது ஒரு சிறு உதவியா இருக்கும். இப்பொழுது பாருங்கள், சபையோ இந்த காரியங்களை கேட்டால் உங்களுக்கு புரிகிறதா? அவர்கள் இதை அல்லது அதை மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டுமா என்று இந்த காரியங்களை கேட்டால் நலமாயிருக்கும். என்னால் முடிந்த வரைக்கும் அவைகளுக்கு பதிலளிக்க நான் முயற்சிப்பேன். உங்களுக்கு நான் தவறான ஆலோசனை அளித்திருந்தால், அவ்விதம் செய்ய வேண்டும் என்று என் இருதயத்தில் நான் எண்ணவில்லை. என் சொந்த கருத்துக்களையும் மற்ற காரியங்களையும் நிலைநிறுத்துவதற்காக நான் ஏதேனும் தவறாக கூறினால் இல்லை, அதை செய்வது அல்லது உங்களுக்கு அதை சொல்வது தவறு என்று அறிந்திருந்தும் அதை கூறினால் நான் மிகவும் ஒரு இழிவான மாய்மாலக்காரனாய் இருப்பேன். அது உண்மை. ஆனால் என் இருதயத்திலிருந்து நான் தவறாயிருந்தால் தேவன் அறிவார். புரிகிறதா? எனக்குள்ள எல்லாவற்றைக் கொண்டும் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் அபிதம் செய்துள்ளேன். இந்த வெளிநாடா செல்லவிருக்கும் தேசத்தில் உள்ள ஊழியர்களே, உங்களை புண்படுத்துவதற்காக இவைகளை நான் கூறவில்லை. உங்களை நான் நேசிப்பதால் நான் இதை கூறினேன். புரிகிறதா? நான் உண்மையாகவே என் முழு இதயத்தோடு இப்பொழுது உங்களுக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும் என்று காண்பிக்க நான் முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. என் சகோதரனே, அதுவல்ல இது. உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதனால் மாத்திரமே நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னை நேசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு பழைய படையில் ஆற்றில் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால், இங்கே இந்த ஆற்றில் இப்பொழுது நாம் இங்கே இருக்கிறதற்கு அருகில் இங்கே கூடாரத்தண்டை ஒகையா நதியில் கண்டால் எப்படி இருக்கும்? அதில் வெள்ளப்பெருக்கு உள்ளதென்றும் எனக்கு கீழே நீர்வீழ்ச்சி உள்ளதென்றும் வைத்துக் கொள்வோம். இந்த படகு அந்த நீர்வீழ்ச்சியில் செல்ல முடியாது என்று உங்களுக்கு தெரியும். அதனால் செல்லவே முடியாது. நான் அங்கே தலையை பின்னால் சாய்த்துக் கொண்டு பாடிக்கொண்டு இளைப்பாடிக்கொண்டு கீழே சென்று கொண்டு அதில் மிதந்து கொண்டு நிதானமாக அந்த ஆற்றை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே அந்த இடத்தை அடைந்தவுடனே படகு சேதமடைந்து விடும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் நீங்கள் கூச்சலிடுவீர்கள். அல்லது ஒரு படகில் குதித்து வேகமாக அங்கே வந்து என் தலையை ஏதாவது ஒன்றை கொண்டு தட்டி அதிலிருந்து என்னை காப்பாற்றுவீர்கள். சகோதரன் பிரணாமே, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நீர்வீழ்ச்சி அங்கு உள்ளதே என்று அப்பொழுது நான், ஓ வாய் மூடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று போய்விட்டால் என்னவாகும்? நீங்கள் என்னை எப்பொழுதும் எப்படி நேசிக்கிறீர்கள்? என்னை காப்பாற்ற உலகில் உள்ள எதையும் நீங்கள் செய்வீர்கள். என்னை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள். நீங்கள் படகை உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதையும் செய்து என்னை அதிலிருந்து வெளியே தூக்கி காப்பாற்றுவீர்கள். ஏனெனில் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள். என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சகோதரனே, இந்த ஸ்தாபனத்துக்கு அதுதான் நடக்கப் போகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவள் அந்த பேரலையிலிருந்து தப்ப முடியாது. புரிகிறதா? நீங்கள் நேராக உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இப்பொழுது நாங்கள் உள்ளது போல அதை விட்டு வெளிவர வேண்டும். எனவே அதுவே சரியாக உள்ளது. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பொருட்படுத்திக் கூறவில்லை, நான் படகை உடைக்க விரும்புகிறேன். நான் என்னால் முடிந்த எதையும் செய்ய விரும்புவேன். உங்களை புண்படுத்த அல்ல சகோதரனே, நீங்கள் செய்வது தவறென்று உங்களை தட்டி எழுப்பி உணர்த்தவே அதை செய்யாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து உலகில் உள்ள எந்த மனிதனும் வேத வாயிலாக அது தவறென்று குற்றப்படுத்த முடியாது. எந்த மனிதனுமே அதை குற்றப்படுத்த முடியாது. அதற்கு எதிராக ஒரு வேத வசனமும் இல்லை. சரங்களே, நீங்கள் சகோதரரே நினைவிருக்கட்டும். சற்று நினைவில் கொள்ளுங்கள். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் எவராவது எப்போதாவது அப்படி எங்காவது ஞானஸ்தானம் பெற்றதாக ஒரு இடத்தை கண்டுபிடியுங்கள். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறு எந்த விதத்திலாவது எப்போதாவது எவராவது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று கண்டறியும். அதன் பின்னர் அதை இடத்தில் வந்து காண்பீர்கள். இல்லையெனில் போய் வரலாற்று நூலை தேடி பார்த்து கடைசி அப்போஸ்தலனுடைய மரணத்துக்கு பிறகு 100 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் எந்த விதமான ஞானஸ்தானம் கொடுத்து வந்தனர் என்பதை கண்டறியுங்கள். கத்தோலிக்க சபைதான் ஞானஸ்தானத்தை தொடங்கினது. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவருடைய பிரமாண புத்தகம் அபிதம் செய்ய கூறுகிறது. இங்கு புனித இருதய ஆலயத்திலுள்ள ஒரு குருவானவர் என்னை பேட்டி கண்ட போது அவர் அதைத்தான் கூறினார். கத்தோலிக்க சபை வழக்கமாக அந்த விதமாகத்தான் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தது என்றார். இந்த பிரேசியர் பெண்ணுக்கு எந்த விதத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று பேராயர் அறிய விரும்புவதாக அவர் கேட்டபோது அவர் இந்த வாக்குமூலத்தின் பேரில் சத்தியம் பண்ணுவீர்களா என்று கேட்டார். அதற்கு நான் சத்தியம் பண்ணுவதில்லை என்றேன். அவர் பேராயர் நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டும் என்கிறார் என்றார். நான் பேராயரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதை நம்ப வேண்டாம், அவர் விரும்புகிற ஒன்றை செய்யட்டும் என்றேன். புரிகிறதா? நான் சத்தியம் பண்ணக்கூடாது என்று வேதம் உரைக்கிறது என்றேன். மேலும் அவர் பாருங்கள் என்றார். அவர் அந்த என்றார், நான் அவளுக்கு நான் கிறிஸ்தவ தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுத்தேன், அவளை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்பிரிங் தெருவின் கீழே தண்ணீரில் முழுக்கிறேன் என்றேன். குருவானவர் அதை எழுதிக்கொண்டு அவர் அந்த விதமாகத்தான் கத்தோலிக்க சபை முன்பு ஞானஸ்தானம் கொடுத்தது என்றார். நான் எப்பொழுது என்று கேட்டேன். அதற்கு அவர் அப்போஸ்தலர்களின் நாட்களில் என்றார். நான் அவர்களை கத்தோலிக்கர் என்று அழைக்கிறீர் என்றேன். அவர் நிச்சயமாக அவர்கள் கத்தோலிக்கரே என்றார். நான் அப்படியானால் உண்மை விட நான் மேலான கத்தோலிக்கர், அவர்களுடைய உபதேசத்தை நான் பின்பற்றுகிறேன் என்றேன். அது உண்மை, பாருங்கள், புரிகிறதா? அவர்கள் அவ்விதம் உரிமை கோருகின்றனர், ஆனால் அது அப்படியல்ல. கத்தோலிக்க சபை ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் கான்ஸ்டன்டைன் அரசின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்பொழுது சபையும் நாடு ஒன்றாக இணைந்தன மற்றும் நாடு சபைக்கு சொத்துக்களையும் மற்றவர்களையும் கொடுத்தது. அவர்கள் உண்மையில் ஆயிர வருட அரசாட்சியின் காலத்தில் இருப்பதாக எண்ணினர். அவர்கள் ஆயிர வருட அரசாட்சியை எட்டிவிட்டதாக எண்ணினர். அது சாத்தானின் ஆயிர வருட அரசாட்சியாக இருந்தது. அது முற்றிலும் உண்மை. நீங்கள் அதை நம்பாதீர்கள். ஆமையா, இப்பொழுது ஆனால் அவர்களிடையே சமரசம் ஏற்பட்ட போது அல்லது ஒரு விக்கிரகத்தை வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் வீனஸ் சிலையை எடுத்து போட்டு மரியாளின் சிலையையும் ஜூபிட்டர் சிலையை எடுத்து போட்டு பவுல் அல்லது பேதுருவின் சிலையையும் வைத்துக் கொண்டனர். அங்கே ரோமாபுரியில் உள்ள அந்த வாடிகனில் அங்கே வாடிகன் நகரத்தில் இப்பொழுது 19 அடி உயரமுள்ள ஒரு பேதுருவின் சிலை உள்ளது. அவர்கள் அதை முத்தமிட்டு 3 கால்விரல்களை அந்த சிலையிலிருந்து எடுத்து விட்டதாக கூறுகின்றனர். பார்த்தீர்களா? ஒவ்வொரு காரியமும் ஒரு நாள் காலை அங்கே நானும் பில்லியும் அங்குள்ள ஒரு ஆலயத்திற்கு சென்றோம். அவர்கள் சாமியார்களை புதைத்து அவர்களுடைய சரீரங்கள் மண்ணில் அடுக்குமடி விட்டுவிட்டுள்ள அங்குள்ள அடித்தளத்துக்கு நாங்கள் சென்றோம். அங்கே அதன் பின்னர் அவர்கள் அந்த எலும்புகளை எடுத்து விளக்க அமைப்புகளை உண்டாக்குகின்றனர். அந்த எலும்பு இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது, மண்டை ஓடுகளும் கூட. ஜனங்கள் அங்கு வந்து மரித்தோரின் மண்டை ஓடுகளின் மூலம் ஆசீர்வாதம் பெற எண்ணி அவைகளை தேய்த்து வெண்மையாக்கியுள்ளனர். அது ஒரு வகையில் மரித்தோரின் ஆவியுடன் தொடர்பு கொள்ளுதல். பார்த்தீர்களா? அது அங்குதான் ரோமாபுரியில் தொடங்கினது. அங்குதான் மிருகத்தின் சிங்காசனம் உள்ளது. அதிலிருந்துதான் தாய் வேசி தோன்றினார். அவளுடைய குமார்த்திகளும் அவளைப் போலவே வேசிகளே. ஏனெனில் அவள் உலகம் முழுவதற்கும் உக்கிர கோபமாகிய மதுவை அவளுடைய சாட்சியை குறித்து கொடுக்கிறாள். அது பூமியின் கசப்புடன் கலந்துள்ளது. அவளுக்கு ஒரு சாட்சி உள்ளது. அவள், நான் ஒரு கன்னிகையாக இல்லை, நான் ஒரு விதவையாக உட்கார்ந்திருக்கிறேன், நான் பொருட்படுத்துவது எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்கிறாள். அவள் பரிதவிக்கப்படத்தக்கவளும் நிர்பாக்கியம் உள்ளவளும் பொருடாயும் தரித்திரமாயும் இருப்பதை அறியாமல் இருக்கிறாள். அதுதான், அது கத்தோலிக்க சபைக்கு மட்டுமின்றி ஒவ்வொரு புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனத்துக்கும் பொருந்தும். ஆனால் இந்த குழப்பம் அனைத்து மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் சிந்தையோடும் அன்பு கூறும் வெளியேறப்பட்ட ஜனங்கள் உள்ளனர். அவர்கள் சரி என்று நினைக்கின்றனர். அவர்கள் செய்வது சரி என்று நினைக்கின்றனர். தேவனே உன்னத நியாயாதிபதியாக இருப்பார். என்னை பொறுத்தவரையில் கத்தோலிக்க சபை கூறுவது போல் தேவன் உலகத்தை சபையை கொண்டு நியாயந்திருப்பார். ஆனால் என்னை பேட்டி கண்ட மனிதரிடம் நான் கேட்டேன், அவர் தேவன் உலகத்தை சபையை கொண்டு நியாயந்திருப்பார் என்றார். நான் எந்த சபையை கொண்டு என்று கேட்டேன். அவர் கத்தோலிக்க சபையை கொண்டு என்றார். நான் எந்த கத்தோலிக்க சபையை கொண்டு? அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வேறுபாடு கொண்டுள்ளனர் என்றேன். எந்த சபையை கொண்டு? கிரேக்க வைதிக சபையை கொண்டா அல்லது ரோம சபையை கொண்டா அல்லது எந்த சபையை கொண்டு அவர் நியாயந்திருக்க போகிறார்? அவர் புராட்டஸ்டன்ட் சபையை கொண்டு நியாயந்திருப்பார். ஆனால் அது எந்த ஒன்று? மெத்தோடிஸ்டா, பேப்டிஸ்டா, லுத்தரனா, பெந்தேகோஸ்தையினரா? அவர் இதை யாரை கொண்டு நியாயந்திருக்க போகிறார்? அவர் உலகத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயந்திருப்பார் என்று வேதம் உரைக்கிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். எனவே என்னை பொறுத்த வரையில் அவர் உலகத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நியாயந்திருப்பார். அது உண்மை. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் இப்பொழுது பூமியில் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த அவிசுவாசம் கொண்ட உலகத்தின் மேல் ஊற்றப்படவிருக்கும் தேவனுடைய கோபாக்கிரீன் தப்பித்துக் கொள்ள நம்முடைய முழு இருதயத்தோடும் அவரை தேடுவோமாக. அதிலிருந்து தப்ப ஒரு வழியும் இல்லை. இவ்வுலகத்துக்கு ரட்சிப்பு இனி ஒருபோதும் வரவே வராது. அவர்கள் கிருபைக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையே உள்ள கோட்டை தாண்டி விட்டனர். அது நீங்கள் அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஆபிரகாம் லிங்கனை வைக்கலாம். இருப்பினும் இந்த ரிக்கிகளையும் மற்றும் எல்லிஸ்களையும் தேவனிடம் திருப்ப முடியாது. நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தால் அது என்னிடம் உள்ளது. நீங்கள் இந்த இரவு அதை காண விரும்பினால் அதை உங்களுக்கு பிற்பகல் கொண்டு வருகிறேன். ஒரு பிரஸ்பிடேரியன் சபையில் நீங்கள் அதை செய்தித்தாளில் பார்த்திருப்பீர்கள். ஒரு பிரஸ்பிடேரியன் சபையில் ஆராதனைகளுக்கும் இல்லை, ராக் அண்ட் ரோல் இசையோடு அவர்கள் ராபோஜனத்துக்கு செல்கிறார்களாம். போதகர் அங்கு நின்று கொண்டு இசைக்கேற்ப இப்படி கைகொட்டுகிறாராம். அவர்கள் சிலுவையில் அறைதல் போன்றவைகளை ஒரு பிரெஸ்பிடேரியன் சபையில் அதை ஒரு கேலித்தனமான நடனமாக ஆட ஒரு ராக் அண்ட் ரோலாக செய்து காட்டுகின்றனராம். இந்த கீழ்த்தரமான கூச்சலிடுகின்ற அசுத்தமான பீட்டல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாடல் குழுவினர் அவர்கள் மனிதரை விட கீழ்த்தரமாகி வண்டுகளாக வேண்டும் போன்றாகிவிட்டனர். ஒரு வாரத்துக்கு முன்பு அவர்கள் செயின்ட் லூயிஸில் $100,000 ஒப்பந்தத்தை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர். அத்துடன் அவர்கள் நிறுத்திவிடவில்லை. அவர்கள் இங்கு வந்திருக்கின்றனர். ஒரு அற்பமான கூட்டம் ஆங்கிலேய துரோகிகள் தங்கள் தலைமையை வளர்த்து கண்களின் மேல் விட்டுக் கொண்டுள்ளனர். இப்பொழுது அவர்களுக்கு சொந்தமான மார்க்கம் ஒன்றை தொடங்கவிருக்கின்றனர். அதை நீங்கள் லுக் என்ற பத்திரிகையில் கண்டிருப்பீர்கள். பார்த்தீர்களா? ஓ, இவ்வுலகம் எவ்வளவாய் கரைபட்டுள்ளது! அதற்கு எந்த நம்பிக்கையும் கிடையவே கிடையாது. அவர்கள் விவேகத்தையும் பொதுவான அறிவையும் இடையே பிரிக்கும் கோட்டை கடந்துவிட்டனர். இடையே ரட்சிக்க மனிதனால் நிதானித்து பார்க்க முடியவில்லை. நமக்கு முன்பிருந்த மனிதர்களைப் போல இப்பொழுது நமக்கு இல்லை. பாட்ரிக் ஹென்றி எங்கே? ஆபிரகாம் லிங்கன் தங்கள் உறுதிப்பாட்டில் திடமாயிருந்த மனிதர் எங்கே? இங்கே இந்த பைத்தியக்கார பெண்களை எழுந்து அடக்கக்கூடிய அந்த மனிதர் எங்கே? இந்த மனிதருக்கு முன்பாக தங்களுடைய உடைகளை களைந்து, மேலும் அப்பொழுது அங்கு ஒரு கூட்ட நிர்வாகிகளை அங்கு வெளியே ஓட வைத்து, ஏதாவது ஒரு பையன் அவர்களை ஒருத்தியை அவமதித்தால் அவனை சிறைச்சாலையில் போடுவது எங்கே? உங்கள் விவேகம் எங்கே? சாதாரண அறிவு என்றால் என்ன? அவள் அபிதம் நிர்வாணமாக இருந்தால் அவளை ஒரு நாயை போல் போக விட்டு விடுகிறீர்கள். ஆமையா, அவளுக்கு சாதாரண ஒழுக்கம் கூட இல்லையே. அதை நிறுத்த நாட்டின் சட்டங்கள் எங்கே? இங்கே கெண்டக்கியில் உள்ள லூயிவில்லில் 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு ஸ்திரீ தன் பெயர் செய்தித்தாளில் வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு சிறிய துண்டு பிளாஸ்டிக் குளியல் ஆடையை உடுத்திக் கொண்டு பிரவுன் உணவகத்திலிருந்து வெளியே நடந்து வந்தார். ஒரு காவற்காரன் அவளை நிறுத்த முயன்றான். அவளோ நிற்காமல் அவளை பார்த்து சிரித்தான். அவளை நிறுத்த அவன் ஒரு துப்பாக்கியை அவளை நோக்கி நீட்டினான். அவளை காருக்குள் அவன் தள்ளி ஒழுக்கங்கட்ட விதத்தில் உடுத்தியிருந்ததற்காக அவளை காவல் நிலையத்தில் சந்திக்கும்படி செய்தான். அவள் போய் சந்தித்து அவர்கள் அதை குறித்து என்ன செய்தார்கள் தெரியுமா? போலீஸ்காரனை வேலை விட்டு நீக்கினார்கள். அழுகி போன இந்த தேசத்துக்கு தேவன் உதவி புரிவாராக. நீங்கள் தவறு செய்யாமல் தண்டிக்கப்பட முடியாது. நாம் ஒரு கால தண்டனை அடையாமல் இருக்கக்கூடும், ஆனால் நம்மால் மேலே ஏறி செல்ல முடியும். அங்குதான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா? கர்த்தராகிய இயேசுவே, அந்த மகத்தான மேய்ப்பர் வந்து இதிலிருந்து எங்களை கொண்டு செல்லட்டும். கர்த்தாவே, நாங்கள் அவருக்காக காத்திருக்கிறோம். அந்த நேரத்துக்காக நாங்கள் விழித்திருக்கிறோம். உலகம் இவ்வளவு இழிவான நிலையில் உள்ளதை நாங்கள் காணும்போது அது இவ்விதம் இருக்கும் என்று நீர் உரைத்தீர். இந்த நேரங்கள் இங்கு உண்டாகும் என்று உம்முடைய மகத்தான தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளனர். நாங்கள் தீர்க்க தரிசிகளை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது தேவரே, இந்த வார்த்தையை எங்களுக்கு வியாக்கியானம் செய்ய தீர்க்க தரிசிகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது நாங்கள் அது சரியா தவறா என்று அறிந்து கொள்வோம். கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவதை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் வனாந்திரங்களில், சால்ட் லேக் நகரத்தில், தேசத்தின் எல்லா பாகங்களிலும், எல்லா விதமான வனாந்திரங்களிலும், எல்லா விதமான ரகசிய அறைவீடுகளிலும், எல்லா விதமான தெய்வீக பிதாக்கள் மற்றும் அதுபோன்ற எல்லா இடங்களிலும் உள்ளனர். இந்த ஏழை கருப்பு நிற சகோதரர்களையும் சகோதரிகளையும் இப்பொழுது அங்கு காண்கிறோம். அவர்கள் ஒருமைப்பாட்டை விரும்பினர். அவர்களுக்கு அது கிடைத்தவுடனே அது உண்மை, அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் சகோதரரும் சகோதரிகளும் ஆவர். இப்பொழுது அவர்களுக்கு அது கிடைத்துவிட்ட பிறகு அவர்கள் முன்னைவிட மோசமாகிவிட்டனர். அது கம்யூனிஸ்டுகளால் ஊக்குவிக்கப்பட்டது என்பதை அது காண்பிக்கிறது. ஓ தேவனே, அந்த எளிய மனிதர்களால் அதை காண முடியவில்லையா? அது மாத்திரம் செய்யப்பட்டால் பாருங்கள், அது செய்யப்பட வேண்டும். கர்த்தாவே வாரும், அதுதான் எங்களுக்கு வேண்டும். பிதாவே, நீர் வருவீராக, நாங்கள் காத்திருக்கிறோம். வாரும் கர்த்தாவே, எங்களை உமது கரங்களில் அழைத்துக் கொள்ளும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இந்த உலகத்தில் நியாயம் என்பதே இல்லை. ஒன்று மற்றொன்றுக்கு விரோதமாக இருக்கிறது. இருப்பினும் அது பூச்சிகளால் அரிக்கப்பட்டு சாரமில்லாததாக இருக்கிறது. சரீரம் முழுவதுமே நொதிக்கிற ரணமாய் உள்ளது என்று நீர் கூறியிருக்கிறேன். உண்மையாகவே ஒவ்வொரு போஜன பீடமும் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. நீர் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன், யாருக்கு அந்நாளில் அறிவை உணர்த்துவேன் என்று கேட்டீர். போஜன பீடம் முழுவதும் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. அதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, அந்த நேரம் இங்குள்ளதை காண்கிறோம். தயவு கூர்ந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்புள்ள தேவனே, ஜனங்கள் அரிசோனாவுக்கு வருவதை குறித்து அநேக கேள்விகள் இங்கிருந்தன. ஓ அன்புள்ள தேவனே, அந்த அருமையான விலையேறப்பட்ட ஜனங்கள் அங்கே அவர்கள் இந்த உள்நாடாவை கேட்பார்கள். அவர்கள் எங்கு வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட நான் சர்வாதிகாரி அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள, அவர்கள் அந்த தேசத்தை நேசிக்கின்றனர் என்றால் நானும் கூட நேசிக்கிறேன். அவர்கள் அங்கேயே இருக்கட்டும் பிதாவே, ஆனால் எடுத்துக் கொள்ளப்படுதல் அங்குதான் நிகழ வேண்டும் என்றும், அங்கு மாத்திரமே அல்லது அவர்கள் என்னுடன் கூட இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் போதிக்கும் போது, ஒரு பரிதாபமான தகுதியற்ற அசுத்தமான பாவி, தேவனுடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டவன், அப்படிப்பட்ட என்னுடன் கூட இருக்க வேண்டுமா? கர்த்தாவே, நான் பவுலுடன் கூட இருக்க விரும்புகிறேன். அவன் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வார் என்று எனக்கு தெரியும். மேலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோருடன் அவர்கள் பாலஸ்தீனாவில் எங்கோ அடக்கமண்டப்பட்டுள்ளனர். என் பெயரை உலக தோற்றம் முதல் அந்த புத்தகத்தில் நீர் எழுதியிருப்பீரானால் நான் அவர்களுடன் செல்வேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் அங்கிருப்பேன். தேவனே, இவர்கள் ஒவ்வொருவரும் அங்கிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்களை எல்லாம் நான் ஒரு இடத்தில் கூட்டி சேர்க்க எனக்கு உதவி செய்யும். அங்கு அவர்கள் மகத்தான போதவர்களாகிய சகோதரன் நெவில் மற்றும் சகோதரன் காப்ஸ் மற்றும் இங்குள்ள சகோதரர்களாகிய எல்லோரும், சூரி சகோதரன் ரடல், ஓ ஜே டி, அவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லோரும் சகோதரன் காலின், சகோதரன் பீலர் மற்றும் சகோதரன் பாமர் ஆகியோரின் செய்திகளை கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். தேவனே, நீர் இதை இவர்களுக்கு அருள்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உண்மையில் செய்தியை கேட்கும் இந்த இடத்துக்கு வருவார்களாக. அவர்கள் அதை கேட்க விரும்பினால் அந்த வனாந்தரத்துக்கு அவர்கள் ஓடிப்போக வேண்டாம். அவர்கள் செய்யக்கூடாது என்று வேதம் கூறியுள்ளதை அவர்கள் அப்படியே செய்ய முயல்கின்றனர். அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் அதை நம்பாதீர்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் அதை நம்பாதீர்கள். என்னால் முடிந்த வரைக்கும் அவர்களை எச்சரிக்க நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இவையெல்லாம் அந்த நேரம் அருகாமையில் உள்ளது என்பதை இப்பொழுது காண்பிக்கிறது. சாயங்கால நிழல்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. நான் இரக்கத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, என் மேல் இறங்கும், எனக்கு உதவி செய்யும். பிதாவே, இது என்னை பதற்றப்படைய செய்கிறது. நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் என் ஜீவனை முத்திரிக்க விரும்பவில்லை. இங்கு என் வேலை அனைத்தும் ஏதோ ஒரு மதவெறி கொண்டவன் ஒரு கூட்டத்தை அல்லது ஒரு கொள்கையினரை எங்காவது ஒரு வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லும்படி செய்துவிடுமோ என்று பயப்படுகிறேன். கர்த்தாவே, என் பெயர் அபிதம் கெட்டுப்போக விடாதே. நான் இதற்காக கடுமையாக போராடினேன். என்னால் முடிந்த வரையில் நான் உத்தமமாக இருக்கிறேன். தேவனே, அது நடக்க விடாதே. எனக்கு எந்த விதத்தில் உதவி செய்யும், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நானும் பேரில் சார்ந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். நீர் என்னை செய்யும்படி சொல்கிற எந்த காரியத்தையும் நான் செய்வேன். நான் உடைய ஊழியக்காரன், இவர்கள் உடைய பிள்ளைகள். இந்த ஜனங்களின் பெரும்பாலும் 99 பேர் தாவே உண்மையில் திடமானவர்கள். அவர்கள் விசுவாசிக்கின்றனர், அவர்கள் அறிந்திருக்கின்றனர், அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். அது நான் அல்ல என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு எடுப்பதையும் இக்காரியங்கள் தொடர வேண்டியதாய் உள்ளது என்பதை நான் அறிகிறேன். இது அதற்கு விளக்க அல்ல. எனவே எங்களுக்கு இப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் ஒருமித்து ஐக்கியம் கொள்வதை ஆசீர்வதிப்பீராக. பிற்பகலின் நேரத்தோடு எங்களை மறுபடியும் கூட்டி சேரும். அநேகர் இப்பொழுது தங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய மற்ற கேள்விகளுக்கு அளிக்கப்படுகின்ற பதில்களை கேட்க கர்த்தாவே அவர்களுக்கு ஏதோ ஒரு வழி உண்டாவதாக. ஒரு கால அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படாமல் இருக்கலாம். நீர் அவர்களுக்கு உதவி செய்யுமாறு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த கேள்விகளுக்கு இன்றிரவு நான் வேகமாக பதிலளிக்கவும் மற்றும் என்னால் முடிந்தவரை அவை ஒவ்வொன்றையும் எடுத்து பதிலளிக்கவும் எனக்கு உதவி செய்வீராக. நாங்கள் மறுபடியும் பிற்பகல் இங்கு சந்திக்கும் வரையில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அங்கே எழுதி வைத்தேன். எனக்கு முன்னால் எப்பொழுதும் இருக்கும்படிக்கு நான் அதை எழுதினேன். இந்த கேள்விகளுக்கு நான் பதிலளித்துக் கொண்டிருக்கையில் கிறிஸ்து எனக்கு முன்னால் இருக்கிறார். என் இருதயத்திலிருந்து இதை கூறினேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு உதவி செய்ய எல்லாமே என் இருதயத்திலிருந்து எழுகிறது. அவர்களில் சிலர் தங்கள் பொட்டலங்களை பெற்றுக் கொள்ள இங்கு வரக்கூடும். அன்புள்ள தேவனே, இங்கு உருமாள்கள் பொட்டலங்கள் இங்கே கிடக்கின்றன. இது வியாதிப்பட்டோரிடமும் அவதியுறுவோரிடமும் செல்கின்றது. வார்த்தையை எழுதியவரும் அதன் மகத்தான வியாக்கியானியுமான பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆராதனையின் இந்த பாகத்தின் போது இப்பொழுது அருகில் வந்து இந்த துணிகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, என்னை குறித்து நான் சிந்திக்கையில் அநேகருக்கு மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே நிற்கின்ற இந்த உருமாள்களின் குறுக்கே என் அசுத்தமான சரீரத்தை வைக்க நான் எம்மாத்திரம். ஓ தேவனே, எனக்கு நடுக்கம் உண்டாகிறது. ஆனால் அதே நேரத்தில் நான் நினைத்து பார்க்கையில் நீர் என்னை காண்பதில்லை, என் சத்தத்தை மட்டுமே கேட்கிறேன். அது கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தின் மூலம் அங்கு வருகிறது. இப்பொழுது அவருக்கு நீர் உத்தரவு அருளியது போல எனக்கும் அருள்வீர் என்று நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவர் எனக்கு முன்பாக சென்று உன்னதமானவருடைய வலதுபாடத்தை அங்கே மேலே வீசியிருக்கிறார். அவருடைய ரத்தம் பாவநிமித்திற்காக அங்கு இருக்கின்றது. அந்த ரத்தத்தால் நான் மூடப்பட்டிருக்கிறேன். அவர்களை நீர் சுகமாக்குவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, ஏனெனில் அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றனர். இல்லை என்றால் அவர்கள் இவைகளை இங்கு வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்னை நான் அவைகள் மீது வைக்கையில் அவர்கள் பவுலின் சரத்திலிருந்து எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. கர்த்தாவே, அவனும் கூட கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. அவன் ஜனங்களை கடிந்து கொண்ட போதிலும் அவர்கள் அவனை விசுவாசித்தனர். ஆனால் அவன் மேய்ப்பன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவன் உம்மிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஏனெனில் அவனுடைய ஊழியத்தின் மூலம் நீர் உம்மை நிரூபித்தீர். தேவனே, இந்த ஜனங்கள் இன்றைக்கு அதே காரியத்தை விசுவாசிக்கின்றனர். அவர்களுக்கு இப்பொழுது நீர் உதவி செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகமாக்குவீராக. ஆமென். நீங்கள் பசியாய் இருக்கிறீர்களா? சரி, நான் இன்னும் அநேக கேள்விகளுக்காக
பசியுள்ளவனாயிருக்கிறேன்.
மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்பொழுது நான் ஒரு கால் இந்த கேள்விகளில் சிலவற்றுக்கு நான் ஒரு கால் சரியாக பதிலளித்திருக்க மாட்டேன், ஆனால் என்னால் முடிந்தவரையில் நான் சிறப்பான பதில்கள் அளித்து விட்டேன். இன்றிரவு நான் 7 மணிக்கு தொடங்க முயற்சி செய்கிறேன். சரி, ஆராதனை 6:30 மணிக்கு தொடங்கும். உங்களால் தங்க முடியுமானால், நீங்கள் தங்க முடியாவிட்டால் உங்கள் நிலைமை எங்களுக்கு புரிகிறது, அதனால் பரவாயில்லை. ஆனால் இன்றிரவு என்னால் முடிந்தவரையில் இவை ஒவ்வொன்றுக்கும் பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். நான் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் எழுந்து நின்று நம்முடைய கலைந்து செல்லும் பாடலான இந்த நல்ல பாடலை பாடுவோமா? இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். சரி, அவர்கள் காணிக்கை எடுத்தனர். இந்த காலையில் இந்த அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன். இன்று காலை அன்பின் காணிக்கை எடுத்ததாக பில்லி இப்பொழுது என்னிடம் கூறினார். பார்த்தீர்களா, நிறைய அன்பின் காணிக்கை கிடைத்துள்ளதாக அவன் கூறினான். அவன் சென்று அங்கே கட்டடத்தின் பின்னால் நிற்கும்படி சொல்லியிருக்கிறேன். இங்கே ஆயத்தமாக வராத ஜனங்களுக்கு, உங்கள் பகல் உணவுக்கு பணம் இல்லாதவர்கள், பில்லி உங்களுடைய பகல் உணவுக்காகவும் மற்றும் உங்களுடைய விடுதியில் தங்குவதற்காக அல்லது சுற்றுலா உணவக விடுதியில் செலுத்த வேண்டிய தொகைக்காகவும் அது என்னவா இருந்தாலும் பணம் கொடுப்பான். நீங்கள் அதை பெற்று இப்பொழுது செலுத்திவிடுங்கள். நீங்கள் உங்களால் தங்க முடியுமானால் பில்லி உங்களை அங்கே பின்பக்கத்தில் சந்தித்து உங்கள் பெயரையும் நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்கள் என்பதையும் குறித்துக் கொள்வார். இன்று காலை எடுக்கப்பட்ட அன்பின் காணிக்கையிலிருந்து நாங்கள் உங்கள் பகல் உணவுக்காகவும் சுற்றுலா உணவக விடுதியில் தங்கினதற்காகவும் நாங்கள் பணம் செலுத்தி விடுவோம்.